श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भां नातयामुनमध्यमम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परा यो नित्यम् अच्युतपदाम्बुज युग्मरुग्म व्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवदोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयाणाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत् तदङ्ग्रियुहलम् प्रणमामि मूर्ध्ना भूतं शरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत् पराङ्गुसमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् नाम सङ्कीर्तनम् यस्य सर्वपापप्रणाशनम् प्रणामो दुःखशमनः तं नमामि हरिम् परम् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् पुण्डलीकसारिका भक्तनाहि पण्डरी सारिका क्षेत्रनाहि विठोबा सारिका दैवनाहि तुकाराम सारिका सद्गुरुनाहि पुण्डलीकवराधा हरि विठला मनस्सोके नाशते धैर्यम् मनस्सोके नाशते श्रुतम् मनस्सोके नाशते सर्वम् मनस्सोके समारिपुः न अस्ति. श्रीमद् ராமாயணத்துல ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் இது. கௌசல்யா தேவி தசரதரை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். மனசோகம், மனசுல ஒரு சோகம் உண்டாகிறது பாருங்க, அந்த துக்கம் நம்முடைய தைரியத்தை குறைச்சுடுறது. மனசுல உண்டாகக்கூடிய துக்கம் நம்முடைய அறிவை குறைச்சுடுறது. துக்கம் வரும்பொழுது நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட விஷயமா இருந்தா கூட ஹேண்டில் பண்ண தெரியாம தங்கிடும். பகவானுக்கு தெரியாமல் நமக்கு ஒரு கெடுதலோ பிரச்சனையோ வராது. ஒண்ணு, நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாத பிரச்சனையோ துக்கமோ வியாதியோ நமக்கு வராது. எல்லாமே நம்மால் முடியும். எல்லாத்தையும் விட உயர்ந்ததான ஒரு ஆத்மா நாம. நம்ம ஆத்மா அப்படின்னு உணர்ந்துட்டோம் வச்சுக்கோங்களேன், பாதி பிரச்சனை குறைஞ்சு போயிடும். நம்ம எல்லாரும் நாம சரீரம்ன்ற ஒரு அபிமானத்துல இருக்கோம். நிரந்தரம் இல்லாததெல்லாம் நம்முடையதுன்னு அபிமானிச்சுட்டு இருக்கும். அதனாலதான் சங்கரர் ரொம்ப அழகா சொன்னார், பிரம்ம சத்தியம் ஜகத் மித்யா. இந்த ஜகத்தை மித்யா அப்படின்றா ஏண்டா அப்படின்னா, இது போன செகண்ட் இருந்தா மாதிரி இந்த செகண்ட் இல்ல. ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க அபாவா பேசிட்டு இருந்தீங்க, இப்ப நான் மட்டும்தானே பேசுறேன். அப்ப அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்ப கிடையாது. அப்ப மாறுதல் அப்படின்றது ஜெகத்தினுடைய ஸ்வபாவம். சேஞ்ச் அவ்வளவுதான், அது பாட்டு இருந்துட்டு இருக்கான். நோ ஒன் கேன் சேஞ்ச் இட், அவ்வளவுதான். மாறுதல் அப்படின்றது வாழ்க்கையினுடைய ஸ்வபாவம். சார்லி சாப்ளின் ரொம்ப எல்லாருக்கும் தெரியும். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு மீட்டிங் போயிருந்தாராம், ஒரு ஜோக் சொன்னார், எல்லாரும் சிரிச்சார். செகண்ட் டைம் அதே ஜோக் சொன்னாராம், பாதி பேர் சிரிச்சார். மூணாவது தடவை அதே ஜோக் சொன்னான், ஒரு நாலு பேர் சிரிச்சார். அதுக்கப்புறம் திருப்பி சொன்னார், யாரும் சிரிக்கல. உடனே சார்லி சாப்ளின் கேட்டாராம், ஏன் சிரிக்கல அப்படின்னா, அதே ஜோக்கு எத்தனை வாட்டி சிரிக்கிறது? அப்ப அவர் சொன்னாராம், அதே மாதிரி அதே துக்கம் தான், அதுக்கு எத்தனை வாட்டி திரும்பி திரும்பி அழறல் அப்படின்னு. சேம் ப்ராப்ளம், அதே பேஸ் பண்ற நீங்க தான். ஒரு சிரிப்பது திரும்பி திரும்பி சிரிக்க முடியாது அப்படின்னா, அப்ப துக்கத்துக்கு மட்டும் ஏன், அதுக்கு மட்டும் ஏன் திரும்பி திரும்பி அழணும் அப்படின்னா. அதே மாதிரி அவர் சொன்னாராம், நத்திங் இஸ் பர்மனன்ட் இயர் சோ யுவர் வரிஸ் டூ அப்படின்னு. எதுவுமே நிரந்தரம் இல்லை, அப்போ உன் கவலையும் நிரந்தரம் இல்லை, உன் பிரச்சனையும் நிரந்தரம் இல்லை. யதார்த்தம் நம்ம கவலை பிரச்சனை இதெல்லாம் தலைமையில தூக்கி வச்சுட்டு இருக்கோம். நீங்க தலைமையில தூக்கி வச்சுருக்கிற வரைக்கும் அது பாரம், இறக்கி வச்சுட்டு பாரம். நீங்க சுமக்கிற வரைக்கும் தான் அது உங்களை படுத்தும். நீங்க உதாசீனப்படுத்திக்கிறனா அது உங்களை ஒண்ணும் பண்ணவே முடியாது. உதாசீனப்படுத்தணும், மனுஷால உதாசீனப்படுத்தணும்ல. இனிமேல் உன் முகத்துல முடிச்சேன்னா எத்தனை வசனம் பேசுவோம். அந்த மாதிரி துன்பத்தை பார்த்து இனிமேல் உனக்காக நான் அழுதேன்னா பார் அப்படி சொல்லி பார்க்கணும். ஸ்ரீமத் ராமாயணம் அவ்வளவு அழகா சொல்றது. கௌசல்யா தேவி சொல்றா, மனசுல சோகம் நம்முடைய புத்தியை அழிக்கிறது, தைரியத்தை அழிக்கிறது, எல்லாத்தையும் அழிக்கிறது. உலகத்துல மனசோகத்திற்கு சமமான விரோதி யாரும் இல்லைன்னுட்டா. தசரதருக்கு சொல்ற கௌசல்யாதி. அப்ப மனசுல சோகம் இல்லாம இருக்கணும். சோகம் இல்லாம இருக்கிறது என்னடா வழி அப்படின்னா, பகவானிடத்துல மனசை கொடுத்துட்டோம் அப்படின்னா பிஸியா இருக்குமா. இந்த லேசி மைண்ட் டெபிட்ஸ் ஒர்க் ஷாப் சொல்லுவோம். நீங்க சும்மா நிறைய பேர் யாராவது வருத்தப்படுறாங்கன்னா சும்மா இருக்கான்னு அர்த்தம். எவ்வளவு தான் துக்கப்பட்டுட்டே இருக்காங்கன்னா வேலை இல்லை, பிஸியா வாழ்க்கணும், வேலை இல்லைன்னு அர்த்தம். யாராவது புலம்புறா அப்படின்னா ரைட், புலம்புறதுக்கு அவளுக்கு நிறைய டைம் இருக்கு, நிறைய ரூம் போட்டு யோசிக்கிறா, யோசிச்சுட்டு புலம்பின் இருக்கா. முக்காவாசி புலம்புற எதுக்குன்னா, நான் ரொம்ப நல்லவன், நான் படாத பாடுபடுறேன், அடுத்த வாக்கிட்டு ஒரு நாள் இது வாங்கறதுக்கு தான். அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. சீதா பிராட்டி எந்த இடத்துலயுமே யார்கிட்டயுமே பேசல, ராவணம் கடத்தி கொண்டு போய் வச்சுட்டான். அசோகவனத்துல இருக்கு, அசோகவனத்துல சோகமா இருக்கான். தத்துவார்த்தமா சொல்லும் பொழுது பெரியவா சொல்ற ராமன் பரமாத்மா, லங்கை சரீரம், அசோகவனம்ன்றது இந்த ஆத்மா உரையும் இடம், சீதா தான் ஆத்மா. இது இந்திரிய வசப்படும் பொழுது ஓடு கஷ்டப்பட்டு இருக்கு, ஆனா அது அசோகவனத்துலதான் இருக்கு. ஆனாலும் பகவான் கைவிடுறதில்லை, தன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவா குரு அனுப்பிடுற ஆஞ்சநேய மூர்த்தி வரார், பகவான் இருக்கான்னு நம்பிக்கையை கொடுக்கிறார். அழகா பகவான் வந்தான், ஜெயிக்கிறான், சீதையை காப்பாற்றான். இதுதான் ராமாயணம் அப்படின்னு. அப்ப எப்படி இருந்தாலும் பகவான் நம்மளை காப்பாத்தியே ஆகணும், அது அவனோட தலையெழுத்து. நம்ம சொல்றோம் இல்லையா, என் தலையெழுத்து என்ன பண்றது அப்படின்னுமே, அந்த மாதிரி சுவாமிக்குன்னு ஒரு தலையெழுத்து நம்மளை காப்பாத்தியே ஆகணும். எப்பயோ எப்பயாவது காப்பாத்தியே ஆகணும். சில சில விஷயங்கள்லாம் ரொம்ப அலட்டிக்க வேண்டாம் இல்லையா. நம்ம மாதிரியே குழந்தைகளுக்கு ஏதோ சண்டை போடும், இல்லாட்டிக்கு வந்துடும், பெருசா ஒன்று அலட்டிக்க மாட்டோம். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அதான் எழுந்துக்கும் அப்படின்னு. அது உடம்பே முடியல, ஜுரம் அப்படியே காய்ச்சலா அடிக்கிறது, சுருண்டு படுத்துருக்குன்னா அதுவா சரியா அப்படின்னு சொல்ல மாட்டோம், எடுத்துட்டு ஓடுறோம் இல்லையா. அந்த மாதிரி சுவாமிக்கு தெரியும் எப்ப நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாத ஸ்திதி வரதோ அந்த சமயத்துல அவர் கேரக்டேக் பண்ணிடுவார். அவரா எடுத்துருவார் உரிமைய பொறுப்பை. நீ யோசிக்கவே வேண்டாம் சின்ன சின்ன விஷயம், இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னு அவருக்கு நன்னா தெரியும். குழந்தைகளுக்கு வாட்டர் பாட்டில தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா அது குடிக்கும், ஸ்கூல் போயாச்சுன்னா குடிக்கும், அவ்வளவுதானே. அதை போய் கணத்துல தண்ணி இழுத்துட்டுவான் நம்ம யாரும் சொல்ல போறது இல்லை. அது போல சுவாமிக்கு எல்லாம் தெரியும். எப்ப உங்க கைநீறு விஷயங்கள் போகிறதோ அப்ப அவர் கண்ட்ரோல் எடுத்துருவார், பயப்படவே வேண்டாம். பல சந்தர்ப்பங்கள்ல பாக்கலாம், நம்ம கைநீறி பல விஷயங்கள் போகும் பொழுதெல்லாம் ஏதோ ஒரு சக்தி அவ்வளவு அழகா அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணி நம்மளை காப்பாத்திருக்கு. அதனாலதான் இன்னைக்கு தைரியமா உட்காந்து இருக்கும். ஸ்ரீமத் ராமாயணம் நமக்கு திரும்ப திரும்ப இதைத்தான் சொல்லி கொடுக்கற, பகவான் இருக்கான் நம்பிக்கை. நேற்று கூட மாமா சொன்ன நம்பிக்கை சொல்லவே இல்லையே அப்படின்னா விசுவாசம் அதன்னே எல்லாம் அவ்வளவுதான். அதுதான் அன்கண்டிஷனல் ஃபெய்த். காப்பாத்துமா சுவாமிக்கு, நம்மளை காப்பாற்றது விட்டா வேற வேலையே கிடையாது. நம்மளோட ஒரே வேலை அவர் நம்பினால் போதும், நம்பினார் கெடுவதில்லை, நான்கு முறை தீர்ப்பு. தைரியமா நம்புங்க, சும்மா நம்பிதான் பார்க்கணும், பொய்யா கூட நம்பலாமே. எத்தனையோ பேரிடத்துல நம்பிக்கை இருக்கிற மாதிரி நடிக்கிறோம் போகணும், அதுக்கே ஏதோ நடக்கிறது. இப்ப சுவாமி கிட்ட நம்பிக்கை வச்சா நிச்சயமா நன்மை ஒண்ணுதான் நடக்கும். ஸ்ரீமத் ராமாயணம் அவ்வளவு அழகா நமக்கு எல்லாத்தையும் பாசிட்டிவா எப்படி பார்க்கணும், இதுதான் ராமாயணத்தினுடைய பெரிய விஷயம். என்ன வேணா நடக்கட்டும், நீ தெளிவா இருக்கிற வரைக்கும் உன்னால ஜெயிக்க முடியும். அதுதான் ராமாயணம் சொல்லி கொடுக்கிற பெரிய பாடம். எல்லாரும் திரும்ப திரும்ப எந்த ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணி ஜெயிக்கிறா ஸ்ரீமத் ராமாயணத்துல. இன்னைக்கு பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி, ரொம்ப விசேஷமான ஒரு நாள். பௌர்ணமிய விசேஷம்தான், ராச பூர்ணிமா சொல்லுவோம், சித்ரா பௌர்ணமி சொல்லுவோம், நிறைய பௌர்ணமி விசேஷம் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ரீமத் ராமாயணத்துல பௌர்ணமி சம்பந்தமா ஒரு சம்பவம் உண்டாகிறது. அழகா பகவான் லங்கைக்கு போறான், பட என்ன சண்டை போட ஆரம்பிக்கல. அப்ப அழகா அப்படி படுத்துட்டு இருக்கான் பகவான், ஆஞ்சநேயர் காலை பிடிச்சுட்டு இருக்கார், சுத்தி வர சுக்ரீவன் லக்ஷ்மணன் அங்கதன் எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கார். அவ பகவான் ராமச்சந்திர மூர்த்தி மேல இருக்கிற சந்திரனை பார்த்து இப்படி கேட்கிறான், இந்த சந்திரன் ரொம்ப அழகா இருக்கு, பளபளபளன்னு ஜொலிக்கிறது பௌர்ணமி சந்திரன். ஆனா அதுக்குள்ள ஒரு கருப்பா ஒரு இருக்கு, இந்த கலங்கம் என்ன அப்படின்னு ராமன் கேட்டான். உடனே அவாவ ஒவ்வொன்னு சொல்றான், இந்த நிலால பார்த்தோன்னா ஒரு பிளாக் டாட் ஒண்ணு இருக்கும், அப்படி ஒரு பேட்ச் மாதிரி ஒண்ணு இருக்கும், ஒரு கருப்பா. அது பாக்கிறதுக்கு முயல் மாதிரி இருக்கனால அம்புலி மாமான்னு ஒரு பேர் உண்டு அதுக்கு. சோ ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு காரணம் சொல்லிட்டே இருந்தான். கடைசியில ஆஞ்சநேயர் இடத்துல பகவான் கேட்ட, ஆஞ்சநேயா நீ சொல்லு நிலால என்ன கருப்பு அப்படின்ற. அப்ப உடனே ஆஞ்சநேயர் சொன்னார், பிரபு சந்திரன் உங்களுடைய பக்தன், அவன் சதா சர்வதா உங்களே நினைச்சிட்டு இருக்கான், நீங்களோ கருப்பு, அந்த கருப்பு அங்க தெரியுதுன்னு. சந்திரன்ல இருக்க கருப்பு யாருனா ராமச்சந்திரமூர்த்தி. இதுதான் ஆட்டிடியூட். அந்த பகவான எல்லா இடத்துலையும் பார்க்கலாம், காக்கை சிறகினிலே நந்தலாலா. ஆஞ்சநேய மூர்த்தி சந்திரன்ல இருக்க கலங்கம் கூட ராமன். என்ன ஒரு தெய்வீக அனுபவம் பாருங்க. அப்ப எல்லாத்துலயும் பகவத் அனுபவம் குட்டி கிடக்கு, நாம அனுபவிக்கணும். அந்த அனுபவத்துல நன்னா தளைக்கணும். ஸ்ரீமத் ராமாயண பிரபாவத்துல ரொம்ப வசதி யாருன்னா ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயாருன்னா ஸ்வயம் சிவபெருமானுடைய அவதாரம். சிவபெருமானே தான் ஆஞ்சநேய மூர்த்தியா வந்து ராமகைங்கரியம் பண்றார் அப்படின்னு காண கிடைக்கிறது. அதுலயும் துளசிதாசனுடைய ராமச்சரித மானசம் ஆரம்பிக்கிறதே சிவபெருமான் கிட்ட இருந்து ஆரம்பிக்க. சிவபெருமான் சொல்ற மாதிரிதான் ஒரு ராமாயணம் அவ்வளவு சிரேஷ்டம். அதனால சிவபெருமான் நன்னா பகவத் அனுபவங்களை பேசுற, நாராயணனும் நன்னா சிவலீலைகளை பேசுற, நன்னா காண கிடைக்கிற ஒருவன் ஒருவன் அங்கத்து என்றும் புலன் அப்படிங்கிற ஆழ்வார்களுடைய பாசுரங்கள்ல பார்த்தாலும் சிவபெருமான பத்தி கொட்டேஷன் உண்டு. அதே மாதிரி நாயன்மார்களுடைய பதிகங்கள்லையும் பெருமாளை பத்தி உண்டு. திருப்புகள் பார்த்தோம்னா முழுக்க முழுக்க பெருமாள் பிரபாவமா சொல்லிட்டு மாயோன் மருகான்னு முருகனை பத்தி சொல்றதை விட திருமால் பெருமை எல்லாம் பேசிட்டு கடைசியில் அப்பேற்பட்ட திருமாலுடைய மருகா முருகா இப்படியே சொல்லிட்டு இருப்ப. அப்ப இந்த அனுபவங்கள் ரொம்ப வசதி, ரொம்ப அத்தியாச்சரியமானது இந்த அனுபவங்கள். சிவபெருமான் அவ்வளவழகா பகவான் அனுபவிக்கிறார், பகவானும் அவ்வளவழகா சிவபெருமான் அனுபவிக்கிறார். ஜோர ஒருவன் ஒருவனங்கத்து என்றும் உளன் அப்படின்ற ஆழ்வார் சொல்றார். ரெண்டு பேரும் பாக்கிறதுக்கு தனித்தனியா இருக்கா, ஆனா ஒருத்தருடைய ஹிருதயத்துக்குள்ள இன்னொருத்தர் சதா சர்வதா என்னைக்கும் இருந்துட்டு இருக்கா அப்படின்னு. பத்ரிநாத் போன வச்சுக்கோங்களேன், பத்ரிநாத் இறங்கிட்டு போயிட்டு வெளில வந்தோம்னா அங்க ஒரு கேதார்நாத் மகாதேவர் உண்டு. அவரை பார்த்து தரிசனம் பண்ணாதான் பத்ரி போன பூரணமான பிரயோஜனம் கிடைக்கும், இல்லாட்டி பத்ரி போய் பிரயோஜனம் இல்லை. கஷ்டப்பட்டு பத்ரிநாதன் பார்த்துருக்க அதெல்லாம் தொழுது இறங்கினா கேதார் பகவானை பார்க்கணும், அதுக்காக அங்க ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்க ஆச்சரியமாக. அப்ப அந்த பகவத் அனுபவங்கள் மாதிரி கேதாருக்குள்ள போன ஒரு லக்ஷ்மி நாராயணனும் உண்டு. இந்த அனுபவங்கள் நமக்கு வசதி தெரியவா, அவ்வளவு அழகா நமக்கு வழிகாட்டி இருக்கான். நம்ம ஆனந்தமா அனுபவிப்போம். எல்லாம் நம்முடைய சனாதனமான ஹிந்து தர்மம் வேதம் சொன்ன விஷயம்தான். வேதம் சொல்லாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. அது புரியல சில பேருக்கு. அது மாதிரிதான் நரஹரி சோனார், அவருக்கும் புரியல. அழகா பாண்டரங்கன் ஜோர சிவபக்தர்களை ஆனந்தமா அரவணைக்கிறார். நிறைய சிவபக்தர்கள் ஆச்சரியமா பாண்டரங்கன் அனுபவிக்கிறார்கள் அப்படின்னு நிறைய காண கிடைக்கிறார். கிருஷ்ண கர்ணாமிரதம் அப்படின்னு ஒரு கிரந்தம் உண்டு, லீலாசுகர் எழுதின கிரந்தம். பில்வமங்கலர்னு அவரோட பெயர், ஆனா லீலாசுகர்னு பெயர். ஏன்னா கிருஷ்ண லீலாவை நிறைய வர்ணிச்சார், அதனால சுகபிரம்ம மகரிஷி மாதிரி லீலாசுகர் அப்படின்னு ஒரு திருநாமம் அவருக்கு. அந்த லீலாசுகர் சொல்றார், நாங்கள்லாம் ஸ்வயம் சைவர்கள், எப்பொழுதுமே பஞ்சாட்சரி மந்திரத்தை தான் ஜபிக்கிறோம். ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், இதேதான் ஜபிச்சுட்டு இருக்கோம். ஆனாலும் என்னோட லீல பண்ணி என் மனத்தை கொள்ளையடிக்கிறது என்னமோ நவநீத சோரன் அப்படின்னு. மதுசூதன சரஸ்வதியும் ஒரு பெரிய அத்வைத ஆச்சாரியர், ரொம்ப பெரியவர், அவ்வளவழக அப்படியே அத்வைத சித்தாந்தத்துல ஆழங்கால் பட்டவர். அவர் சொல்றார், கிருஷ்ணா பரம் கிமபி தத்துவம் அகம் ந ஜானே அப்படின்றார். பூர்ணேந்து சுந்தர முகாது அப்படின்ற அருண பிம்ப பராதரோஷ்டாது பூர்ணேந்து சுந்தர முகாது கிருஷ்ணா பரம் கிமபி தத்துவம் அகம் ந ஜானே. கிருஷ்ணனுடைய ரூபலாவண்யத்தெல்லாம் வர்ணிச்சுட்டு இவனை காட்டும் பெரியவர் யாரும் எனக்கு தெரியலையே அப்படின்றார். அத்தனை அழகு, அது புரியலையா நரஹரி சோனார் அவருக்கு. பொற்கொல்லர் தான், பன்றிபுரத்துல தான் இருக்கா, பாண்டரங்கன் கோவில் கூப்பிடுற தூரம் தான் அவர் வீட்டுக்கு, நித்தியம் சந்திரபாகால தான் குளிக்கிறார். ஆனாலும் பாண்டரங்கனை பார்க்கறதுல ஒரு ருச்சி இல்லை. ருச்சி இல்லைன்னா பரவாயில்ல, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மூர்த்தி இடத்துல ஒரு ஈர்ப்பு இருக்கும். பகவானே சொன்ன, யார் யார் எந்தெந்த மூர்த்தியை உபாசனை பண்றாளோ அந்த ஸ்ரத்தைய நான் தான் கொடுக்கிறேன். பகவான் கீதையிலேயே சொல்றான், இன்னந்த மூர்த்திக்கு ஒரு ஸ்ரத்தை ஒருத்தர் மேல ஆசை இருக்கு அப்படின்னா அதற்குரியதான ஸ்ரத்தைய கொடுக்கறதும் நான் தான். அதே பகவானே சொல்றான், பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான்மா பிரபத்தியது. பல கோடி ஜென்மா கழிச்சு ஒருத்தன் என்னிடத்துல பிரபத்தி பண்றான் பகவத்கீதையில, பகவான் தெளிவா சொல்றான். அதே பகவான் தான் அழகா பகவத்கீதையில சொல்றான், ருத்ராணாம் சங்கரச்சாஸ்மி சேனானினாம் அகம் ஸ்கந்தகர். அவனே தான் சொல்றான், ஏகாதச ருத்ரர்கள், பதினோரு ருத்ரர்கள் உண்டு சிவபெருமானுக்கு, பதினோரு ரூபம் உண்டு, பதினோரு நாமம் உண்டு, பதினோரு பத்னிகள் உண்டு. இப்படிதான் காண கிடைக்கிற இந்த 30 கோடி தேவர்கள்னு சொல்லும் பொழுது ஏகாதச ருத்ரர்கள் 11 பேரு, துவாதச ஆதித்யர்கள் 12 பேரு, இப்படிதான் லைனா ஒரு அவரழகா ஆச்சரியமா அஷ்டவசுக்கள் 8 பேரு, அதுக்கப்புறமா ஜோர அஸ்வினி தேவர்கள் 2 பேர், எல்லாம் சேர்த்துதான் 33 கோடி தேவர்கள் அப்படின்னு. அந்த ஏகாதச ருத்ரர்கள்ல நான் சங்கரன், ருத்ரானாம் சங்கரச்சாஸ்மி அப்படின்னு, சேனானினாம் அகம் ஸ்கந்தக, படை தலைவர்களுள் நான் ஸ்கந்தனாக முருகனாக இருக்கிறேன் அப்படின்னு. ஸ்கந்தன் யாருன்னா சனத்குமாரர் தான், ஸ்கந்தனாவரவார் அப்படின்னு அழகா பாகவதம் மற்ற புராணங்கள்ல காண கிடைக்கிற. நரஹரி சொன்னார் சிவபக்தி நன்னா பண்றார், ஆனா விஷ்ணு துவேஷம், எப்பொழுதுமே யார துவேஷிக்கிறோமோ அவளை நினைச்சுட்டே இருக்கும். இந்த வீர சைவா சொல்றவாள் நல்ல விஷ்ணு பக்தர்கள், வீர வைஷ்ணவா சொல்றவாள் நல்ல சிவபக்தர்கள், ஏன்னா ஹிருதயத்துல அதையே நினைச்சுட்டு இருப்பான். எப்பவுமே அருவிருப்பு பிடிக்காத ஒண்ணுதான் ஐயோ அப்படின்னு, அது உள்ளுக்குள்ள ஓடத்து ஒரு பத்திரமா ஒரு இடம் கொடுத்து வச்சிருக்கோம். அப்ப எல்லா ஹிருதயத்திலையும் பிடிக்காதது பிடிக்காதவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தனியா ஒரு பெரிய ரூம் அது. நம்ம ஹிருதயத்துல பிடிச்சவாளுக்கு கொடுத்துருக்க இடம் கொஞ்சம் தான், பிடிக்காதது எனக்கு அதை கண்டாலே ஆகாது, இதெல்லாம் ஒரு கலரா, இதெல்லாம் ஒரு சாப்பாடா லிஸ்ட் வச்சிருப்பேன். நீங்க என்ன கவனிச்சு பாருங்க, உங்க ஹிருதயத்துல பிடிச்சதுன்னு லிஸ்ட் போட்டா ஒரு 7 சொல்லுவேன், பிடிக்காதவா லிஸ்ட் எடுங்கோ அது 1500, அது மேல தாண்டி போகும், பாகவத ராமாயணத்தை விட கூட தாண்டி போகும். பிடிக்காதவாளுக்கு தான் இடம் நிறைய கொடுத்து வச்சிருக்கோம் நம்ம, பிடிச்சவாளுக்கு ரொம்ப கம்மியான இடம் தான், அவளை ரொம்ப பிடிக்கும், எவ்வளவு பிடிக்கும் கேட்டா ரொம்ப பிடிக்கும் அவ்வளவுதான், இதுக்கு மேல பதிலே கிடையாது. பிடிக்காதுன்றதுக்கு எவ்வளவு ரீசன் தெரியுமா நீங்க சொல்லுவேன், யாராவது ஏன் பிடிக்காதுன்னு கேட்டா 1 மணி நேரம் உபன்யாசம் பண்ண முடியும், ஏன் பிடிக்கும் கேட்டா 1 நிமிஷத்துக்கு மேல சொல்லவே முடியாது, ரொம்ப நல்லவான் ரொம்ப பிடிக்கும் என்னோட ஒத்து போவா அவ்வளவுதான். பிடிச்சிருக்கு ஒரே காரணம், நம்ம செல்ஃபிஷ்னஸும் அவ செல்ஃபிஷ்னஸும் ஒரே டிராக்ல போயிட்டு இருக்கு, ரெண்டு பேரோட சுயநலமும் ஒரே டிராக்ல போனா கைய போதுட்டு போவா இல்லையா, ஓ முகத்தை நான் முடிக்க மாட்டேன், என் முகத்தை நீ முடிக்காத வாசப்படி எல்லாம் சுயநலமே பிராதான்யமான மனுஷ கூட்டம் அவ்வளவுதான், இதுக்கு மேல வேற ஒண்ணும் பெரிய லாஜிக் எதுவுமே கிடையாது. நரஹரி சொன்னார் சிவபக்தி பண்றான் ஆனா விஷ்ணு துவேஷி, பண்டரிபுரம் பாண்டரங்கனை பார்க்க மாட்டேன்னு அவனுக்கு ரோஷம், என்னடாது என்ன பார்க்க மாட்டியா நீ, விடமாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். அதனாலேயே தன் பக்தன் ஒருவனுக்கு அழகா குழந்தை வரத்தை கொடுத்துட்டார், அவர் உத்தியானம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். இவனே நரஹரி சோனாரிடத்துல அவரை போகும்படியா பண்ணா, இவர் அளந்து கொடுத்துட்டார் அந்த பக்தர், ஆனா உத்தியானம் சரியா வரல, சின்னதாகிறது பெருசாகிறது, கடைசியில அந்த பக்தர் பிரயத்தனப்பட்டு ஒரு வழியா நரஹரி சோனார பண்டரீபுரத்துக்குள்ள ஐசிண்டு வரார், பாண்டரங்கன் கோவிலுக்கு கண்ணை கட்டிண்டு பண்டரீபுரத்துக்கு வரார். நிறைய பேர் நினைச்சுட்டா இப்படி ஒரு பிரார்த்தனை இருக்கு போல இருக்கு, ஜனங்களுக்கு வந்து பக்தி வரதோ இல்லையோ மூட பக்தி நன்னா உண்டு, இந்த மூட நம்பிக்கைன்னு ஒண்ணு உண்டு, சத்தியம் கரெக்டான டைம்ல டெய்லி பெல் விழுறது அழகா பார்த்து பார்த்து. இந்த திருப்பதி போன வச்சுக்கோங்களா, மலை ஏறி படி ஏறி போனோம்னா சில இடங்கள்ல பார்த்தா அங்கங்க கல்லு கல்லா அடிக்க வச்சிருப்பா, கேட்டா சொல்லுவாங்க அங்க கல் அடிக்கணும்னா வீடு கட்டலாம் அப்படின்னு. இதெல்லாத்தையும் விட்டு விட்டு மேல கிளம்புறதுக்கான வழியை பார்க்கறதுக்கு தான் திருப்பதியே போறோம், இங்க திருப்பதிக்கு வீடு கட்டுறதுக்கு அலைஞ்சிட்டு இருக்கோம், அங்க ஒரு கல்லு வேற வச்சுட்டு வரும். நிறைய விஷயங்களுக்கு வந்து காரணமே கிடையாது, நிறைய விஷயங்களுக்கு அர்த்தமே கிடையாது, எப்ப உள்ள நுழைஞ்சதுன்னே கண்டுபிடிக்க முடியல. சில விஷயங்கள் இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய பல விஷயங்கள்ல நிஜமாவே மூட நம்பிக்கை தான், நம்ம பண்றதுக்கும் அந்த விஷயம் சம்பந்தமான ஒரு லாஜிக்கல் இதுக்கும் பார்த்தோம்னா பொருத்தமே இல்லாம இருக்கு, அதான் அதிசயமா இருக்கு. எப்படி நுழைஞ்சது எந்த காலத்துல நுழைஞ்சதுன்னு யாருமே சொல்ல முடிய மாட்டேங்க, அப்படி ஒரு காலத்துல அப்படி அவாவா அவாவா நுழைச்சிட்டு வந்துட்டான். ஒவ்வொரு விஷயமா நிறைய விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா எங்க அங்க ஆத்துல வழக்கம் இல்லைன்னு, அந்த வழக்கம் எங்கேருந்து வந்ததுனே தெரியாது நமக்கு, குல தெய்வம் அதெல்லாம் நியாயமான நம்பிக்கை அதுல மாத்திரம் இல்லை, சில சில விஷயங்கள் பார்க்கலாம் சம்பந்தமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு கண்ணை கட்டிட்டு வந்தவொடனே நிறைய பேர் நினைச்சுட்டா அவர் ஏதோ பிரார்த்திச்சுட்டு இருக்காரு போல இருக்கு, கண்ணை கட்டிட்டு கோவிலுக்கு வந்துட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு போனா நடந்துடும், அதுக்கப்புறம் கண்ணை கட்டிட்டு பார்க்கலாம் போல இருக்கு, இப்படிதான் நினைக்க ஆரம்பிச்சுட்டா. மக்களுக்கு ஒன்றும் விவஸ்தையே வேண்டாம், ஏன் பண்றான்னு கேட்கவும் மாட்டா, அவாவால் தோன்றபடி கற்பனை பண்ணிப்பா, இது லோகத்தினுடைய சுவாவம், எல்லாரும் பார்க்கறா சிரிக்கிறா ஆனா இவர் மட்டும் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அப்படின்னு ரொம்ப ஆனந்தமா ஜபிச்சுட்டு இருக்காரு. ரொம்ப ஜாகிரதையா மனசு பாண்டரங்க இடத்துல போயிடப்படாதுன்னு, ஏன்னா உள்ளம் கவர் கல்வன் சித்த சோரன் கல்லழகர் அப்படின்றோம் இல்லையா, இன்னைக்கு மதுரையில எதிர் சேவை கல்லழகர் வந்திருக்கார் மதுரைக்கு, நாளைக்கு வைகை ஆத்துல இறங்குவார் கல்லழகர், சாமனு இன்னைக்கு இறங்கல நாளைக்கு தான் இறங்குவார், இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி ஆச்சு நாளைக்கு தான் கல்லழகர் வைகையில காலங்காலத்தால இறங்குறா. இன்னைக்கு மதுரைக்கு வந்துட்டா. இந்த குதிரை மேல வர்றதே அழகு. என்னன்னா கள்ளழகர் மாதிரியே வேஷம் போட்டு அவர் மேலேயே தண்ணி விடுவா. எடுக்கிறான்னா சுவாமிக்கு வெயில் தாங்காதான். என்ன பக்தி பாத்துக்கோங்க, ஆச்சரியமா இருக்கும். இவன் சுவயம் அக்னி ஸ்வரூபன், 100 கோடி சூரிய பிரகாசம்னு சுவாமியை வர்ணிக்கணும். ஆனா மதுரையில இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு சுவாமிக்கு வெயில், இவாளுக்கு தாங்கலே அப்ப சுவாமிக்கும் தாங்காது, அவ்வளவுதான். இவாளு மேல தண்ணி விட்டுவா, சுவாமி மேலேயும் விட்டுடுவா. கள்ளழகர் தேவியேன்னு இருப்பா, நல்லா தான் இருக்கு குழு குழுன்னு. ஆச்சரியமா ஜோரா இருக்கே நினைப்பா. மன்னார்குடி ராஜகோபாலன், இப்பதான் வெண்ணத்தாழி உற்சவம் முடிஞ்சது. பகவான் ஏற்கனவே நவநீத சோரன், அந்த வெண்ணத்தாழி உற்சவ தண்ணிக்கு அழகா எல்லாரும் பகவான் மேல வெண்ணை அடிப்பா, கோபிகள் அடிச்சிருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இன்னி வரைக்கும் அந்த லீலையை பண்ணிட்டு இருக்கிறது மன்னார்குடி ராஜகோபாலன், இந்த கிங் ஆஃப் ஷெப்பர்ட், அவ்வளவுதான் கிங் ஷெப்பர்ட். அவ்வளவு அழகா வெண்ணை அடிப்பா பகவான் மேல, ஆச்சரியமாக அவ்வளவு ஜோர். பகவானுடைய லீலைகள் ஒவ்வொன்றும் அத்தியாச்சரியம். அந்த கள்ளழகர் ஆத்துல இறங்கறத பார்த்தாலே மனசு அப்படியே என்னமோ பண்ணும் அச்சோடின். அதாவது மதுரைக்கு அப்படி ஒரு பாக்கியம், மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இந்த விஷயத்த அப்படி அபாடா உற்சவம் முடிஞ்சதேன்னு நினைச்சா இவர் கலந்து வரணும் வரேன் அப்படின்ற பிஸியா இருப்பாங்க. 1 மாசம் மதுரை பக்கம் போனோம்னாலே அப்படியே ஆச்சரியமா இருக்கும். அப்படி மாத்தி 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 நம்ம பெரியவா நம்மள அவ்வளவு பிஸியா வச்சிருந்துக்கா. பகவத் ஸ்மரணையில அத்தனை தூரம் நம்மள பேக் பண்ணி வச்சிருக்கா. அதனாலதான் நமக்கு பகவத் அனுபவம்ன்றது கிடைக்கிறது. இவர் நன்னா பகவத் சிந்தனை பண்ணிட்டு இருக்கார். கள்ளழகர் எதுக்கு சொன்னா அழகன்லையும் கள்ளழகன, கள்ளத்தனமா நம்மள அப்படியே ஏமாத்தி மயக்கக்கூடிய ஒருத்தர் கள்ளழகர். அத்தனை அழகா இவர் மனசு எங்கேயாவது பயிரப்படாது அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு பிரார்த்திச்சுட்டு வர. பக்கத்து இருக்கவாள்லாம் விட்டல் 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 பாண்டுரங்கா பண்டரிநாதா பாண்டுரங்கா பண்டரிநாதா பாண்டுரங்கா பண்டரிநாதா விட்டல் விட்டல் ஜெய் ஜெய் விட்டல் 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 ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய விட்டல் விட்டல் ஜெய் ஜெய் விட்டல் 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 ஜெய் ஜெய் விட்டல் 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 ஜெய் ஜெய் விட்டல் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அப்படியே மயங்கி போயிடுறா. எல்லாரும் சில பேர் ஜெய் ஜெய் விட்டல் சொல்லிருந்தா ஓம் நமச்சிவாய சொல்றா, சில பேர் நமச்சிவாய விட்டல்ன்றா, சில பேர் விட்டல் நமச்சிவாயன்றா, சில பேர் ஓம் விட்டல்ன்றா, சில பேர் ஓம் நம விட்டல்ன்றா, எல்லாம் கலந்து. ஆனா இவர் மட்டும் தெளிவா ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அதே ஸ்மரணை. பஞ்சாட்சரி மந்திரத்தை நன்னா ஜபிச்சுட்டு அழகா பாண்டன் இடுப்புல கை வச்சு பாக்கணும். வா 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 வா, இத்தனை பேர் என்ன அனுபவிச்சது பெருசு இல்ல, இன்னைக்கு நீ என்ன அனுபவிக்க போற பாரு. இதுதான் என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நல்ல நாள்னு சுவாமி முடிவு பண்ணிட்டார். பாண்டாங்க இத்தனை பேர் என்ன வந்து கொண்டாடினது, என்னை தொட்டு அனுபவிச்சது, பஜனை பண்ணதுலாம் வசதியே இல்லை. ஹே நரஹரி, என் பேரை வச்சுட்டு என் கோவிலுக்கு வரமாட்டேன்ற இல்லையா, இன்னைக்கு நீ வரவா. இன்னைக்குதான் என் வாழ்க்கையில நல்ல நாள்னு தீர்மானம் பண்ணின்றான் பாண்டுரங்கன் பண்டரி நாதன். அழகா இடுப்புல கைய வச்சிருந்து சிரிச்சுட்டு நிக்கிறான். ருக்மிணி பிராதி சிரிச்சா, பாவம் அவர் விட்டுடு, நான் அதை எப்படி விடுவேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச சிவபெருமானுடைய பக்தன் அப்படின்றார். சிவபெருமான் ரொம்ப அழகா பாகவத்தை சொல்ற, இந்த பிரச்சேதஸ்வர்கள்லாம் தபஸ் பண்றதுக்காக போறான். அப்பதான் அவன் நாராயண சரஸ், அந்த நாராயண சரஸ் தான் குருவாயூர். குருவாயூர்ல இருக்க குளத்துக்கு பேர் நாராயண சரஸ்னு பேர். சரியா அது சிவஸ்தலம். குருவாயூரப்பன் வந்ததுனால சிவபெருமான் மம்மியூருக்கு டிரான்ஸ்பர் ஆனாரு ஒழிய குருவாயூர் சரியா சிவஸ்தலம் தான். அழகா அங்க வந்த பொழுது அந்த பிரச்சேதர்களை பார்த்து அவர்களுக்கு ருத்ரகீதம்னு ஒண்ணு சொல்லி கொடுக்கிறார் சிவபெருமான். நாராயண மகிமிய நாராயண பற்றிய விஷயங்களை சிவபெருமான் அழகா பாடுறார். கோபிகா கீதம் மாதிரி ருத்ரகீதம் ரொம்ப அழகா இருக்கும். அப்ப சொல்றார் அகம் சேவ அச்சுத பிரிய, சித்திரை எழுதும்பொழுது சொல்றார், இப்பவும் சொல்றார், நான் அச்சுத பிரியன் அப்படின்றார். யார் அச்சுதனை கொண்டாடுறாரோ அவர்களுக்கு நான் பிரியன் அப்படின்றார். அந்த மாதிரி அழகா பகவான் இடுப்புல கைய வச்சு நிக்க ருக்மிணி பிராட்டி சிரிக்க சிவபெருமான் பார்வதி தேவி எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. 30 கோடி தேவர்களும் ஆகாசத்திலேருந்து அத்தியாச்சரியமான வைபவத்தை பார்க்க, பண்டிரிபுரத்திற்கு ஜனங்கள்லாம் இதை ரொம்ப விசேஷமா பார்க்க அழகா வந்துட்டார் நரஹரி சோனார். பகவான் முன்னாடி நிக்க வச்சுட்டா. இவர் பகவான பார்க்கல, ஆனா சுவாமி இவரை பார்த்துட்டு இருக்க. இதுதானே நம்ம திருப்பதி போனோம் வச்சுக்கோங்களேன், நிச்சயமா சுவாமியை பார்த்தோம் யாரும் கேரண்டியா சொல்ல முடியாது. மாலையை பார்த்தோம், நாமத்தை பார்த்தோம், இவ்வளவுதான் பார்த்துருக்கு. திருப்பதி பெருமாளை நன்னா பாதாதி கேசம் பார்த்தேன், கேசாதி பாதம் பார்த்தேன் யாராவது சொன்னான்னா பொய், அதுக்குள்ள ஜரகண்டின்னு விடுவார். யாரா சொன்னானா போய் தான். அங்க இருக்கிற அர்ச்சகரே முழுசா பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டா அப்படி ஒரு லாவண்யம், ஒரு ஆகர்ஷணம் உண்டு. பெருமாளை பார்க்கவே முடியாது, அத்தனை அழகா. ஏதோ ஒரு அவயவத்தை நன்னா பார்க்க முடியுமே, ஒழிய வேற எந்த அவயத்தும் பூரணமா பார்த்துட முடியாது. அப்பேற்பட்ட அழகனாச்சு மலையப்ப சுவாமி. ஆனா அந்த திருப்பதி போயிட்டு நல்ல சந்தோஷம், என்னடா அப்படின்னா சுவாமி நம்மளை பார்த்துட்டாரோ, அந்த ஃபியூ செகண்ட்ஸ்ல அவர் நம்மளை பார்த்துட்டார். அந்த கிருபா கடாட்சம், நம்ம அவரை பார்க்கவே வேண்டாம், அவர் நம்மளை பார்த்துடுறாங்க. அந்த ஒரு பார்வை, பார்வை ஒன்றே போதும். அந்த மாதிரி இவர் பார்க்கல, கையெல்லாம் கூப்பிக்கல. இவர் இப்படி நிற்கிறார், நான் இவன் முன்னாடி கை எங்கேயோ சும்மா இருந்தது, கை சேர்த்துடுவோம் பயம், அதனால இடுப்புல கையை வச்சு நிக்கிற. பாண்டங்கள் பார்த்த நம்மள மாதிரியே நம்ம எதிர்க்க இடுப்புல கை வச்சு நிக்கிற ஒரே ஆள் இவன் மட்டும்தான். சத்யபாமா, ருக்மிணி, ஆச்சரியமா, ராஜா எல்லாரும் இடுப்புல கை வச்சுருப்பாரு. பண்டிரிபுரத்தினுடைய சுவாவம், குழந்தைகளே பாருங்க இப்படிதான் நிற்போம். இந்த கிராமத்தை விளையாடுற குழந்தைகள் எல்லாம் கூட அவளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன் இருக்குன்னா அந்த இடுப்புல கை வச்சு நிக்கிறது. ஏன்னா பாண்டங்களை பார்த்து 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 அது பழகி போயிடுச்சு. பகவான் பார்த்தான் என் முன்னாடி இடுப்புல ஜம்முன கை வச்சுன்னு நிக்கிறானே அப்படின்னு பார்த்துருக்கான் பாண்டரங்கன். இவர் கண்ணை கட்டிண்டு நிக்கிறத ஜோர வசிக்க நல்ல தாடி உண்டு, நரஹரி சோனா இருக்கு, நெத்தில நல்லா விபூதி போட்டு இருக்கார், நடுவில் அழகா குங்குமம் வச்சுட்டு இருக்கார், ஜம்முன நிக்கிறார், பஞ்சகட்சம் எல்லாம் கட்டின் இருக்கார், விட்டல் நாடு நிக்கிறார், எல்லாரும் விட்டல் அப்படின்னு ஓம் நம சிவாய அப்படின்ற நன்னா பகவான் காதல ஓம் நம சிவாயன்னு சப்தம் வரா மாதிரி விட்டல் காதல சொல்றார். அவர் உடனே ஹா ஓம் நம சிவாய விட்டல் ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சுட்டான். இவர் ஓம் நம சிவாய சொன்னதுக்கு விட்டலன் ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லிட்டான். அழகா பகவான் பார்த்தான், சிரிச்சான், எல்லாரும் சொன்னார். அவர் சொன்னார், சுவாமி வந்தாச்சு, ஆஹா இடுப்பு எங்க இருக்கு, நூலை கொண்டாங்க அப்படி. உடனே அழகா அவர் கைய பிடிச்சு நேர இடுப்புல கொண்டு வச்சுட்டார். எல்லாரும் போய் அவன் திருவடியை தொட்டா இவர் நேர போய் பகவான் இடுப்ப பிடிச்சுட்டார். அழகான இடுப்பா சிற்றிடை, அத்தனை அழகான இடுப்பு பாண்டரங்கனுக்கு. அந்த இடுப்புல அப்படி கைய வச்சார், தூக்கி வாரி போட்டது நரஹரி சோனா இருக்கு. என்னடா அது என்னமோ ஒரு மாதிரி மழை மழை மழைன்னு இருக்கேன்னு பார்த்தா இடுப்புல பாம்பு நெளியது. பார்த்தா இடுப்புல பாம்பு என்னோட சிவபெருமானுக்கு தானே உண்டு, அவர் தானே பெல்ட்டா இடுப்புல பாம்பு கட்டிட்டு இருக்க. பாண்டவன்லாம் இடுப்புல உத்தியானம் கட்டிக்கிறவன் தான், விஷ்ணு எப்பொழுதுமே இடுப்புல உத்தியானம் தான் கட்டிட்டு இருப்பார், அரை சதங்கைன்னு சொல்லுவார். இவர் பாம்பு, இவர் பாம்பு மேல படுத்துக்கிறாள், பாம்பை கட்டிக்கிறாள் கிடையாது. இடுப்புல அழகா பெல்ட்டு பாம்பு இருக்கு அப்படின்னு இடுப்பு அப்படின்னு தடவினா அந்த புளித்தோல் தெரியறது தான், புளித்தோலை அரைக்கசைத்து இடுப்புல அப்படி புளித்தோல் தெரியுது. என்னப்பா அது புளித்தோல் தெரியறது அப்படின்னு சரி, கொஞ்சம் கீழே கை இறக்கி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா தொடைக்கு கீழே புளித்தோல் இந்த சிவபெருமான் அப்படிதான் எடுத்துக்கலாம். முழுசா தழைய தழைய பீதாம்பரம் எல்லாம் விஷ்ணுவுடைய அலங்காரம். சிவபெருமான் சும்மா போனா போன உடுத்திருக்காரு, அது கூட கிடையாது. பல சந்தர்ப்பங்கள் அது கூட கிடையாது, பிச்சாண்டவரா நின்றாரா அதுவும் கிடையாது. அதே மாதிரி தான் புள்ள இருப்பான், கடை ஒண்ணு போட்டா சுரம் ஒண்ணா முளைக்கும், அப்பா எத்தூண்டு கொடுத்து அதை விட சின்னது முருகன் எத்தூண்டு கோமண தூண்டி சமத்தா நிக்கிறது பழனியில. அது மாதிரி அழகா ஒரு புளித்தோல் இப்படி தடவி பாக்கிறார், அப்படி ஏதோ பொடி மாதிரி இருக்கு, அப்படி எடுத்து முகந்து பாக்கிறார். நன்ன விபூதி வாசனை, உடம்பு முழுக்க சாம்பல பூசின் இருக்கார், அத்தனை அழகா சாம்பல் பூசின் இருக்கார். இவர் பார்த்தா அச்சோ இது என் சிவபெருமான் அப்படி வேகமா கட்ட அவிழ்த்தார். கட்ட அழுத்த இடுப்புல கையை வச்சிருந்து சாட்சாத் மன்மத மன்மதனாக கோடி சூரிய பிரகாசனாக வை ஜெயந்தி மனமாலிதாரியாக பீதாம்பரதாரியாக இவர் என்னெல்லாம் தொட்டு பார்த்தாரோ அந்த இடமெல்லாம் பீதாம்பரம் இருக்கு. இடுப்புல பாம்பு இல்ல, உத்தியானம் இருக்கு, அழகா பீதாம்பரம் இருக்கு, நன்னா கஸ்தூரி திலகம் திரும்பி கண்ணம் கூடிந்தார். ஓம் நமச்சிவா ஓம் நமச்சிவா ஓம் சொல்லி திரும்பி கட்டிந்தார். பக்கத்தில் இருந்தவாள் சிரிச்சுட்டார், பக்கத்தில் மாத்திரமே சிரிச்சுட்டார். என்ன பண்ண முடியும், இப்படி வந்து பண்ணா ஒரு திருப்பி அப்படி தடவி பார்க்கிறார். தடவும் பொழுது புளித்தோல் இடுப்புல பாம்பு, கீழே அப்படி கால் கீழே போயாச்சுன்னா ஆச்சரியமா காலெல்லாம் பாம்பு கட்டிருக்காரு. ஒத்த காலில் தந்த வேற, இதெல்லாம் சிவபெருமானுடைய அடையாளங்கள். இந்த பாதம் எல்லாம் தொட்டு பார்க்கிறார், அந்த நாட்டியமாடி நாட்டியமாடி சிவபெருமானுடைய அந்த பாதங்களுடைய வடிவமைப்பெல்லாம் தெரியாது. சரி இடுப்புக்கு மேல தொட்டு பார்க்கிறான், அப்படி இடுப்பு மேலாம் அப்படி தொட்டு பார்க்கிறார், ஆச்சரியமா அப்படி சொல்லிட்டு பாக்கிறார். அர்த்தநாரீஸ்வரராஜ் ஒரு பக்கம் பார்த்தா ஸ்திரீ மாதிரி இருக்கு, பார்வதி தேவியுடைய தெரியுது இடபாகம். அழகா அப்படி மேல தடவி பார்க்கிறார், ஆச்சரியமான கைகள் அதுல இடுப்புல கை வச்சிருக்கா மாதிரி இல்ல. அழகா திரிசூலம் தெரியறது, டமருகம் தெரியறது, தோளெல்லாம் தொட்டு பார்க்கிறார், கழுத்தெல்லாம் தொட்டு பார்க்கிறார், ருத்ராட்ச மாலையெல்லாம் தெரியறது, எலும்பு கூடு மாலையெல்லாம் தெரியறது. இல்ல இல்ல இது சிவபெருமான் தான் கண்ணை திறந்தா, அழகா கழுத்துல வைஜெயந்தி வனமாலை போன்று தேவையான ஒருத்த நிக்கிறேன். கண்ணை திறந்தா விகலன், கண்ணை மூடினா சிவபெருமான், கண்ணை மூடிந்து தொட்டா சிவர் ஸ்வரூபமாகும், கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது சாட்சாத் மன்மத மன்மதனாகவும் பிரபு நிற்கிறார். ஜிஜி ஜிஜி திருப்பி கண்ணை மூடுகிறார். அவளுக்கெல்லாம் ஒன்றும் புரியல, ஆனா அவர் அழகா தடவி தடவி பார்க்கிறார், கழுத்தை தொட்டு பார்க்கிறார், கழுத்துல பாம்பு நெடுகிறது. இப்படி தடவி பார்க்கிறார். சிவபெருமானுடைய திருமுக மண்டலம் இப்படி தடவி பார்த்தார், நெற்றில கை வைக்கிறார், நெற்றிக்கண் தெரியறது. தலையில கை வைக்கிறார், சுறுசுறுறான கேசம் இல்ல, நன்னா ஜடாமுடி கங்காதரன். தலையில கை வைக்கிறார், தண்ணி தெரியறது, கங்கை வச்சிருக்கான கங்காதரன், அதனால கங்க தெரியறார். இல்ல இல்ல, இது என் சிவபெருமான் தான் அப்படின்னு கண்ணை திறந்தா சாட்சாத் மன்மத மன்மதனா சுருசுருளான கேசத்தோட, தலையில கிரீடத்தோட, காதல மகர குண்டலத்தோட, செந்தாமரை கங்களோட, நெத்தில கஸ்தூரி தலகத்தோட, தீர்க்கமான மூக்கோட, நாசாகிரி நவமௌக்திகம் அழகான செங்கனிவாயோட, அழகான தப்பீச்சி டிம்பிள்ஸின் ரோசி லிப்ஸோட, பலபலபலம் பாண்டரங்க நிக்கிறான், அழகான கழுத்து மகர குண்டலம். அவருக்கு ஒன்னும் புரியல. கண்ணதம் இப்படியே பார்த்துட்டு ஒரு க்ஷணம் விட்டலனா காட்சி கொடுத்தவன், அடுத்த க்ஷணம் ஸ்வயம் சிவபெருமானா காட்சி கொடுத்த, அடுத்த க்ஷணம் சீன் மாறிண்டே இருக்கு. சிவன் விஷ்ணு விட்டல் சிவன் விட்டல் சிவன் விட்டல் சிவன் இப்படி இப்படி பார்த்து 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 ஒரு ஸ்திதியில சங்கர நாராயண ரூபமாக விட்டலன் காட்சி கொடுத்தான். ஒரு பக்கம் சங்கரனாகவும் ஒரு பக்கம் நாராயணனாகவும், தாழ் சடையும் நீள்முடியும் ஒன்மழுவும் சக்கரம் சூழறவும் தோன்றுமாள் திருமலை மேல் எந்தைக்கு இரண்டுருவும் ஒன்றாய் இசைந்து ஆழ்வார்வார். அந்த மாதிரி ஒரு பக்கம் பார்த்தா சங்கரனா நிக்கிற ஜோர நன்னா கௌர வர்ணத்துல வெள்ள வெளியேன்னு நிக்கிற உடம்பெல்லாம் சாம்பல் பூசிண்டு, இன்னொரு பக்கம் பார்த்தா ஆச்சரியமான நாராயண ரூபம் கருணையில திருமேனியோட, ஒரு இடத்துல மட்டும் இந்த மர்ஜாயிடுது, அவர் கழுத்துல நீலம் ஒன்று, அந்த இடத்துல மட்டும் இந்த நீலம் மெர்ஜாயிடுது, அவ்வளவுதான். நீலகண்டனாகவும் சங்கரனாகவும் நாராயணனாகவும் விஷ்ணுவாகவும் அவ்வளவு அழகா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஒரே ரூபத்துல ரெண்டு ரூபம் அழகா காட்சி. ஒரு பக்கம் ஜடாமுடி தெரியறது, ஒரு பக்கம் சுறுசுறான கேசங்கள் தெரியறது, ஒரு பக்கம் சந்திரன் தெரியறான் ஆச்சரியமா தலையில, ஜோரா கிரீடம் தெரியறது, மகர குண்டலம் தெரியறது, காதல் அழகா மண்ட ஓட்டல் போட்டுட்டு இருக்கா, இவன் கழுத்துல கௌஸ்துவமணி தெரிஞ்சு, அவர் கழுத்துல அழகா ருத்ரமால ருத்ராட்சம் தெரியறது, எல்லாம் போட்டுட்டு சங்கர நாராயணனாக விட்டலன் காட்சி கொடுத்தான். ரெண்டு பேரும் சேர்ந்து இடுப்புல கை வச்சு அப்படி பாதி பாதியா நிக்கிற ஓன்னு கதறினார் நரஹரி சோனா. அப்படியே மயங்கி போன ஹா அப்படின்னு ஹா விட்டலான்னு கட்டிட்டார். ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஜபிச்சது எடா கிடைச்சதுன்னா விட்டலனுடைய சாட்சா்காரம் கிடைச்சது. அடுத்த க்ஷணம் விட்டலான்னு பகவான் ஹா விட்டல் ஓம் நமச்சிவாய், அடுத்த க்ஷணம் பகவான் ஸ்வயம் சங்கரனா காட்சி கொடுத்தான். திருப்பி விட்டல் ஒரு கத்திரா விட்டலனா காட்சி கொடுக்கலாம், சங்கரான்ற சங்கரனா காட்சி கொடுக்கலாம். எப்படி விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லும் பொழுது பீஷ்ம ரிஸ்வம் விஷ்ணு பூமசத்காரக அப்படி ஒவ்வொன்னா சொல்லும் பொழுது பகவான் ஆயிரம் ரூபங்கள் காட்சி கொடுக்கலாம். சகஸ்ரநாமம் முடிக்கிறதுக்குள்ள ஆயிரம் விதமான ரூபத்தை பிரத்யக்ஷமா பார்க்கறா பீஷ்ம பிதாமக. அந்த ஆயிரம் ரூபத்தையும் விதவிதமா பார்க்கிறார். சங்கரர் பார்த்த ரூபம் வேற மாதிரி, பராசர பட்டர் அவர் வியாக்கியானம் பண்ணியிருக்க ராமானுஜருடைய சிஷ்யர், அவருக்கு பகவான் கொடுத்த காட்சி வேற. மத்வ சம்பிரதாயத்துல ஒவ்வொரு நாமத்தையும் ஒவ்வொரு விதமா வியாக்கியானம் பண்ற, ஒவ்வொரு வியாக்கியானமும் பார்த்தா அவ்வளவு அழகா விதவிதமான ரூபங்கள். இந்த மாதிரி ஜோர நரஹரி சோனார் சங்கர நாராயணனாக சுவாமிய பார்த்தார். இதுக்கு கட்டிந்தார் ஓன் அழுதா, இத்தனை நாள் தெரியாம போயிடுச்ச, இத்தனை நாள் வீண் பண்ணிட்டேனே, யாரோ நினைச்சேனே, என் சுவாமியே விட்டலனா இருக்கார், என் சிவபெருமான் தான் விட்டலனா இருக்கார், விட்டலன் தான் என் சுவாமியா இருக்கார் அப்படின்னு அழுதா. அவருடைய அனுபவத்தை பார்த்து சுத்தி இருந்தவாள்லாம் அழ ஆரம்பிச்சுட்டார். என்ன பக்தி, பகவான் இப்படி கொண்டு வந்து காட்சி கொடுத்துட்டான, வரமாட்டேன் பார்க்க மாட்டேன் கோவில் வாசல்படியை மிதிக்க மாட்டேன் விட்டல்னு சொல்ல மாட்டேன்னு சொன்னவரை இவ்வளவு தூரம் உரிமையோட இழுத்துண்டு வந்து தடுத்து ஆட்கொள்றதுன்னு ஒரு வார்த்தை உண்டு, தடுத்து ஆட்கொள்றது. அந்த மாதிரி அவ்வளவு அழகா ஐஷண்ட வந்துட்டான், அழகா விபூதி போட்டு சங்கரனா நிக்கிறான், கஸ்தூரி தலகம் வச்சுட்டு விட்டலனா நிக்கிறான். ஒரு க்ஷணம் பார்த்தா துளசி மாலையோட நிக்கிறான், அடுத்த க்ஷணம் பார்த்தா வில்வ மாலை போட்டு நிக்கிறான், ஜம்மனு நிக்கிறான், அத்தியாச்சரியமாக அதி விசேஷமாக பலபல பலபலன்னு சொல்லிக்கிறான். கதறி அழுதா, எல்லாரும் மெய்தி சிலிர்த்தா. அப்ப அந்த பக்தர் பார்த்தா இதுதான் உத்தியானம் அளந்து பாருங்கோ அப்படின்னு சார். உடனே அழகா உத்தியானத்தை வாங்கி அளக்கலான்னு இவர் வச்சா கரெக்டா நின்று, இவர் ஐஷண்ட வந்து அவர் கையினாலே தனக்கு உத்தியானம் சாத்திக்கணும்னு அவனுக்கு ஒரு சங்கல்பம். நம்ம ஏதான சுவாமிக்கு பண்றோம் வச்சுக்கோங்களேன், அவன் திருவுள்ளம், அவன் நினைக்கிறான், அவன் வாங்கிக்கிறான். நம்ம ஒரு பழம் சுவாமிக்கு கொண்டு கொடுக்கறோம் அப்படின்னா இந்த பழம் நீ கொடு அப்படின்னு எனக்கு வேணும்னு அவன் நம்மளை தூண்டி அந்த பழத்தை வாங்கிக்க. நான் பண்ணிட்டேன்னு நினைச்சுடாதீங்க, எல்லாரும் அவன் பண்றதுனாலே பண்ண முடியறது. ஒரு பழம் வாங்குற ஒரு ஸ்திதியிலே சுவாமி வச்சிருக்கான், அதனாலே வாங்கிட்டு வந்து கொடுக்க. அழகா இவர் கொண்டு வந்து வச்ச உடனே அழகா அந்த உத்யானம் சை சரியா இருந்தது, கூடவும் இல்லை குறையவும் இல்லை, கரெக்டா பாண்டனுடைய இடுப்புல செட் ஆயிடுச்சு. உடனே எல்லாரும் ஜெய் போலோ பண்றினாத் மகராஜுக்கு ஜெய் அப்படின்னா, ஜெய் போலோ சிவபெருமானுக்கு ஜெய் அப்படின்னு ஆச்சரியமாக. நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா, ஜெய் போலோ ருக்குமாயிபதிக்கு ஜெய் அப்படியே ஆனந்தமா இருந்தது. நரகரி சொன்னார், உடனே வீட்டில் இறுக்கி கட்டின்றார், அழுதார், இந்த கிருபை தாங்காதுடா, உன்னை வேண்டான்னு வெறுத்துட்டு இருந்தேன், ஆனா என்ன உள்ள வர வச்சு இத்தனை அழகா ஒரு காட்சியை கொடுத்து இப்பேற்பட்ட அனுகிரகம் பண்ணிட்டியே அப்படின்னு உடனே விட்டலன் பிரத்யட்சமா காட்சி கொடுத்தா, எனக்குள்ள அவர் இருக்கார், அவருக்குள்ள நான் இருக்கேன், நீ ஏன் பேதமா பார்க்கிறாய், அழகா ஆனந்தமா அனுபவி அப்படின்னுட்டா. சொன்னான், அடுத்த க்ஷணம் விகலன் திரும்பி மச்சாவதார மூர்த்தி சிலாரூபமா நின்றுட்டான். அப்ப அழகா அவருக்கு அபிஷேகம் பண்ணலான்னு பார்த்தா, அலங்காரம் எல்லாம் பண்ண விட்டலனுடைய தலையில புதுசா என்னமோ முளைச்சிருக்கேன்னு பார்த்தா ஒரு சிவலிங்கம் வந்துடுத்து. விட்டலன் தலையில ஒரு சிவலிங்கம் உண்டு. அதுக்கு முன்னாடி விட்டலனுக்கு தலையில சிவலிங்கம் கிடையாது. நரஹரி சோனாருடைய அனுபவத்துக்கு பிறகு விட்டலன் தன் தலையில சிவலிங்கத்தை வச்சிருந்திருக்கான். அது எப்படி அபிஷேகம், காக்கடா ஆட்சி சமயத்துல தான் நீங்க பார்க்க முடியும். யூடியூப்ல வீடியோல பார்க்கலாம், போட்டோல பார்க்கலாம். நிச்சயமா தலையில ஒரு சிவலிங்கம், இந்த கிரீடம் எல்லாம் எடுத்துட்டு பார்த்தா தான் தெரியும், மூலவர் மேல அப்படியே தலையில ஒரு சிவலிங்கம். நரஹரி சோனாருடைய வைபவத்துக்கு அப்புறமா தான் அழகா தலைக்கு மேல வச்சிருந்திருக்கான் சிவபெருமான். ஜோரா சிவபெருமான் பகவானுடைய திருவடி அலம்பின கங்கைய தன் தலையில வச்சிருந்திருக்கார். விட்டலன் அவரை தூக்கி தன் தலையில வச்சிருந்திருக்கான், தலைக்கு மேல வச்சிருந்திருக்கா ரெண்டு பேரும். நாமளும் அவர்களையும் அவர்களுடைய பக்தர்களையும் தலைக்கு மேல வச்சுட்டோம் அப்படின்னா மண்டகணம் வராது. நமக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையே தலகணம் தான். இந்த பக்தர்களையும் பாகவதர்களையும் தலைக்கு மேல வச்சுட்டோம் அப்படின்னா நிச்சயமா ஒரு நாளும் குறவே வராது. அதன் பிறகு நரகரி சொன்னா நிறைய ஆனந்தமா அனுபவிச்சா, விதவிதமான அபங்கம் எல்லாம் பாடினா. இப்பெல்லாம் விட்டலன் கோவிலே கதின்னு இருக்கார். இந்த நரஹரி சோனாருடைய சமாதி விக்கலன் கோவில்லேருந்து ஒரு நாலஞ்சு கடை தள்ளினம்னா வந்துடும். என்னோட ஃப்ரெண்டு அந்த விக்கலன், அங்க நரஹரி சோனார் சமாதி மேல ஒரு விக்கலன் இருப்பான். என்னோட ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, நான் எப்ப போனாலும் அவங்க கிட்ட போறேன், அவங்க கூட போட்டோ எடுத்துட்டேன். அவ்வளவு அழகா இருப்பான் அந்த விக்கலன். அத்தியாச்சரியமா அவனை கொஞ்சலாம் விளையாடலாம், அந்த அங்க போனாலே ஒரு சந்தோஷம். பன்றியபுரத்துல பாண்டரங்கன் சந்நிதியில கூட அவளால் நிக்க முடியாது, ஆனா நரஹரி சோனாருடைய அந்த விக்கலன் சமாதி சந்நிதியில நீ எவ்வளவு நேரம் வேணா நிக்கலாம், அந்த விக்கலனை எப்படி வேணாலும் கொஞ்சலாம் சமத்தா இருப்பான். இதா பன்றியபுரம் போனா கோவில் வாசல்லையேதான் நரஹரி சோனாருடைய சமாதி. அதுக்குதான் என்ன கூண்டு கூண்டுவோம்னு சொல்றேன். நான் கூண்டுனா இதெல்லாம் நான் காட்டி கொடுத்தேன் சரியா, மறக்காம என்ன கூட்டு போன, எப்ப பிளான் பண்ணாலும் என்ன கூட்டு போன, அப்ப இதெல்லாம் காட்டி கொடுப்பேன். அங்க நின்று கதையெல்லாம் சொன்னா நல்லா இருக்குமோன்னு, இங்க இருந்து கேட்கும் போதே நல்லா இருக்கு அப்படின்னா அத்தனை ஆச்சரியம். நரஹரி சோனார், நரஹரி சோனார்னா நாமதேவருடைய சமகாலத்தவர். அழகா நாமதேவர் எல்லா பக்தர்களுக்கும் ஜோரா சமாராதன், அவர் யாத்திரை போயிட்டு வந்தாரோன்னு, அதனால பாண்டங்கனே கூட்டு எல்லாருக்கும் அழகா அன்னதானம் பண்ணா இல்லையா, சதி ஆராதனம்னு சமாராதனை பண்றான். இப்ப நரஹரி சோனாரையும் கூப்பிட்டால் வரலையா, ஆனா அதுக்குள்ள பகவான் இத்தனை லீலைகள் பண்ணி நரஹரி சோனாரையும் ஆச்சரியமா அந்த விருந்துக்கு வர வச்சு ஜோரா அனுபவிக்க வச்சுட்டான். இவ்வளவு லீலைகளையும் பாண்டுரங்கன் பண்ணின்றிருக்கான். அதனாலேயே பாண்டுரங்கனுக்கு இடத்துல எல்லாருக்கும் பகுப்பிரீதி, யாரையும் விடமாட்டான், யாரையும் தள்ளி வச்சதில்லை, எல்லாரும் தன்னுடையவர்கள் அப்படின்னு ஒரு சுவாதீனம் பாண்டுரங்கனுக்கு. அப்படி அழகா நரஹரி சோனாரையும் தன் பக்கத்துல இழுத்தான். பன்றியபுரம் அதை சுத்தி இருக்கிற கிராமங்களுக்கெல்லாம் இன்னைக்கும் ராஜா யார் அப்படின்னா பாண்டுரங்கன் தான். பாண்டுரங்கன் அனுபவிக்கிறதுக்கு பக்தி ஒண்ணுதான் முக்கியம், ஜாதியோ குலமோ வயசோ படிப்போ எதுவும் முக்கியம் இல்லை. நாரத மகரிஷி அம்பழகா பக்தி சூத்திரத்துல சொல்றார், நாஸ்திதேஷு ஜாதி வித்யா ரூப குல தன கிரியாதி பேதக, பக்தர்களுக்கு நடுவில் அவர்களுடைய ஜாதியோ ரூபமோ வயசோ குலமோ தனமோ படிப்போ எதுவுமே முக்கியம் இல்லை. பக்தி 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 ஒண்ணுதான் வசதி. அது பாண்டங்கனுடைய பக்த சரித்திரத்திலே பூரணமா தெரியாது. அத்தியாச்சரியமானது பாண்டங்களுடைய பக்த வைபவம். பிராமணர்லேருந்து சாதாரண ஜாதின்றோம் இல்லையா, அந்த காலத்துல ஒடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஜாதின்றோம் இல்லையா, அவ வரைக்கும் பாண்டங்கனை ஒரே மாதிரி அனுபவிச்சிருக்கா. பாண்டங்கன் அத்தனை பேருக்கும் கிருப பண்ணிருக்கா. அந்த பண்டிகைபுரத்திலேருந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு 40 நிமிஷம் அவ்வளவுதான் இருக்கும். அப்படி டிராவல் பண்ண வச்சுக்கோங்களேன். மங்களவேடா அப்படின்னு ஒரு கிராமம் உண்டு, ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம் மங்களவேடா. நிறைய இடங்கள் எல்லாமே பக்தர்கள் சம்பந்தப்பட்ட ஸ்தலங்கள் நம்முடைய பாரத பூமியில். இன்னைக்கு எத்தனையோ இடங்கள்லாம் நிறைய மாறியாச்சு, ஆனாலும் அதுக்கான புராண விஷயங்கள் ரிஷிகள் தபஸ் பண்ணிருக்கா, நிறைய வைபவங்கள் கொட்டி கிடக்கு. நமக்கு காலப்போக்கில் எல்லாம் மறந்து போயிட்டோம். இந்த மங்களவேடா ரொம்ப அழகான ஒரு சின்ன கிராமம், இன்னைக்கும் ஒரு சின்ன கிராமம் தான் இந்த மங்களவேடா. ஆனா ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம் மங்களவேடா. தாமாஜி பந்த் அப்படின்ற மகாத்மா அவர் அவதாரம் பண்ண ஸ்தலம் மங்களவேடா. அதன் பிறகு சோகா மேளா அவர் அவதாரம் பண்ண ஸ்தலம் மங்களவேடா. மத்வ சம்பிரதாயத்துல ஜெயதீர்த்தர் அப்படின்னு ஒரு பெரிய ஆச்சாரியன் உண்டு, அவர் அவதாரம் பண்ண ஸ்தலம் மங்களவேடா. கானோ பாத்ரா ரொம்ப அற்புதமான ஒரு பாண்டுரங்க பக்தை, அவள் அவதாரம் பண்ணதும் அதே மங்களவேடா கிராமத்துல தான். தாமாஜிபன் ரொம்ப விசேஷமான ரொம்ப உயர்ந்த குலத்தை சேர்ந்தவர், அவருக்கும் பாண்டுரங்கன் பிரத்யக்ஷம். சோகா மேளா மகர் ஜாதி அப்படின்னுவா, ஒதுக்கப்பட்ட ஜாதி, ஆனா அவருக்கும் பாண்டுரங்கன் பிரத்யக்ஷம். கானோ பாத்ரா அவ அம்மா தாசி ப்ராசிக்யூட், ஆனா அவளுக்கும் பாண்டுரங்கன் பிரத்யக்ஷம். ஜெயதீர்த்தர் பிராமணர், அவருக்கும் பாண்டுரங்கன் பிரத்யக்ஷம். பகவான பார்க்கறதுக்கும் அனுபவிக்கிறதுக்கும் ஜாதி பேதமே கிடையாது. சாதுர்வர்ணியம் மயா சிஷ்டம் குணகர்ம விபாகசக, பகவான் கீதையில சொல்றான். ஒரு சொசைட்டிக்காகத்தான் இந்த ஜாதி பேதமே ஒழிய பகவத் அனுபவத்துக்கு ஜாதி பேதம் இல்லை. இன்னைக்கு அவ்வளவு அழகா பாகவதம் சொல்றோம். எழுதினது யார் அப்படின்னா, ஒரு மீன்காரியுடைய பிள்ளை எழுதினதுதான் பாகவதம். மீன்காரி மீன் மார்க்கெட் பக்கம் போனாலே மூக்க பத்திண்டு போவோம். அந்த மீன்காரி பெத்த பிள்ளைதான் வேதவியாசர், அவர் எழுதினதுதான் பாகவதம். அந்த பாகவதத்துக்கு விதை போட்டது யார் அப்படின்னா, ஒரு சர்வன் மெய்டுடைய பிள்ளை, வீட்டுல வேலை செய்யறா இல்லையா, அந்த வேலைக்காரியுடைய பிள்ளைதான் நாரத மகரிஷி, அவர் போட்ட விதை தான் ஸ்ரீமத் பாகவதம். அதனால ஜாதி பேதம் எல்லாம் கிடையவே கிடையாது. சஞ்சயன் டிரைவர் தேரோட்டி தான், ஆனா அவர் சொன்னதுதான் பகவத்கீதை. சஞ்சயவாச அவ்வளவு அழகு, சஞ்சயன் சொல்லல அப்படின்னா பகவத்கீதை அப்படின்ற ஒரு பெரிய ரகசியம் நமக்கு தெரியாமலே போயிருக்கும். திருத்தராஷ்டனுடைய ஒரு டிரைவர் தான் சஞ்சயன். அதனால யாரிடத்திலேயும் சொல்லணும்னா, எப்படி வேண்டுமானாலும் பகவத் அனுபவம் கிடைக்கும். தர்மவியாதர் அப்படின்னு மகாபாரதத்துல உண்டு, கசாப்பு கடைக்காரன். ஒரு கசாப்பு கடைக்காரன் ஒரு பிராமணருக்கு பிரம்ம தத்துவத்தை சொல்லுவார். பிராமணன் அப்படின்னாலே பிரம்மத்தை உணர்ந்தவன், பிரம்மத்தை அனுபவிக்கிறவன், பிரம்மத்தை அடுத்தவாளுக்கு சொல்லி கொடுக்கிறவன் தான் பிராமணன். ஆனா அந்த பிராமண ஜாதியில பிறந்த ஒருத்தனுக்கு கசாப்பு கடைக்காரன் ஒருத்தர் பிரம்ம தத்துவத்தை உபதேசம் பண்ணுவார். இது மகாபாரதத்துல இருக்கு. ஸ்ரீமத் ராமாயணத்திலேயே பகவான் வேடுவ ஜாதியான சபரிக்கு அவ்வளவு அழகா அவள் கொடுக்கிற பழத்தை சாப்பிடுறான். அதே பகவான் குகனை பார்த்து உகந்து உயிர் தோழன் நீ எனக்கு குகனை பார்த்து, நான் உனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்ல, நீ எனக்கு ஃப்ரெண்டுடா, உன்னை ஃப்ரெண்டா அடையிறதுக்கு நான் என்ன பாக்கியம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சார். உகந்து உயிர் தோழன் நீ எனக்கு, நான் உனக்கு, நான் சொன்ன நான் பெரியாள் இல்ல, நீ எனக்குடா அப்படின்னு. அத்தனை சிரேஷ்டம். விபீஷணன் அரக்கன் பொல்லா அரக்கன் அப்படின்ற, விபீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்சத சேஷ்டித்தகர். சூர்பனக சொல்ற, எங்க கூடவே உருப்படாத ஒருத்தன் யாருன்னா, எங்களோட ரெண்டாவது அண்ணா ஒருத்தர் இருக்கான் விபீஷண, அரக்கர் குணமே இல்ல, வீணா போயிட்டு இருக்கான். எங்களுக்கு ஒரே பயம், அவனாலதான் எங்களுக்கு பிரச்சனை வரப்போறது நினைக்கணும்னு அப்படியே நடந்து கொடுத்தோம். அதனால விபீஷணஸ்து தர்மாத்மா. ஆசனேய விபீஷணன் மீட் பண்ற அழகா சுந்தரகாண்டத்துல, வால்மீகி ராமாயணத்துல, மற்ற இடங்கள்ல காண கிடைக்க. எங்கெல்லாமோ தேடுறார், சீதா மாதாவை கண்டுபிடிக்க முடியல. அப்ப ஒரு இடத்துல ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் நாமஜபம் அர்த்தராத்திரி. இது யாரா? இது ராவணனுடையதான லங்கையில ராவணாவன் ஜபிக்கிறாளே அப்படின்னு போய் எட்டி பார்த்தா விபீஷன் உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்கார். அப்ப ஆசனை மூர்த்தி அவர் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு. அடுத்த நிமிஷம் விபீஷன் கண்கள்ல ஆனந்த பாஷம், எனக்கு பகவத் தரிசனம் கிடைக்க போறது கிடைக்க போறதுன்னு குதிக்கிறான். வீழ்ச்ச உடனே ஆசனைய மூர்த்தின் எல்லாம் தெரிஞ்சு கொடுத்து அப்ப விபீஷன் சந்தேகமா கேட்கிறான், ராமன் என்ன சேர்த்து பாரா, நான் ராவணனுடைய தம்பி ஆச்சே ராட்சசன் ஆச்சே அப்படின்றார். அப்ப ஆசனைய சிரிக்கிறார், குரங்கு என்னையே சேர்த்துட்டு இருக்கார், உங்களை சேர்த்துக்க மாட்டாரா? ஆசனையை சொல்ற, நான் குரங்கு, குரங்கெல்லாம் யாரும் பக்கத்துல சேர்த்துக்க மாட்டான். அது வீட்டில் கூட பெட்டனிமலை வச்சு யாரும் வளர்க்க மாட்டான். நாயை வளர்ப்பா, புளியை வளர்ப்பா, பாம்பெல்லாம் கூட வளர்ப்பான். இப்போ குரங்கு மட்டும் எதுலையும் சேர்க்க மாட்டான், அது பக்கத்துலேயே வரப்படாதுன்னு. ரொம்ப பிருந்தாவனம் முழுக்கவே கிருஷ்ணலீலாஸ்தலம். அங்கே ராஜ்ய பரிபாலனை யார் பண்ணுறாங்கன்னா குரங்குகள் தான் பண்ணுறது. அங்கே குரங்குகளுக்கு இருக்கிற மரியாதை மனுஷாலும் கூட கிடையாது. பிருந்தாவனத்தில் போன இடம் குரங்குகளுக்கு அப்பேற்பட்ட விசேஷ மரியாதை. நான் கூட சொல்லுவேன், இவாளெல்லாம் இருக்க வேண்டியதான் அயோத்தியா, இங்கே எதுக்கு வந்தா அப்படின்னு. இப்ப குழந்தைகள் தான் பிருந்தாவனத்தை அழகா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. அங்கேயும் மொபைல் போனை தூக்கிட்டு போவோம். பிருந்தாவனத்துக்கு போனா எல்லாரும் கண்ணடியை கழிச்சிருவா, மொபைல் போனை வச்சிருவா, பேக் வச்சிருவா, கிருஷ்ணனே கத்தின்னு போவா. அதெல்லாம் யாராலன்னா குரங்குகள்னால தான் நடக்கா. ஆச்சனையா சொல்லிட்டாரு, நான் குரங்கு என்னையே பக்கத்துல வச்சிருந்துருக்காரு, உங்களை சேர்க்க மாட்டாரான்னு. அதுதான் பகவான், பகவான் யாரையும் தள்ளி வைக்கல, எல்லாரும் தன் குழந்தைகள். அவனுடைய புத்தி ரொம்ப தெளிவா இருக்கு. மனுஷாவளுக்குள்ளதான் பேதம். மங்களவேடா அத்தியாச்சரியமான ஒரு ஸ்தலம். இன்னைக்கும் பார்க்க போனோம்னா அங்க அழகா சோக்காமல் சமாதி, தாமாஜி பந்த் அவருடைய சமாதி உண்டு. தாமாஜி பந்த் ரொம்ப அற்புதமான ஒருத்தர், அப்பேற்பட்ட பாண்டரங்க பக்தர். அந்த ஊருக்கெல்லாம் அவர் தான் வந்து தாசில்தார் மாதிரி வச்சுக்கோங்க. அந்த காலத்துல அவர் தான் அந்த இடத்துல எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு ஜனங்கள வரி வசூல் பண்ணி தானியங்கள்லாம் ராஜா கருப்பர் இந்த வேலைகள்லாம் பண்ணிட்டு இருந்தார். அப்ப ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு பெரிய பஞ்சம் வந்துடுச்சு. பஞ்சம்ன்றது ஆதி காலத்திலேருந்து அப்பப்ப வரும், இது புதுசே கிடையாது. இப்ப கூட நம்ம லாத்தூர் அந்த பக்கம்லாம் பஞ்சம் வந்துருக்குன்னு படிச்சுட்டு இருக்கோம். நம்ம நன்னா பிரார்த்திச்சுண்டாலே சரியா படும். இந்த டிவி காரன் பேப்பர் காரன்லாம் அழகா என்ன கஷ்டப்படுறாங்க, அழகா வீடியோ எடுத்து காமிப்பான். இன்னும் நன்னா கஷ்டப்படுறதுக்காகவே அவனுக்கு டிஆர்பி ரேட்டிங் ஏத்துறதுக்காக என்ன கொடுமைக்கு வேணாலும் அவன் போவான் மீடியா காலம். நான் ரொம்ப நொந்து போய் சொல்றேன், இவ்வளவு செலவு பண்ணி அங்க போய் வீடியோ எடுத்து போடுறவனுக்கு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற, ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட்லயும் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற. ஏன் பல லட்சங்கள் ஒரு மீடியாக்காரன் செலவு பண்ணி அந்த ஜனங்களுக்கு தண்ணி கொடுக்க வராதோ? முடியாதா? கலியுக ராட்சச கூட்டம். நான் சொல்றேன், வருத்தப்படாது, நிஜமாவே நான் சொல்றேன். மனசுல துளி கூட ஈரம் இல்லாம அவ கஷ்டப்படுறதை எடுத்து போட முடியறதுன்னா இதை விட மோசமான ஒரு குணம் இங்க அரசியல்வாதிகளை கூட ஒரு சேர்த்துக்கலாம். மீடியாக்கார மேல எனக்கு ரொம்பவே அவசியம் உண்டு. எத்தனை விஷயங்கள், எவ்வளவு விஷயங்கள் சமுதாயத்தை கெடுக்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் லிஸ்ட் போட்டு போட்டு இருக்காளா இல்லையா சொல்லுங்க. ஏதான ஒரு விஷயம், நல்ல விஷயம் எங்கேயாவது காண கிடைக்கிறதா சொல்லுங்க. ஏதோ அத்திபூதா மாதிரி அவளுக்கே தெரியாம போடுறாள் ஒழிய. இத்தனை பெரிய பஞ்சம், இவ்வளவு ஜனங்கள் கஷ்டப்பட்டுக்கா, கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு தொலைகிறா. இதை லைப்ரரியில பண்ற, ஐடிஎல்ல பண்ற, எல்லா மண்ணாங்கட்டி பண்ணி தொலைகிறா. சில கோடிகள் செலவு பண்ணி அந்த ஜனங்களுக்கு தண்ணி கொண்டு கொடுக்க வாழால முடியாதா? எங்கேயோ குக்கிராமத்துல போய் ஏதான பிரச்சனை, ஏதான ஜாதி சண்டைனா அங்க மைக்க வச்சுட்டு கேமரா வச்சு நிக்க முடியறதோன்னு அவளுக்கு எவ்வளவு பயங்கரம் தெரியுமா? வைத்தறிச்சலா இருக்கு. ராத்திரி உட்காந்துட்டு எல்லாரும் பத்து பேரை கூட்டு உட்காந்து ஒருத்த பேசிட்டு இருக்கா, முட்டாள் மாதிரி ஹிந்திலையும் பேசிட்டு இருக்கா, தமிழ்லயும் பேசிட்டு இருக்கா. பேசுறதா ஒரு விஷயம் உலகத்துல, நம்ம கூட தான் பேசலாம். பேசுறதுனால ஒரு சில சொல்யூஷன் வந்துருமா? நாலு பேரை கஷ்டத்துக்கு அவன் தோன்றபடினா கேள்வி கேட்டா அவன் ரொம்ப நல்லவன் ஆயிடுவானோ? இத்தனை பேருடைய கஷ்டத்தை பார்த்துட்டு அதை கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது, ஹெல்ப் பண்ண முடியும்னா இவர்கள் பேசுறத நம்ம கேட்காம இருக்கிறதே உத்தமம். ஏன் பண்ண முடியாதா? ஒரு ஆயிரக்கணக்கில் பண்ண முடியாதா? மீடியா எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் பண்ணேன்னு சொல்ல வேண்டியது தானே. யார் வேண்டான்னா, இந்த ஒரிசால முன்னாடி ஒரு பெரிய பஞ்சம் வந்தது, நான் தெரிஞ்சு ஒரு 10-15 வருஷத்துக்கு நினைக்கிறேன். அங்க கஷ்டப்படுற ஜனங்கள் எளிய திங்கரா கிடைக்கிறத திங்கரான்னு காமிக்கிறான். ஏன் ஒரு மூட்டை அரிசியை வாங்கி கொண்டு அந்த ஜனங்களுக்கு கொடுத்தா என்ன ஆயிட போறது? ஒரு நாளா கொடுக்கலாங்க, ஒரு நாளா நல்ல சாப்பாடு சாப்பிட்டாங்க, ஏன் அந்த மனசு வரமாட்டேங்கிறது? ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் மாறணும் அப்படின்னா நம்ம தான் பிரார்த்திக்கணும், நம்மளால தான் முடியும். இந்த பஞ்சம் வந்திருக்கு, எல்லாரும் பிரார்த்திச்சுக்கோங்க. பகவானே நல்ல மழை பெய்யணும், நீரின்றி அமையாது உலகு. இப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஜலம் அனாவசியமா வீணடிக்கிறோம் பாருங்க, அதை முதல்ல குறைச்சாலே அவளுக்கு நிறைய தண்ணி கிடைக்கும். இந்த கொழா வந்ததுக்கு அப்புறமா தான் தண்ணி நிறைய செலவு பண்றோம். நம்மளா கையில இழுத்துருந்த வரைக்கும் தண்ணி அவ்வளவு செலவே ஆகிறது இல்லை. இந்த ஷேவ் பண்றதுக்கு திறந்து விட்டு அவர் பார்த்துட்டே ஷேவ் பண்ணிட்டு இருப்பா. கல் தேக்கிறதுக்கு திறந்து விட்டு அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக் வாஷிங், அது பாட்டுக்கு தண்ணி. நமக்கு தண்ணி வருதுன்றதுனால எதுவுமே நமக்கு அபரிமிதமா கிடைக்கிறதுன்றதுக்காக செலவு பண்ணோம்னா நமக்கு தேவையான சமயத்தில் அது இல்லாமல் கஷ்டப்படுவோம். இது உலகத்தினுடைய யூனிவர்சல் லா. உங்களை அபரிமிதமா ஒன்று கிடைச்சிருக்குன்னா உங்களுக்கு வேண்டியதை உபயோகப்படுத்தின்னு மற்றவா உபயோகப்படுத்துறதுக்கு விட்டுடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வேஸ்ட் பண்ணிடாதீங்கோ. அதுவும் ஜலம் பிரத்யக்ஷ பிரம்மம் ஆகோ இஷ்டா மயோ புவக. ஜலம் இல்லைன்னா முடிச்சு போயிருக்கு. அதனால பிரார்த்திச்சுக்கோங்க, டெய்லி காதால எழுந்து நன்னா மழை பெய்யணும். நினைச்சு பாருங்க, ஜலம் இல்லாம எங்கேயோ கணத்துல இறங்கி ஒரு சேத்து தண்ணியை எடுத்து அதை வடிகட்டி குடிச்சுட்டு இருக்கா அப்படின்னா நம்ம எல்லாம் ஜாலியா பாட்டில் வாங்குறோம். இவ்வளவு கம்பெனி இருக்கும், எத்தனை லிட்டர் கணக்கு வாங்குறோம், இவ்வளவு பைசா அந்த கம்பெனிக்காரங்களும் அங்க கொண்டு தண்ணி சப்ளை பண்ண முடியாதா? நினைச்சு பாருங்க எவ்வளவு ஏமாத்தின்றிருக்கான்னு பாத்துக்கோங்க. என்னடா அது சம்பந்தம் இல்லாம பேச நினைச்சுடாதுங்க. இது நம்முடைய தேசம், நம்முடைய ஜனங்கள், நம்முடைய தண்ணி. நமக்கு இல்லைன்னா அப்புறம் வேற யாருக்கு? கோடிக்கணக்கு அவாவா சம்பாதிச்சுட்டு இருக்கான், எத்தனையோ ஃபாரின் கம்பெனி கொள்ளை அடிச்சுட்டு இருக்கான், முகமடி கொள்ளையோட மோசமா அடிச்சுட்டு இருக்கான். நம்ம நினைச்சா போய் கடையில போய் ஒரு 20 ரூபா கொடுத்து ஒரு பாட்டில், 1 லிட்டர் பாட்டில் 20 ரூபான்னு வாங்கிட்டு இருக்கோம். சிலதான் நம்ம யோசிக்கணும். சமுதாயம் மாறணும்னா நம்ம மாறணும். ராமாயணம் முழுக்கவே சமுதாயத்தினுடைய மாற்றத்தை பத்தி பேசுறது. அதனாலதான் வண்ணான் சொன்னதை கூட ராமன் பெருசா எடுத்து சீதா மாதா கொண்டு காட்டுல விட்டான். அப்ப எவ்வளவு வசத்தின்னு பார்த்து ஒவ்வொருத்தருடைய புத்தியும் ஒவ்வொருத்தருடைய செய்கையும் ஒரு சொசைட்டியே தீர்மானிக்கிறது. ஒரு சொசைட்டியுடைய ஒரு மாற்றம்ன்றது எல்லாரும் அவாவா மாறும் பொழுது சொசைட்டில நிச்சயமா ஒரு மாற்றம் சைலண்டா வந்துட்டே இருக்கும். அதனாலதான் விவேகானந்தர் ஒவ்வொருத்தரும் மாறினா போதும். எவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணி கம்மியா செலவு பண்ணுங்க, தேவையானதை மட்டும் உபயோகப்படுத்திக்கணும். அனாவசியமா ஒரு சொட்டு செலவு பண்ணிடாது. நம்ம செலவு பண்ற ஒரு டம்ளர் தண்ணி அங்க யாருக்கும் உசுறு போறவாளுக்கு சௌகரியமா இருக்கும். பிரார்த்திச்சுக்கோங்க டெய்லியே, பகவானே நல்ல மழை பெய்யணும், யாருக்கும் ஜலத்தினால கஷ்டம் வரப்படாது. ஒரு பக்கம் சென்னையில ஜலம் அடிச்சுட்டு போச்சு, இன்னொரு பக்கம் ஜலமே இல்லாம இப்படி இருக்கு. பிரார்த்திச்சுக்கோங்க. அதுவும் ஆச்சரியமா ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி அதை சொன்னா அதுவும் மழை பெய்யும். முக்கியமா ஆழிமழை கண்ணா ஒன்றினி கைகரவேல் ஆவியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கரத்து பாழியன் தோளுடை பற்பனாவன் கையில் ஆழி போல் மின்னி வளம்புரி போல் நின்றதிருந்து தாழாதே சாங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேனோர் எம்பாவா. இதை ஜபிச்சம்னா மழை பெய்யும். வருண ஜபம் தெரிஞ்சவா வருண ஜபம் ஜபிங்கோ. நமக்கு தண்ணி இருக்குன்றதுக்காக ஜபிக்க வேண்டாம் அர்த்தம் இல்லை. நம்ம ஜபிக்கிற ஜபம் யாருக்கு ஜலம் தேவையோ அங்க மழை பெய்யும். இது பிராரப்த கர்மா, அப்படிலாம் யோசிக்கப்படாது. ஏன்னா மூன்று விதமான தாபங்கள் உண்டு. தாபத்ரயம்னு சொல்லுவோம், ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம். இது இயற்கையிலே அப்பப்ப இதெல்லாம் உண்டு. துக்காராம் காலத்திலையும் சந்துக்காராம் இருந்த காலத்திலையும் இப்படி ஒரு தண்ணீர் பஞ்சம் வந்திருக்கு நிறைய மகாத்மாக்கள் இருந்த காலத்துல. அனசுயா தேவிய அத்ரி மகரிஷி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறார் ராமனுக்கு. இப்ப சொல்ற அப்பா ஒரு காலத்துல ஜலமே இல்லாம எல்லாரும் கஷ்டப்பட்டு இருந்தா அனசுயா தன்னுடைய தப்போபலத்தினாலே எங்களுக்கு எல்லாம் இங்க சௌகரியமா இருக்க வச்சா அப்படின்றான். அப்ப அத்ரி அனசுயா இருந்த காலத்திலேயும் இந்த மாதிரி டிராட் பஞ்சம்ன்றது உண்டு. நிறைய மழை பெய்யறதுன்னு ஒண்ணு உண்டு. சுனாமி இன்னைக்கு பேர் வச்சிருக்க பாருங்க. முதல் முதல்ல சுனாமி எனக்கு தெரிஞ்சு அடிச்சது துவாரகையத்தான். கிருஷ்ணன் கிளம்பின உடனே அப்படியே துவாரக்க முழுக்க சமுத்திரத்துல முங்கிறது பாருங்கோ. ஃபர்ஸ்ட் சுனாமி அதுதான் கலியுகத்துல ஆரம்பத்துல அந்த முதல் சுனாமி எனக்கு தெரிஞ்சு துவாரகா தான். சப்மர்ஜ் துவாரகா, பேட் துவாரகான் வழியா சுனாமி அடிச்சுட்டு மிச்சமீதி இடம் தான் அந்த இடம். அதனால இந்த இயற்கை உத்பாதங்கள் அப்படின்றது என்னைக்குமே இது உலகத்துல இயல்பான ஒரு விஷயம். எதுக்கு இதெல்லாம் வர்றது அப்படின்னா மற்றவர்கள்லாம் அந்த மனிதாபிமானம்ன்ற செத்து போயிடுறது இல்லையா, எல்லாரும் மிஷினா மாறிடுறோம், எல்லாரும் சுயநல பிசாசா மாறிடுறோம் இல்லையா. கொஞ்சம் நமக்கு இந்த மனிதாபிமானம் வரணும். நம்முடைய சுயநலத்தை தாண்டி பக்கத்திற்கு வாழ்க்கை நம்ம ஒத்தாச பண்ணணும். பரோபகாரம் இதம் சரீரம்னு புரிய வைக்கிறதுக்காக இந்த சம்பவங்கள் ஆதி காலத்திலேருந்து நிச்சயமா நடந்துட்டு தான் இருக்கு. இது மாத்தி மாத்தி வந்துட்டு இருக்கோம். ஒருத்தர் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டு தான் ஆகும். அப்பதான் நம்ம எல்லாம் ஒன்னா சேரும். சென்னையில அவாவ ஓடிட்டு இருப்பா, ஒரு மழை அடிச்சதோ அத்தனை பேரும் ஒன்னா நின்னு மழை அடிச்சு கரண்ட் போச்சு பாருங்க, அத்தனை பேர் அப்பதான் பக்கத்து வீட்டுல யாரு இருக்கானே தெரிஞ்சது. அப்பதான் ஒருத்தர் அந்த காலத்துல சாதாரண சாயங்காலத்தை உட்காந்து பேசுவா, நிறைய பேர் சந்தோஷப்பட்டா மழை வந்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்கு, என்னடா நம்ம குடும்பத்தில ஒன்னா உட்காந்து ரெண்டு நாள் பேசணும், இல்லாட்டி அவாவா டிவி பார்த்துட்டு இருப்போம், மொபைல் பார்த்துட்டு, ஆளாளுக்கு ஒரு மொபைல் வச்சு பார்த்துட்டு இருப்போம், ஆளாளுக்கு ஒரு சேனல் ஒவ்வொரு ரூம்ல டிவி பார்த்துட்டு இருப்போம், ஆளாளுக்கு எல்லாம் பண்ணிட்டு சாப்பிடும் பொழுது கூட கூட பேசினதில்லை. ஆனா மழை எங்களை ஒன்னா சேர்த்ததுன்னு சத்தியம். சில சமயங்கள் அதெல்லாம் பிளெஸிங் அண்ட் டிஸ்கைஸ் சொல்லுவா இல்லையா, இதெல்லாம் அப்படிதான். இப்ப அங்க அவள்லாம் கஷ்டப்படுறா அப்படின்னா அவளுக்காக பிரார்த்திச்சுக்க வேண்டியது, அவளுக்கு வேண்டிய ஒத்தாசைய பண்ண வேண்டிய தர்மம் நமக்கு இருக்கு. பரோபகாரம் இதம் சரீரம். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ஜலம் எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ வீணாக்காம உங்களுக்கு வேண்டியதை உபயோகப்படுத்திக்கணும். வீணாக்காதி, இதுவே முதல் படி. அதுக்கப்புறம் பகவானே அவளுக்கு நல்ல ஜலம் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுங்கோ, தானாகவே ஒன்னு மழை வரும், ஏதோ ஒண்ணு பகவான் நடத்துவான். அதனால ரெண்டு நிமிஷம் நாமஜபம் பண்ணும், அங்க இருக்கிற வாழ்வுக்கெல்லாம் யார் எங்க கஷ்டப்படுறாங்க, உலகத்துல எந்த மூலை ஊரோ பேரோ நமக்கு தெரிய வேண்டாம், நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு இது பக்கத்துல. இந்த வாட்டிதான் பாம்பே ரொம்பவே ஜல கஷ்டம் நம்ம நிறைய கேள்விப்படுறோம், இதெல்லாம் மாறணும். ஒரு ரெண்டு நிமிஷம் பகவான் நாமத்தை ஜபிப்போம். ராம 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 சீதாராம் ராம 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 சீதாராம் ராம 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 சீதாராம் ராம 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 சீதாராம் ராம 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 சீதாராம் ராம 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 சீதாராம் ராம 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 சீதாராம். நிச்சயமா பகவான் அவளுடைய தம்மை கஷ்டத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணி நன்னா வைப்பான். இந்த மாதிரி டெய்லி ஒரு ரெண்டு நிமிஷம் காத்தாலையோ சாயங்காலம் எப்பெல்லாம் தோன்றதோ, இந்த மாதிரி எங்கேயாவது பஞ்சம்னு விஷயம் படிச்சேள், இல்லாட்டி ஏதான இயற்கை உற்பத்திகள்னு படிச்சேள்னா அடுத்த நிமிஷம் பண்ண வேண்டியது டிஸ்கஷன் இல்லை, பிரார்த்தனை. பிரார்த்தனைக்கு அந்த பலம் உண்டு. ஏன்னா ஸ்ரீமத் ராமாயணத்திலேயே ரிஷ்யசிங்க மகரிஷி ஐஷிண்டு வரா பாருங்க, அங்க தேசத்துல ஜலம் இல்லாமல் பஞ்சத்துல வாடுறான்னு இருக்கு. ரிஷ்யசிங்க மகரிஷி உள்ள நுழைஞ்ச உடனே ஜோனு மழை கொத்திட்டு அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல இருக்கு. அந்த ரிஷ்யசிங்க மகரிஷி உள்ள வரா பாருங்கோ, ராமாயணத்துல அந்த கட்டத்தை வாசிச்சாலும் மழை பெய்யும். மாதிரி மகாபாரதத்திலையும் வாசிச்சா மழை பெய்யும், நிறைய இருக்கு. ஏன்னா இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் சவுண்ட், நிச்சயமாகவே இதெல்லாம் மேகங்கள் அப்படி உரசி கொண்டு வந்து ஜோர மழையை கொட்டுன்றது அனுபவபூர்வமா கண்ட உண்டு. அதனால பிரார்த்திச்சுக்கோங்க, அந்த மாதிரி அந்த மங்கள வேடே அந்த சரௌண்டிங் கிராமத்துல ஒரு சந்தர்ப்பத்துல பெரிய ஒரு பஞ்சம் வந்துடுது. ஜனங்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ஏதோ இருக்கிறவா சாப்பிட்டு இருக்கா, விலை பணக்கார ஆளுக்கு விலை கொடுத்து வாங்க முடிஞ்சது வாங்கிட்டு இருக்கா, ஏழைகளுக்கு முடியல, ரொம்ப ரொம்ப விலை ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு. தாமாஜி பந்த் ஆச்சரியமா நல்ல பகவத் பக்தர், இவருடைய பார்த்தார் அப்ப ஒரு சந்தர்ப்பத்துல பண்டரிபுரத்திலேருந்து ஒரு பாண்டரங்க பக்தர், ஒரு பிராமணர் அந்த மங்களவேடைய கிராமத்துக்கு வர, சரி எங்கேயாவது ஏதான அன்னம் கிடைச்சா சாப்பிடலாம், யார் வீட்டிலயாவது கல்யாணம் இருந்தா சாப்பிடலாம், அங்க கிடைக்கிறத ஒரு பொட்டலமா கட்டி கொண்டு வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். பஞ்சமா இருந்ததுன்னா இப்ப யாரும் பெருசா ஒண்ணும் பிராமணாவோட ஒண்ணு வேலை இருக்காது இல்லையா. செழிப்பா இருந்தாதானே அவ யாகம் யஜ்யம் ஹோமம் எல்லாம் பண்ணுவோம். எல்லாம் யாருக்குமே ஒண்ணுமே வழி இல்லைன்னா என்னத்த பண்ணுவா. சரி, எதுனா குழந்தைகள் எல்லாம் பசியில துடிக்கிற உலகத்துல பெரிய நரக வேதனை எதுன்னா, நம்ம குழந்தைகளுக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுது அதை சரி பண்ண முடியாது போல ஒரு நரக வேதனை எதுவும் கிடையாது. அதுதான், அதுவும் நம்மளுக்கு முடியெல்லாம் முடியும், ஆனா முடியலன்னு அதை கையாளாக தனம் இருக்கு பாருங்க, பெரிய கஷ்டம். இந்த மெட்ராஸ்ல பெரிய வெள்ளம் வந்தது பாருங்க, நிறைய பேர் மாட்டின்றா. அவெல்லாம் ரெண்டு மாடி தண்ணி போய் எடுத்து மேல உட்காந்துட்டு இருந்தா. எனக்கு ஒருத்தர் போன் பண்ணார், வாட்ஸ்அப் டிவோட்டி. அவர் அவர்கிட்ட கேட்டு எப்படி இருக்க, ஏன்னா அவர் இடத்துல ரொம்ப தண்ணி சூழ்ந்துடுச்சு. ஒரு ஓன் அழுதா, என் வாழ்க்கை இதுக்கு மேல நரக வேதனை வேண்டாம் குருஜின்னார். என்ன ஆச்சுன்னு, இல்ல தண்ணி ஜாஸ்தி ஆகிட்டே இருந்தது, நாங்கெல்லாம் முதல் மாடி ரெண்டாம் மாடிக்கு போயிட்டோம், எல்லாம் எங்கேயும் போக முடியல. என்னோட 1.5 வயசு குழந்தை பாலுக்கு அழுதது, 1.5 வயசு ஒரு குழந்தை பாலுக்கு அழுதது. எங்கிட்ட பணம் இருக்கு, வீடு இருக்கு, பேங்க் பேலன்ஸ் இருக்கு, ஆனா ஒரு 1.5 லிட்டர் பால் வாங்கி என் குழந்தைக்கு கொடுக்க முடியல. என்னத்தை சொல்லி நான் சமாதானப்படுத்துவேன். நிஜமாவே வாழ்க்கையில இதை விட பெரிய அனுபவம் எனக்கு கிடைக்காது. பகவன் நாமத்தை சொல்லி சொல்லி இந்த குழந்தைக்கு சமாதானத்தை கூட, இது தவிர என்கிட்ட வேற ஒண்ணுமே இல்லை. அப்படியே எல்லாத்தையும் தூக்கி போடலாமான்னு தோணிட்டு எனக்கு. அவர் சொல்ல, என்கிட்ட டெபிட் கார்டு இருக்கு, என்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்கு, என்கிட்ட பேங்க் பேலன்ஸ் இருக்கு, எனக்கு சொந்த வீடு இருக்கு, நான் ஐடியில 80,000 ரூபாய் சம்பளம் வாங்கிருக்கேன். ஆனா அன்னைக்கு என் குழந்தைக்கு ஒரு பாட்டில் பால் கொடுக்க முடியல. அப்பதான் வாழ்க்கையுடைய யதார்த்தம் புரிஞ்சது. பகவன் நாமத்தை தவிர எதுவும் சத்தியம் இல்லைன்னு பகவான் எனக்கு புரிய வச்சான்னு எழுதான். என்னத்த சொல்ல முடியும், இதெல்லாம் இருக்கு நினைச்சிட்டு இருக்கோமோ, இது எல்லாம் இருந்தும் சில சந்தர்ப்பங்கள்ல ஒரு பிரயோஜனம் இல்லை. இதுதான் யதார்த்தம். பகவன் நாம சங்கீர்த்தனம் ஒண்ணுதான் சத்தியம். அது பார்க்கணும். பேப்பர் எல்லாம் போட்டிருந்தேன், அந்த ஐடியில இருக்க மாதிரி சொல்றான், நான் 4 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன், நான் ஃபிளைட்ல மட்டும்தான் போவேன், ஆனா எனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. சுத்தி வர எல்லா பக்கமும் தண்ணி ஓடிட்டு இருக்காரு. குடிக்கிறதுக்கு ஒரு டம்ளர் நல்ல தண்ணி இல்லைன்னா நீங்க என்ன சொல்லுவேன். அவன் சொல்றான், என்னமோ ஆகா அண்ட் செட்டில்டு அப்படின்னு நினைச்சேன். எனக்கு ஒரு பெரிய கேள்வி வந்துருக்கு, நான் செட்டில் ஆகலை எனக்கு தெரிஞ்சுடுத்துல. செட்டில்மெண்ட்னா என்ன, அவ்வளவு எல்லாம் இருக்கு, பட் ஆனா எதுவும் எனக்கு இப்ப பிரயோஜனம் இல்லையே. அவன் சொல்ல, எனக்கு 4 லட்சம் ரூபாய் சம்பாத்தியம், ஆனா யாராவது போட்ல வந்து எனக்கு ஏதாவது கொடுத்தா போதும், நான் கை நீட்டு நின்னு எல்லாருக்கும் நான் கொடுத்துருக்கேன், கை நீட்டுறவா நான் கொடுத்துருக்கேன். ஆனா இன்னைக்கு இத்தனையும் என்கிட்ட இருந்தும் ஒருவேளை சாப்பாட்டுக்கு போட் வருமா, யாராவது வந்து ஒரு 1.5 லிட்டர் தண்ணி பாட்டில் கொடுப்பாளா, நான் கை நீட்டு நின்னேன் சார். இதுதான் யதார்த்தம், இதுதான் வாழ்க்கை. அதனாலதான் நம்ம பெரியவா சொல்ற, வாழ்க்கை இருக்கா நாமஜபம் பண்ணுங்கோ, நிதானமா இருங்கோ, எதுவும் சாஸ்வதம் இல்லை, எதுவும் நிரந்தரமா பிரயோஜனம் தரும்னு கேரண்டி இல்லை. எது வேணா எல்லாம் இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் போகும். இது உலகத்தினுடைய யதார்த்தம். அந்த மாதிரி பிராமணர் இப்படி போனார், மங்களவேல கிராமத்துக்கு போனார். அப்ப தாமாஜி பந்த் நல்ல பக்தர், அழகா அவர் வந்து அவர் சுருண்டு விழுந்துட்டார். தாமாஜி பந்த் வீட்டு வாசல்ல வந்து விழுந்துட்டார். உடனே அவர் எழுப்பி அவர் சாப்பாடெல்லாம் கொடுத்தா, சாப்பாடெல்லாம் போட்ட உடனே இந்த பிராமணர் ஓன்னு அழுதார். தாமாஜி பந்த் கேட்டார், என்னன்னா, என் குழந்தைகள் என் கொண்டாட்டி எல்லாம் சாப்பிடறதுக்கு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கா, எங்க பன்றிபுரத்திலேயே அந்த ஒரு ஸ்திதி. அப்ப சொன்னார், என்ன பண்ணுவேன் நானே, எனக்கு ஒரு நல்ல அண்ணம் கொடுத்துருக்க, எனக்கு அவளை நினைச்சு அவ சாப்பிடலையேன்னு அழுக வருதுன்னு சார். தாமாஜி பந்த் அவரை சமாதானப்படுத்தினார், ஒன்னும் கவலைப்படாதீங்க, முதல்ல நன்னா சாப்பிடுங்கோ, உங்க குடும்பத்துக்கு என்னெல்லாம் தானியம் வேணுமோ அரிசி வேணுமோ எல்லாம் நான் தரேன். அதுக்கப்புறம் தான் கடகடகடகடன்னு சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சோடனே அவருக்கு ஒரு வண்டி நிறைய அரிசி தானியங்கள் என்ன வேணுமோ எல்லாம் கொடுத்து அழகா அனுப்பினார். தன்னுடைய வேலைக்காரனை விடுத்து அவர்கிட்ட நிறைய இருந்து எல்லாம் கொடுத்து அனுப்ப நிறைய தானம் பண்ணிட்டு இருக்கா. அந்த கிராமத்தெல்லாம் தாண்டி வரணும்ல, அவளா பார்த்த அரிசி தானியம்னு அவளா பாஞ்சி எடுத்துக்க ஆரம்பிச்சுட்டான். இதனால ஒன்னும் பண்ண முடியல. திருப்பி அழுதுண்டே ஓடி வந்தா, நீங்க கொடுத்தே ஆனா என் தலையெழுத்து எல்லாம் அபகரிச்சுதான். தாமாஜி பந்த் அழுதா, அது தலையெழுத்துன்னு சொல்லாதீங்க பாவம், அவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு சொல்லி தானிய பண்டா திறந்து வச்சுட்டா. யார் வேணா வந்து எடுத்துன்னு போவோம். இந்த தானியம் எல்லாம் ராஜாவுக்கு கொடுக்க வேண்டியது, எல்லாம் வசூல் பண்ணி வச்சிருக்கா. இப்ப நம்மளுடைய சென்ட்ரல் வேரஹவுசிங் கோடவுன்லாம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் தானியம் வச்சிருப்பா இல்லையா கவர்மெண்ட், அந்த மாதிரி ஒரு பெரிய தானிய பண்டார். இன்னைக்கும் அந்த தானிய பண்டார்ல தான் தாமாஜி பந்தினுடைய கோவில் இருக்கு. அவ்வளவு பெரிய தானிய பண்டாரு, அழகா கோவில் மாதிரி மாத்திட்டான். எல்லாரும் வராங்க, எல்லாரும் தானியத்தை எடுத்துட்டு போறா, நிறைய பேருக்கு சந்தோஷம். பன்றிபுரத்துல நிறைய பேர் வரா எடுத்துட்டு போறா. இது ராஜாவுக்கு தெரிஞ்சு போயிடுத்து, ஒருத்தன் தப்பா இந்த இவர் கீழ அசிஸ்டண்டா இருக்கிறான் ராஜா கிட்ட சொல்லிட்டான். இந்த தாமாஜி பந்த் எல்லாத்தையும் தானம் கொடுத்துட்டார், எல்லா ஜனங்களும் எடுத்துட்டு போயிட்டா ராஜ்யத்துக்கு நஷ்டம். ஜனங்கள் செத்து போயிட்டு இருக்கா, ஜனங்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கு. ஆனா அது பெருசா தெரியல, ராஜாவுக்கு போக வேண்டிய தானியத்தை ஜனங்களுக்கு கொடுத்து தப்புன்னு அவனை எழுதி போட்டுட்டான். உடனே ராஜா அங்கேருந்து ஆள் அனுப்பிட்டான். காமாஜி பஜனை பண்ணிட்டு இருந்தான், வந்தார்கள். அவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அவர் சொன்னார், சரி வரேன். ராஜா சொல்லிட்டார், பணம் கொடுத்தா வாங்கிட்டு வாங்கோ, இல்லாட்டி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வாங்கோன்னுட்டான். உடனே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறா தாமாஜி பந்த். அவர் மனைவி கிட்ட சொல்லிட்டார், ஒன்னும் கவலைப்படாதே, விட்டலன் சங்கல்பம் இருந்தா வருவேன், இல்லாட்டி வைகுந்தத்துல பார்க்கலான்னு கிளம்பிட்டார். அவ்வளவு எங்க இருந்தாலும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல பிரிவு உண்டு, திரும்பி பகவானுடையதான உத்தமமான ஸ்தலத்துல நமக்கு ஒரு இடம் உண்டு, அப்ப மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டார். தைரியமா பஜனை பண்ணிட்டு ஆனந்தமா போற பண்டிரிபுரம் வழியா தான் அவர் போகணும். அப்ப அவர் சொன்னார், நான் போய் உள்ள போய் பாண்டரங்கனை தரிசனம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு. ஆச்சரியமா அவர் பாண்டரங்கனை தரிசனம் பண்ண போனார், கையை கூப்பிண்டார். பாண்டரங்கா, இந்த ஜனங்களுக்கு எல்லாம் நல்லா மழை பெய்யணும், எல்லாரும் சாப்பிடாம இருக்கா, சாப்பாடு வேணும், நீ அனுகிரகம் பண்ணுன்னு பிரார்த்திச்சுண்டார். நன்னா பிரார்த்திச்சுண்டார். அழகா அவர் கிளம்புறா, ஒரு பாதி வேலை அப்படியே போயிட்டு இருக்கா, அவர் அழிச்சுட்டு போயிட்டு இருக்கா. அந்த முஸ்லீம் ராஜா அவனிடத்தை அழிச்சுட்டு போயிட்டு இருக்கா. அப்ப முஸ்லீம் ராஜாவை பாக்கிறதுக்கு ஒருத்தன் வந்தான். நன்னா குண்டாந்தடிய வச்சுட்டு ஆஜானு பாகுவான சரீரத்தோட தலையில தர்பன் எல்லாம் கட்டிட்டு அழகா வந்து உசூர் அப்படின்னு சலாம் எல்லாம் போட்டுட்டு அழகா ஒரு மூட்டை நிறைய அப்படி கொண்டு வந்து வச்சான். ராஜா கேட்டான், யார் நீ அப்படின்னா, விட்டு மகா யாராணி அப்படின்னா, தாமாஜி பந்தினுடைய வேலைக்காரன் கண்ணன் என் சேவகன், இங்கிருந்தோ வந்தான், இடைச்சாதி நான் என்றான், இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன், கண்ணன் எங்கிருந்தோ வந்தான். அப்படியே வருவான். எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல நமக்கும் வந்திருக்கு, ஆனா அது கண்ணன்னு நமக்கு தெரியுது, ஒரு ரியலைசேஷன் இல்லை, அவ்வளவுதான். எத்தனையோ பேருக்கு தெரியலையே, ஏகநாதருக்கு தெரியலையே. பகவான் துவாரகாதீசன் கண்டியா கிருஷ்ணன்ற பேர்ல 12 வருஷம் அவர் கூடவே இருந்து வேலைக்காரனா இருந்து அவர் காலெல்லாம் பிடிச்சு விட்டுருக்கான். ஆனா ஏகநாதருக்கு 12 வருஷம் கழிச்சா மறைஞ்சதுக்கு அப்புறமா தான் தெரியும், ஓ இது துவாரகாதீசன். பகவான் பெரிய மாயாலிலே பண்ணிடுவான். தேவி ஏஷாம் குணமயி மம மாயா துரத்யா. கீதையில சொல்ல, என் மாயை தாண்டது ரொம்ப கஷ்டம், யார் என் காலில் விழுந்து சரணாகதி பண்றாளோ அவர்கள் தான். பெரிய பெரிய தபஸ்விகள் எல்லாமே தோத்து போயிடாரு, விஸ்வாமித்திரே தோத்து போறாரு இல்லையா, தந்தே பிடிக்க முடியாது மாயா பலம். விட்டு மகா வந்தது ஸ்வயம் பாண்டுரங்கன். அடியே தாசன்னு நிக்கிறான், நான் தாமாஜி பந்தினுடைய வேலைக்காரன், இந்த மாதிரி ஒரே பஞ்சம், ஆனா இந்த பஞ்சத்துல தானியத்துல 4 மடங்கு 5 மடங்கு விலை வித்தா, இந்த பெரிய வெள்ளம் எல்லாம் வந்துருதுன்னா பால்லாம் 500 ரூபாய்க்குலாம் விற்பான், லிட்டர் 1.5 லிட்டர் பால்லாம். அதே சமயத்துல ஃப்ரீயா கொடுக்குறவாளும் உண்டு, ரெண்டுமே உண்டு. எப்பவுமே பாம்பேல மழை வரும், எங்கேயாவது ட்ரெயின் நடுவில் மாட்டிக்கும், அப்பதான் பாம்பேல நல்ல மழை பெஞ்சு நமக்கு ஒரு அடையாளம். ட்ரெயின் நிக்கணும், ஆத்துக்கு மனுஷா வராம இருக்கணும், அவ ட்ரெயின்லயே உட்கார்ந்து இருக்கணும், யாராவது வடாப்பாவை கொடுக்கணும், இடி வடாப்பாவை 50 ரூபா நிக்கணும். இதெல்லாம் நடந்து விடுத்தனா இந்த வாட்டி நல்ல மழை, இதெல்லாம் பாம்பேக்குன்னு ஒரு குவாலிட்டி உண்டு, அதெல்லாம் பாம்பேவுடைய பலம். நல்ல மழை பெய்யும் எல்லாம் அங்கங்க நின்று எடுத்துறாய் அப்பா, அப்பதான் நமக்கு சந்தோஷம். அந்த மழை பெய்யணும் நிஜமாவே, அது மகாலட்சுமி தாயார் அனுகிரகம் பண்ணட்டும் நிஜமாவே. கேட்கும்போது கஷ்டமா தான் இருக்கு, ஒவ்வொரு நாளுமே பதறது. அவர்களுக்கு நம்ம தண்ணி குடிக்கும்போது இந்த மாதிரி தாகத்துக்கு டக்குன்னு தண்ணி குடிக்கிறோமே, தண்ணி இல்லைன்னு நினைச்சு பாருங்கள. நம்மளே வீட்டுலலாம் கேன் வாங்க ஆரம்பிச்சுட்டோம், ரெடி ஆயிரமோ போன்ற ஆர்வம் எல்லாம் போட்டு இருக்கோம், வரல பதறிடுவோம் இல்லையா, என்ன சண்டை நடக்கும் சொசைட்டியில, அவ்வளவுதான், வெட்டு குத்து நடக்காத அளவுக்கு ஆயிடும், அந்த அளவுக்கு மோசமா போயிடும். தண்ணி 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 பத்திராச்சரியம். இந்த மழை பெய்யணுமே சொல்லிட்டான், விட்டு மகா நான் தாமாஜி பந்தருடைய வேலைக்காரன், ஒரே பஞ்சம், அதனால 4 மடங்கு 5 மடங்குக்கு தானியத்தை விற்றார், அது நிறைய பணம் கிடைச்சது, இவங்ககிட்ட கொடுக்க சொன்னார் அப்படின்னு ஒழுங்கு நிக்கிறான். அழகா தாமாஜி பந்த் சைன் எல்லாம் போட்டு அந்த ரெசிப்ட் வேற கொடுத்து நீட்டுறான். ராஜா பதறான், ஐயோ தப்பு பண்ணிட்டேனே, ஏன்டா நீ இவ்வளவு லேட்டா வராயின்னு கத்திரா. அதே எங்க வீட்டுல சொந்தக்கார கல்யாணம், ஊரெல்லாம் போயிட்டு வந்தான், லேட் ஆயிடுச்சு அப்படின்றான். ராஜா பாதான், உடனே ராஜா ரெசீல் எல்லாம் போட்டார், ரெசிப்ட வாங்கிட்டான். அவ்வளவு அவர் பண்ண எண்ணி பாருங்க சொல்லி கொட்டி நான் அப்படின்னு மலை மாதிரி குமிஞ்சது. அழகா அவன் அந்த பக்கம் அப்படி போயிட்டான், அந்த பக்கம் போயிருப்பான், இந்த பக்கம் தாமாஜி பந்த் வந்தான். ராஜா ஓடி வந்தான், ஓ தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் சாமாஜிபந்த் என்ன மன்னிச்சிடுங்கோ அப்படின்னு சாமாஜிபந்த் கேட்டார். என்ன ஆச்சுன்னா எல்லாம் சொன்னா எனக்கு அந்த விட்டு மகார திரும்பி ஒரு தடவை பார்க்கணும். சமயத்துல பார்த்தா அந்த முஸ்லீம் வாழ்க்கை சீக்கிரம் தரிசனம் கிடைக்கிறது. அது என்னமோ பகவானோட லீலை, காத்துட்டே இருக்கா காத்துட்டே இருக்கா, சம்பந்தமே இல்லாத திடீர்னு ஒரு தரிசனம் கிடைச்சிடும். அந்த மாதிரி ஆச்சரியமா அவர் எல்லாம் சொன்னவன தாமாஜி பந்த் ஓன் அழுது ராஜாவை நமஸ்காரம் பண்ணார். ராஜா பதறி நான் என்னதுக்கு அப்படின்னா வந்தது ஸ்வயம் பாண்டுரங்கன் விட்டோபா ருக்மாயி நதி. ராஜா கதறினான், ஆமாமா பார்க்கும்போது வித்தியாசம் தெரிஞ்சது, விட்டு மகாரம் சொல்லி உங்க வேலைக்காரன்னு சொன்னா அப்படின்னு உடனே கதறினார். அழகா அவன் கொண்டு போட்ட நாணயங்களை கண்ணில் ஊத்தினார், ரிசிப்டை காமிச்சார், தாமாஜி பந்தன் இவனே சைன் போட்டுட்டான். அஷ்டபதி இப்படி இவனே எழுதினான் இல்லையா, மரகரல கண்டனம் மமசிர சிமண்டனம் தேகி பத பல்லவம் உதாரம், அவனே எழுதினான். ஸ்ரீமத் ராமாயணம் ராமனே உட்கார்ந்து கேட்டான், விஷ்ணு சகசிரநாமம் கிருஷ்ணன் நின்றுட்டே கேட்டான், இதெல்லாம் ஒரு ஏற்றம். நாராயணியும் தலையாடி தலையாடி குருவாயூரப்பன் கேட்டு, ஆமா 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 ஆமா, பாகவதன் எப்படா சத்தியம் நிரூபணம் ஆச்சுன்னா நாராயணியம் வந்த பொழுதுதான் நிரூபணம் ஆச்சு. ஏன்னா பாகவதத்துலதான் ஸ்லோகமா பட்டத்தில் ஏடா அப்படி பண்ணி ஆடா, ஆமா 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 ஆமா, ஓ அதேதான் அப்படின்னு சொன்னானான். அதுக்கப்புறமா தான் பாகவதத்துக்கே ஒரு ஏற்றம் வந்தது. அந்த மாதிரி இங்க தாமாஜி பந்த் அப்படின்னு பகவான் கையெழுத்து போட்டிருக்கான், திருட்டு கையெழுத்து போர்ஜரி கையெழுத்து அவனே போட்டிருக்கான். ஆனா பக்த லட்சணத்துக்காக என்ன வேணா பண்ணுவான், பக்த வாத்சல்யம் சுவாமிக்கு. ஓன கதறி அழுதா, நேர பன்றீபுரம் ஓடினார், பாண்டரங்கன் திருவடியை பிடிச்சண்டா, ஹே பிரபு அவருக்கு விட்டு மகார்னு காட்சி கொடுத்திய, எனக்கு ஒரு காட்சி கொடுக்கப்படாதான். அடுத்த நிமிஷம் பாண்டரங்கன் அந்த விட்டு மகாரா நிக்கிறான், தலைவர் தர்பன் எல்லாம் கட்டிண்டு எந்த வேஷத்துல அந்த ராஜாவுக்கு காட்சி கொடுத்தானோ அதே வேஷத்துல கையில குண்டாந்தடி எல்லாம் வச்சுண்டு ஜம்முன்னு பாண்டரங்கன் காட்சி கொடுத்தான், ஆலிங்கனம் பண்ணின்றான். என்ன வேணும் அப்படின்னா, பகவான் நல்ல மழை பெய்யட்டும், ஜனங்கள் நன்னா இருக்கணும், ஜனங்கள் நன்னா இருக்கணும், என்ன பன்றீபுரத்திலேயே வச்சுக்கோ, நான் உன்னையே நினைச்சிட்டு வாழணும்னா பகவான் அப்படியே அனுகிரகம் பண்ணா ஊரெல்லாம் நன்ன மழை பெய்ஞ்சது, ஆச்சரியமா எல்லாருடைய பிரச்சனையும் தீர்ந்தது. சாமாஜி தன் வேலையெல்லாம் ஒத்துட்டார், பன்றீபுரத்துல வந்துட்டு ஆனந்தமா பாண்டரங்க பஜனை பண்ண. அப்பேற்பட்ட தாமாஜி பன் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த ஒரு இடம் மங்களவேடா. ஊர் மகிமையை தான் சொல்லியிருக்கேன், இன்னும் காங்கோ பாத்திரா கதைக்கே நான் இன்னும் வரல, எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் மாதிரி டாபிக்ல இல்லாத ஒரு கதை இதெல்லாம் பாண்டரனுடைய லீலை. பாண்டரங்க நம்ம டிவியில போடுறா பாருங்க, இந்த தமிழ்நாடு அரசியல் சொன்னதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் எல்லாம் சொல்ற, அந்த மாதிரி சொன்னதையும் சொல்வோம் சொல்லாததையும் சொல்வோம் எல்லாம் உண்டு. ஏன்னா பாண்டரனுடைய பக்த விஜயம் அத்தன வசத்தி கொட்டி கடக்கா பக்தர்கள், பாண்டரங்க பக்த விஜயம் ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் சொல்லணும். நாமதேவர் சரித்திரமே பத்து நாள் சொல்லலாம், சுக்காராம் சரித்திரம் ஒரு பத்து நாள் சொல்லலாம், ஏகநாத சரித்திரம் பத்து நாள் சொல்லலாம், ஞானேஸ்வர சரித்திரம் பத்து நாள் சொல்லலாம். அதுக்கப்புறம் நீங்க பாத்துக்கோ நிறைய பேர் இருக்கா, அவ்வளவு கொட்டி கடக்கிற ஒரு விஜயம், பக்த விஜயம், பகவத் விஜயம் இல்ல பக்த விஜயம். பாண்டரங்களுக்கு பக்தர்கள் தான் ஏற்றம். அந்த மங்களவேடா கிராமத்திலேந்து வந்தவள் தான் காணோ பாத்திரம். காண்கோ பாத்திரம் ரொம்ப அழகான, ரொம்ப அழகி, அவ அம்மா ஒரு தேசி சேற்றில் முளைத்த செந்தாமரை மாதிரி இந்த காணோ பாத்திரம், அழகுன்னா அழகு, சாமுத்ரிகா லட்சணம் எப்படி இருக்குமோ அப்படி, அவ்வளவுதான், வேற வார்த்தையே கிடையாது. அப்படி ஒரு பூரணமான அழகு. இந்த மிஸ் யூனிவர்ஸ் மாதிரிலாம் இல்ல, நல்ல அழகு இந்த மிஸ் யூனிவர்ஸ் மிஸ் வேர்ல்ட் எல்லாம் அழகு. இவா சொல்லிக்கிறேன், ஒரு பத்து பேர் சேர்ந்து முடிவு பண்ண அழகாயிட முடியுமா? ஆண்டாளுக்கு முன்னாடி யாரோ ஒரு மிஸ் யூனிவர்ஸ் நிக்க முடியுமோ? மீனாட்சி மாதிரி கிளிய வச்சு ஒரு பொம்பளை நிக்க சொல்லுங்க, கிளி செத்துடும். காத்தால தூங்கி எழுந்தவண்ண மிஸ் வேர்ல்டோ மிஸ் யூனிவர்ஸோ செல்ஃபி எடுக்க சொல்லுங்க, அப்ப தெரியும் அவ்வளவுதான் அழகியா இல்லையா. அழகினா நம்ம ஆண்டாள் அழகி, மீனாட்சி அழகி, காஞ்சி காமாட்சி என்ன அழகி, கன்னியாகுமரி எத்தனை அழகி, ரங்கநாயகி இன்னைக்கு முழுக்க பார்த்துட்டு இருக்கலாம், அலர்மேல் மங்க அவ தொடர் அந்த த்ரில்ஸுக்கே அவளுக்கு சரணாகதி பண்ணலாம். என்ன அழகு ரங்கநாயகி, பெருந்தேவி தாய், அந்த மூக்கல மூக்குத்தி போட்டுருக்கிறதே ஒரு அழகு, ஆண்டாள் அவருடைய ஜடைய பார்க்கணும் பின்னின் இருக்கிறதே ஒரு அழகு, இவெல்லாம் தான் அழகிகள். உடம்ப காட்டுறது அழகுன்னா அதுக்கு பேர் வேற, இவ்வளவு சொல்ற அழகியெல்லாம் அப்படிதான். நான் தப்பா பேசணும் நினைச்சுடாதீங்க, எது அழகுன்றதுக்கான விஷயத்த நான் பேசிட்டு இருக்கேன். அழகு அப்படின்னா இவெல்லாம் தான் அழகு, எத்தனை அழகு இவெல்லாம், இந்த மாதிரி எத்தனை பேர் நான் சொல்லட்டேன், சக்குபாய் அழகி, ஜனாபாய் அழகி, அழகுன்றது லட்சணம். இந்த அழகை யார் ரசிக்கணும்? பகவான் ரசிச்சானா அது அழகு, அதுதான் அழகு. கோபிகைகள் அழகிகள், கிருஷ்ணனே மயங்கன அச்சோடி என்ன அழகா இருக்கடி அப்படின்றான். சின்ன பழம் கொண்டு தருவான், பாதி தின்னும் பொழுதுனு தட்டி பறிப்பான், பின்னரை பின்னின்று இழுப்பான். தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணனே மயங்கிறான். கோபிகளுடைய அழகை பார்த்து அசந்து போறான் கண்ணன். அவன் நடக்கிறத பார்த்து பார்த்து அச்சோ எப்படி நடக்கிறதா பாருடி அப்படின்றான். ராதிகாவுடைய அழகுக்கு ராதிகாவை தூக்கிட்டு நடக்கிறானா கிருஷ்ணன். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ஹே ராதே, ஸ்மரகரல கண்டனம் மமசிரசி மண்டனம் தேகி பத பல்லவம் உதாரம்னு ராதையினுடைய பாதத்தை தூக்கி தன் தலையில வச்சுக்கிறான். சேவா குஞ்சத்துல ராதிகாவுக்கு காலை பிடிச்சு விட்டு இருக்கானா கிருஷ்ணன் பிருந்தாவனத்துல. அழகா பிருந்தாவனத்துல எதிரா சொல்லிட்டு இருந்த வம்சீவர் பகவான் உள்ளாங்கள் வாசிச்சடம் அங்க சிவபெருமான் கோபி வேஷத்தில் இருப்பார், அச்சோடியும் இருப்பார். அழகுன்னா அவர் அழகு. சிவபெருமானு கும்பல வேஷம் போட்டு யாரும் பார்த்துருக்க மாட்டேன், அங்க போய் பாருங்க அப்பதான் தெரியும் சிவபெருமானுடைய அழகு. அழகி அவ்வளவுதான், அழகுன்னு சொல்ல அழகி அத்தனை அழகு. அழகுன்ற நிறைய இலக்கணங்கள் உண்டு. சீதாதேவி பூரணமான சாமுத்ரிக லட்சணத்தோட இருந்தாள்னு காண கிடைக்க. சானோ பாத்திரா அத்தனை அழகு. அவ அம்மா வேற வேசி இல்லையா, அப்ப சாதாரணமாவே எல்லாருக்கும் இவளும் அந்த லைன்ல வரணும்னு ஒரு ஆசை. அம்மா சொல்லிட்டா குழந்தை பாடி அப்படின்னு அவ சொன்ன. அம்மா வேண்டாம் அம்மா வயிற்று குழப்படின்னு அவ சொன்னான். இப்படித்தான் வயிற்று குழப்பம் நடத்தணும்னு ஒண்ணு கட்டா இல்லையா, பிச்சை எடுத்து கூட வாழலாமே நிறைய உண்டு இல்லையா. வயிற்று குழப்பம் உதரபோஷம் நிச்சயமா எல்லாருக்கும் உண்டு, ஆனா அது இப்படி எல்லாம் இருக்கலாம்னு சொல்லி வச்சிருக்கா பெரியவா. இஷ்டத்துக்கு அன்னைக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி ஏதோ போய் சொல்லி திருடி சாப்பிடலாம், ஆனா அது பர்மனண்டா கிடைக்கணும் இல்லையா. எத்தனையோ பேர் அழகா நிறைய பொலிட்டீஷியன் எல்லாம் ஏமாத்தி கோடிக்கணக்கா சம்பாதிச்சு வச்சிருக்கா, ஆனா பசிக்கும் போது சாப்பாடு தானே சாப்பிட முடியும், அதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. அவ சொல்லிட்டா வேண்டாமா எனக்கு இல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவ சிரிச்சா அம்மா அடிப்போடி எங்க அம்மா கிட்ட நானும் இப்படிதான் வீம்பு பிடிச்சேன், ஆனா உலகம் விடாதுடி அப்படின்னு. உலகம் அப்படிதான், அது ஒரு முத்திர குத்தி ஆச்சுன்னா அது மாசாது. உலகத்தே எத்தனையோ பேர் சில பேர் தப்பு பண்ணிடுவா, அவ திரும்பியிருப்பா, ஆனாலும் நம்ம அவரை தவறானவர்கள்ன்ற கண்ணோட்டத்தோட தான் பார்ப்போம். உலகத்தினுடைய சுவாவம் சில பேர் பார்த்தா இந்த சிகரெட் பிடிக்கிறது தண்ணி அடிக்கிற நிறைய பண்ற இந்த மாதிரி ட்ரக் அடிக் மாதிரி ஆயிடுவா. அவளுக்கு நிஜமாவே அதுலேருந்து மீண்டு வெளில வரணும்னு ஆசை இருக்கும், ஆனா சுத்தி இருக்கிறவாள்லாம் இஷ்டத்துக்கு பேசி பேசியே அவளை இன்னும் மோசமாக்கும். நிறைய இடங்கள்ல அவளை பேஷண்டா நம்ம பாக்குறதே இல்லை. அவளெல்லாம் அவள் சுவாவம் இதையும் தீர்மானம் பண்ணிடும். சுவாவத்தை எல்லாரும் நல்லவா தான், எல்லாருக்குள்ளயும் அந்தரியாமி பகவான் இருக்கான். ஏதோ பாவ கர்மா சகவாச சேர்க்க தப்பான வழியில போயிடும். யாரா ஒருத்தருக்கு தான் வீணா போகணும்னு ஆசை இருக்குமா சொல்லுங்க. டெரரிஸ்டா கூட இருக்கட்டமே, தான் நாசமா போனோம் ஒருத்தன் வாழ்வானா, ஒருத்தன் பெல்ட் இடுப்புல பாம் கட்டிட்டு போய் சாகடிக்கிறான்னா, தான் உடம்பு சுக்குரா செதற போறதுன்னு ஒருத்தன் ஆசைப்பட்டு பண்ணுவானா. பிரெயின் வாஷ் பண்ணிக்கிறா தெரியல, மீண்டு வர முடியல. அவ்வளவு நம்ம எல்லாரும் வாழறோம். ஒவ்வொரு நாளும் நான் இன்னைக்கு நாசமா போனோம் அழுதுக்கிறோம். நீ நல்லா இருக்கணும், ஒரு குறை இல்லாம இருக்கு, இப்படிதானே எழுதுக்கணும். எந்த ஒரு ஜீவனும் தான் வீணா போகணும்னு சத்தியமா நினைக்காது. தெரியல முடியல, அன்புல கொண்டுதான் அவர்களை சரி பண்ண முடியும். நமக்கு பொறுமை இல்லை அவ்வளவுதான். நமக்கெல்லாம் எப்படின்னா நம்ம சொன்னா அடுத்த நிமிஷம் அவ கேட்டுடணும், உடனே அவ மாறிடணும். இது மாயாஜால மந்திர வித்தியெல்லாம் கிடையாது. சினிமாவில் ஒரு பாட்டில் உலகமே மாறுறது வாழ்க்கையே மாறுற மாதிரிலாம் கிடையாது. பியூர்லி ப்ராக்டிக்கல் எல்லாம் டைம் நமக்கு நிதானம் நிறைய வேணும். அது யாராவது இந்த மாதிரி முடியல அவ ரொம்ப கஷ்டப்படுறான்னா சப்போர்ட் பண்ணி அவளுக்கு பலத்தை கொடுத்து கிரிட்டிசைஸ் பண்ணி யாரையும் திருத்த முடியாது. இன்னும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மகாத்மாக்கள்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணியா சொல்லிட்டு இருக்கா, எத்தனை அழகா நல்ல விஷயங்கள் சொல்லி 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 நம்மளை மேல கொண்டு வர. எஞ்சாவது சங்கரரோ ராமானுஜரோ நீ உருப்பிட மாட்டப்போ அப்படின்னு சொல்லியிருக்காள். ஒரு வார்த்தை என்ன அழகா திரும்ப திரும்ப முடியும் முடியும் நாமஜபம் பண்ணு பகவான் இருக்கான் திரும்ப திரும்ப. இதே தானே சொல்லிட்டு இருக்கோம், எத்தனை லட்சம் பண்ணியாக்கும் எவ்வளவு பேர் பண்ணிருக்கா, முடியும் முடியும் உங்களால முடியும் பகவான் இருக்கான் ஜெயிக்க முடியும். அதுதானே அவசியம். கிரிட்டிசைஸ் பண்றதுலாம் பிரயோஜனமே கிடையாது. கிரிட்டிசைஸ் யார் வேணா பண்ணலாம். அன்பு அன்புக்கு இருக்கிற பலம் உலகத்தில் எதுக்குமே கிடையாது. உண்மையான அன்பு கொடுக்கணும், உண்மையான அன்பு நம்ம கொடுக்கறது இல்லை. நம்முடைய அன்பு எல்லாமே எதிர்பார்ப்பு சுயநலத்தை அடிப்படையா கொண்டே இருக்கு. பூரணமான அன்பு கொடுத்தா நிச்சயமா யார வேணாலும் திருத்த முடியும் மாற்ற முடியும், சந்தேகம் வேண்டாம். பக்தி சொல்லிட்டு அம்மா என்னால முடியாது வாஸ்தவம், ஆனாலும் பாண்டரங்கள் என்ன கைவிட மாட்டாங்க. சின்ன வயசுல கேட்டிருக்கான் தாமாஜி பந்தலா அந்த ஊருக்காரர் தானே, அதனால அழகா ஜோரா பாண்டரங்கன் மேல ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. அவ சொன்னா, அம்மா நீ விட்டுடு, நாங்க இருந்தேன்னா நிச்சயமா இந்த லைன்ல வந்துடுவேன். அம்மா பார்த்தா அவளுக்கு மனசுல தோணிட்டு, வாஸ்தவண்டி ஒரு காலத்துல எனக்கு இது ஆரம்பத்துல பிடிக்கல, அப்புறம் பழகிட்டுட்டேன், அப்புறம் வாழ்க்கையா போயிடுச்சு, அப்புறம் தேவையா போயிடுச்சு. விளக்கம் ஒவ்வொரு தப்பும் யாரும் ஆசைப்பட்டு பண்றது இல்லை, முதல்ல தெரியாதனமா பண்றோம், முதல்ல பயப்படுறோம், அப்புறம் நாலு பேர் திட்டத்திட்ட ஒரு ரோஷம்னு ஒன்று பைத்தியகாரத்தனம் வரும், ஆமா நான் அப்படிதான் அப்படின்னும், அதுக்கப்புறம் இவாழ்கிட்ட நிரூபணம் பண்றதே தவறு நிறைய பண்ணுவோம், அப்புறம் அதுவே பழகி போயிடும், அடிக்ட் ஆயிடும், வெளில வர முடியும். விளக்கம் ரொம்ப சிம்பிள். அதனால அம்மா சொல்றா, நீ சொல்ற மாதிரி எனக்கு நிம்மதியா வாழணும்னு ஆசை இருக்கு, திருவிழா போனா எல்லாரும் என்ன பாக்குற பார்வையே எனக்கு தெரியும், என்ன ஆத்மானு கூட யாரும் பாக்கறது இல்ல, எனக்கு மனசு உண்டுன்னு கூட யாரும் பாக்கறது இல்ல, எல்லாரும் என் உடம்ப புரிதுவா வச்சுட்டு தான் பாத்துட்டு இருக்கா அப்படின்னா சொல்லிட்டா. அவ சொன்னா, சரிடி பொண்ணு நீ யாரும் நன்னாரு, உன் காரணம் கொண்டாவது எனக்கு ஒரு நல்ல கதி கிடைக்கட்டும். அம்மா சொன்ன, என்னால முடியல அப்படின்னு உடனே அவள் கிளம்பிக்காள். காணோ பாத்ரா அழகா மங்களவேடா கிராமத்தை விட்டுட்டு பண்டரீபுரம் வந்துட்டாள். பண்டரீபுரம் வந்தாச்சு, அழகா வந்தாள், சந்திரபாகால தீர்த்தம் ஆடினாள். காலம் வேற, சந்திரபாகால தண்ணி எல்லாம் ஓடிந்துட்டு அழகா சந்திரபாகால தீர்த்தம் ஆடினா, புண்டலீகன் சந்நிதியை சேவிச்சா. அவளுக்கு தெரியாது பாண்டரங்கன் ஒருத்தன் பகவான் இவ்வளவுதான் தெரியும், பெருசா விஷயங்கள் தெரியாது. அங்க இருக்கிறவா கிட்ட கேட்டுட்டா ஓடக்காரன் ஒரு கதையை சொன்னான், புண்டலீகன் சந்தனிகள் ஒருத்தர் கதையை சொன்னார், இது விதமா அழகா செல்லுவாள்லாம். அவளோட சாதாரண சிம்பிள் லாங்குவேஜ்ல பெரிய புராண இதிகாச கொட்டேஷன் எல்லாம் சொல்லாம ரொம்ப லைவ்லியா அவ வைபவம் சொல்லுவா. அது என்னதான் அவ நாங்க எவ்வளவு சொன்னாலும் அவ சொல்ற மாதிரி சொல்ல முடியாது. பிருந்தாவனத்துல யமுனையில ஓடக்காரன் சொல்ற கிருஷ்ணரீத சத்தியமா ஆயிரம் கோடி ஜென்மம் ஆனாலும் வியாசபீட லோக்காரவா சொல்ல முடியாது. இந்த இந்த இடத்துக்கு வந்தா கதை வேறவா, ரொம்ப சிம்பிளான அவளுடைய பிரஜபாஷி அவ்வளவுதான். இந்த பிரஜபாஷையில சிம்பிளா கனையா அப்படி அவ அந்த கனையா லால் லாலி, அந்த லால் லாலி சொல்லும் பொழுதே ஒரு பிரேம ஒரு வாத்சல்யம், லால் அமாரா லால நச்சுவர் லால் அப்படின்னு ரொம்ப சிம்பிளா இருக்கு. அவனு பெருசா அப்படி விஜயத்தெல்லாம் கிடையாது, பெரிய சான்ஸ்கிரிட் ஸ்காலர்ஸ் எல்லாம் கிடையாது. நம்ம அந்த பிருந்தாவன் இல்லாட்டி கோகுலம் இங்கெல்லாம் போனோம்னா பர்த்தானா அங்கெல்லாம் கைடு வருவான், அவளுக்கு தான் பொழப்பு வச்சுக்கோங்களேன். ரொம்ப அழகா ரொம்ப சிம்பிளா சொல்லுவா, முதல்ல சொல்லுவா அழகா கை தூக்கிங்க ஆதிக்கு ஆனந்திக்கு ஜெய் ஓ நம்ம சிரிக்கோ அப்படின்னு சிரிக்கும், அழகா சிரிக்க வச்சுடுவான். நீங்க யாரும் சிரிக்க மாட்டேங்கிற கஷ்டப்பட்டு கையெல்லாம் தூக்கி நான் சொன்னேன் அப்பாடா சிரிக்க வச்சுடுவான். சொல்லுவான் ஆதிக்கு ஆனந்திக்கு ஜெய் ஹோன்னு நமக்கு சொல்றது இல்ல பாருங்க, ரொம்ப அழகான வார்த்தை. நான் அசந்து போயிருக்க முதல் தடவை பிருந்தாவனத்துக்கு போகும்போது அந்த அவன் சொன்னான் ஜெய் போலோ நட்சுவர் லாலுக்கு, ஜெய் போலோ கனையா லாலுக்கு, ஜெய் போலோ யமுனாமையா கி, ஜெய் போலோ யசோதா மாதா கி, ஜெய் போலோ கோகுல் தாம கி, ஜெய் போலோ நந்த பாபா கி, ஜெய் போலோ ஆஜ்கி ஆனந்திக்கு அப்படின்னு இருக்கான். ரொம்ப அதிசயமா இருந்தது எனக்கு அன்னைக்கு அவரோட ஆனந்தத்துக்கு ஜெயகோஷம். அப்ப என்ன ஒரு தேங்க்ஸ் இல்லையா எனக்கு சுவாமி, நீங்க சந்தோஷமா வச்சிருக்க நம்ம நம்ம நல்லா லிஸ்ட் போட்டுருக்கோம், கஷ்டப்பட்டு இருக்கேன் சுவாமிக்கு நேர் தர மாட்டேங்கிற ஒண்ணு வேண்டாம். நான் ஒவ்வொருத்தரையா கொடுங்க என்ன கஷ்டம் நான் கேட்கணும் வச்சுக்கோங்களேன், சப்தாகமே பண்ணலாம், உதயாஸ்தமன சப்தாகமே பண்ணலாம், லைனா மிஸ்ட் போட்டு சொல்லுவோம். ஆனா சந்தோஷம் எவ்வளவு நல்லது வந்திருக்கு, நீ காத்தால எழுந்திருக்கும், மலமூத்திர விசர்ஜனம் பண்ணிருக்கோம், பசிக்கு சாப்பிட்டிருக்கோம், குடிக்கிறதுக்கு தண்ணி இருந்திருக்கு, நல்ல ட்ரெஸ் உடுத்திருக்கோம், வெளியில போயிருக்கோம், நடந்திருக்கோம், ஆபீஸ் போயிருக்கோம், ஆட்டோலயோ பஸ்லயோ கார்லயோ வந்திருக்கோம், இங்க வந்திருக்கோம், உட்கார்ந்துருக்கோம், சத்தங்கம் கேட்டு இருக்கோம், போகும்போது வாங்கி வடை வேற வாங்கி போறோம், எவ்வளவு ஆனந்தம் இருக்கு. இல்ல எந்த ஆனந்தம் எல்லாம் தெரியலையே, ராத்திரி போக போறோம், அழகா படுத்துக்க போறோம், வீட்டுல ஏசி இருக்கு, ஃபேன் இருக்கு, எவ்வளவு சஃபிஸ்டிகேட்டடா இருக்கும், கம்ஃபர்டபுளா இல்ல, அதெல்லாம் தாண்டி சஃபிஸ்டிகேட்டட் ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டோம், ரொம்ப சஃபிஸ்டிகேட்டடா பகவான் வச்சிருக்கான். ஆனா முகத்துல எப்ப பார்த்தாலும் இப்படி இந்த ஆட்சிலிம்ல வரா மாதிரி இப்படி பலமா முகத்துல வச்சுட்டு நமக்கு இருக்கிற உற்சாகத்தையும் குறைச்சிடுவா, ஒரே முட்டி வலி அப்படின்னு. அது பாடிக்கு முட்டிருந்தா வலிக்கட்டும், என்ன இருப்பது தலை இருந்தா வலிக்கட்டும், வலிக்கட்டமே அப்பதான் அப்பதான் நமக்கு தெரியும் தலை முட்டி எல்லாம் இருக்கட்டமே, நம்ம கூட யாரும் இல்லையான்னு கவலைப்பட வேண்டாம். வியாதி இருக்கணும், என்ன சொத்து இருக்குன்னா, ராஜி படுத்தா தூக்கம் வரல, காத்தால எழுந்தா ஒழுங்கா பசிக்கல, நாலு பேர் என்ன பார்த்து அசைச்சோ அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு கூட குறை வேணுமோன்னு. அதான் பகவத் அனுகிரகம், வியாதி நல்லது. எத்தனை பார்மசூட்டிக்கல் கம்பெனி பிழைக்கிறான் பாவம். நிறைய நன்மை இருக்கு, எல்லாத்துலயும் நன்மை இருக்கு. நன்மை இல்லாம எதுவும் இல்லை, எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சரி, வலிக்கிறதா? ரமண மகர்ஷி அந்த வலிய தியானம் பண்ற, வலி எனக்கா உடம்புக்கான்னு. நமக்குலாம் நினைச்சாலே பயமா இருக்கும், அப்பா வலிக்காம இருந்தாலே போதும். ஒரு சில வலி எனக்கா உடம்புக்கா, இங்க வலிக்கிறதா இங்கேன்னு வலி உணர்றமா. ரொம்ப அழகா ஒரு பெரிய ரிசர்ச் பண்றார் ரமண மகரிஷி. அதனாலதான் அவர் கையில ஆபரேஷன் பண்ண ஜாலியா பார்த்துட்டு இருக்காரு. ஆச்சரியமா அதே ஆபரேஷன் பண்ணி ஒரு பிளாஸ்டர் போட்டுக்க, அப்படி பிளாஸ்டர் நிற்கிறார் ரமண ஷானு கத்துறார். டாக்டர் சிரிக்கிறார், நீங்க ஆபரேஷன் பண்ணும்போது ஜாலியா பார்த்துட்டு இருந்து ஆணு கத்துற, அப்ப நான் சரீரம் இல்லைன்னு நினைப்புல இருந்தேன், இப்ப சரீர வழி தெரியுது அப்படின்றார். மனசு ஆட்டிடியூட். ரமண மகரிஷி தான் பெரியவர்னா, அந்த ரமணர் வாழ்ந்த அதே பூமியில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ரமணர் மகாபெரிவாள்லாம் வாழ்ந்த பூமி, அவ ஆசீர்வாதம் நமக்கு பூரணமா உண்டு. நம்மளாலையும் சரீரத்தை கடந்து வாழ முடியும். இப்ப ராத்திரி போயிட்டு சரீரத்தை கடந்துதான் வாழ போற, சரீரத்தை கடந்து சரீரமே தெரியாம. அப்ப நம்மளாலையும் சரீரத்தை மறக்க முடியறது. எல்லா பிரிவாலும் பண்ணதான் நம்ம பண்றோம், பண்ணிட்டுதான் இருக்கோம். ஆனா நம்மளால முடியும், முடியாத விஷயம் நம்ம சொல்ல போறது இல்லை. அத்தனை ஆச்சரியம் அந்த பக்தி, அந்த பாவம், சந்தோஷமா இருந்தோம். ஆட்சி ஆனதுக்கு ஜெயோ. நான் கை தூக்கி சிரிங்கோ, என்ன சிரிங்கோலே, என்ன அழகா சிரிப்பா தெரியும். அவன் சொல்லும் போது நமக்கு சிரிப்பு விடமாட்டான். அவன் அந்த பிருந்தாவனம் பிருந்தாவனத்துக்கு ஐஷ்மம், அவதான் கை தூக்கி கைதுக்கு சிரிச்சுட்டே பிருந்தாவனத்துக்கு கூட சிரிப்பா சிரிக்கலாம், சிரிக்கணும் ஆனந்தமா. எவ்வளவு வழக்கு எங்க பகவான் சோகமா இருக்கான, நரசிம்மர் கூட பிரசன்ன அவதனமா தான் இருக்க, சந்தோஷமா சிரிங்க. இதுல வேற வசன வேற பேசிட்டு இருக்கோம். சிரிக்க தெரிந்த மிருகம், எனக்கு தெரியும் சிரிக்காத ஒரே மிருகம் மனுஷன் தான். நாய் அழகா சிரிக்கிறது, பாம்பு அழகா சிரிக்கிறது, கிளி அழகா சிரிக்கிறது, கொசு கூட பயங்கின்னு கத்தினு சிரிக்கிறது. நம்மளை பயமுறுத்திட்டு பாத்தியா நீ பெரிய நினைச்சல, அப்படி காதல பயங்கு கத்து கத்திட்டு போறது. என்ஜாய் பண்ணுங்க லைஃப், அவ்வளவுதானே. சுவாமி படைச்சிருக்க சந்தோஷமா சிரிக்கும். நீங்க ஆனந்தமா இருக்கிற வரைக்கும் எதெல்லாம் ஹேண்டில் பண்ணலாம். நீங்க அப்படியே உள்ள
உங்களுக்கும் வெரி சிம்பிள், ரொம்ப குழந்தையா இருக்கு. இத்தனை சத்சங்கம் எதுக்குன்னா நீங்க ஞானி ஆகிறதுக்காகலாம் சத்தியமா நான் கதை பண்ணவே இல்லை. நீங்க எல்லாம் குழந்தையா பைத்திய மாதிரி சிரிக்கணும், அவ்வளவுதான். குழந்தை ஆயிடணும், குழந்தை ஆகணும். குழந்தை ஆனாதான் வாழ்க்கை, குழந்தை ஆனாதான் ஆனந்தம். நீங்க பெரிய மனுஷன், நிறைய பெரிய மனுஷன் ஆயிட்டு உங்களை கஷ்டப்படி கீழே இறக்கின்னு இருக்கும். உங்க ஸ்டேட்டஸ் எல்லாம் பிடுங்கி 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 பிடுங்கி, யூ ஆர் நத்திங், யூ ஆர் எ கிட், அவ்வளவுதான். பகவானுடைய குழந்தை அந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட். இதுக்கு மேல வேற ஒண்ணுமே வேண்டாம். அதெல்லாம் தானா அழகா நடந்துருக்கும். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இந்த மைண்ட் ஸ்டேட் தான் விட்டுட்டோம். இதுதான் நமக்கு, நான் குழந்தை, நான் பகவானுடைய குழந்தை, எனக்கு ஒரு குறை இல்லை, அவ்வளவுதான் ஆனந்தம். அந்த மாதிரி அழகா வந்துட்டா காணோபாத்ரா பண்டரிபுரத்துக்கு, அவரவர்கள் அழகா ஒரு பாண்டரங்க வைபவத்தை சொல்றா. ஆனந்தமா வரிசையில நிக்கிறா, நிறைய பேர் ஜோரா பஜனை எல்லாம் பண்றாரு ஆனந்தமா. ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, ஜெய் ஜெய் வாசுதேவ ஹரி, ஜெய் ஜெய் வாசுதேவ ஹரி, ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, ஜெய் ஜெய் வாசுதேவ ஹரி, ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, ஜெய் ஜெய் வாசுதேவ ஹரி, ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி,
ஜெய் ஜெய் வாசுதேவ ஹரி, ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, ஜெய் ஜெய் வாசுதேவ ஹரி, ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, ஜெய் ஜெய் வாசுதேவ ஹரி, ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, ஜெய் ஜெய் வாசுதேவ ஹரி. ஆனந்தமா பஜனை பண்றீப்படுதாவா பஜனை பண்ணுவா. இந்த மராட்டி ஜனங்களுக்கு பெருசா அந்த சாஸ்திரிய சங்கீதம் அதெல்லாம் அவளுக்கு கவலை கிடையாது. அவளுக்கு தெரிஞ்ச அபங்கத்தை பாடுவா, விட்டல் விட்டல்னு ஜெபிப்பா. லோகத்துக்காக அவள் கிடையாது. அவர்களை பொறுத்த வரைக்கும் என் விட்டலன் அவன் நாமத்தை நான் சொல்றேன். ரொம்ப சிம்பிள் அவள். அப்படியே அவள் அந்த வெள்ளையை உடுத்திட்டுதான் அவள் அப்படி ஒரு வெள்ளை மேல ஒரு கிரேஸ். அந்த வெள்ளை இதுக்கு மேலே அழுக்கே ஆகாது. அது வெள்ளையோட அழுக்குதான் ஜாஸ்தி இருக்கும். நம்ம பார்த்தோம்னா நமக்கு அப்படியே வெள்ள வெளியே இருக்கிறது அழுக்கு பண்ணிருக்காள். நமக்கு எப்பொழுதுமே இப்படியே பழக்கம், குறை பார்த்து குற்றம் பார்த்தே பழகிட்டான். அவளுக்கு அந்த வெள்ளையில போய் அப்படி பாண்டம் நாடு நிற்பான். எங்க ஹிருதயம் வெள்ளன்னு போய் நிற்பான். கரை நல்லதுன்றா இல்லையா, கரையோட போனாச்சுன்னா பாண்டம் வெள்ளம். அச்சுச்சோ பாவம் ரொம்ப கரகரையா இருக்கு, வேஷ்டி போட்டிருக்க ட்ரெஸ் டோப்பி எல்லாம் கரையா இருக்குன்னு சொல்லி நல்லது கொடுத்துருவான். நம்மெல்லாம் தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ இல்லாட்டி நியூ இயருக்கோ கோவில் போனோம்னா கீழே சேவிக்க மாட்டோம், புது ட்ரெஸ் போட்டுக்கு அழுக்காயிடுமே. அப்பதான் அப்படி ஒரு முத்தாலாம் கொடுத்துட்டு சுவாமிக்கு இப்படி இப்படிலாம் ஒரு பண்ணிட்டு அழகா அப்படி பண்ணிட்டு அப்படிலாம் பண்ணிட்டு கவலையே பட மாட்டோம். அவாபாடு எங்க வேணா விழுந்து பிறண்டு சேவிச்சு ஆனந்தத்துல தலைப்பா. ஏன்னா என் பாண்டுறங்க அழகா வரிசையில் நின்றுட்டா எல்லாரும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. வந்தாள் பண்டரிநாதன் பாண்டுரங்கன். அவ எவ்வளவு வயசு வேறவர், அவ வயசுல இப்படி ஒரு அழகன் அவ பார்த்ததே இல்லை. சாக்ஷாத் மன்மத மன்மதன் தாசா மாவிரபு சௌரீஹி ஸ்மயமான முகாம்புஜக பீதாம்பரதர ஸ்ரக்வி சாக்ஷாத் மன்மத மன்மதன். பல 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 அன்னைக்கு பாண்டங்கள் அவ்வளவு அழகா அலங்காரம் அவனுக்கு தெரியும். காணோ பாத்ரா வர ஆள் அப்படின்னு பல 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 ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்ம வெள்ள வெளியேறு அவன் கருப்புக்கு அதுக்கும் அந்த வழி ரொம்ப அழகா இருக்கும். தும்பப்பூ வெள்ளையில அப்படி சீதாம்பரம் சீதாம்பரம் சரியா சொல்லணும்னா பியூர் ஒயிட் ட்ரெஸ் அழகா வெள்ள சொக்கா போட்டு வெள்ள பீதாம்பரம் கட்டிண்டு தலை மேல வெள்ள முண்டாச கட்டிண்டு காதல மக்கர முண்டா அந்த ஒயிட்ல நின்னா தங்க ஆபரணங்கள் அது பாண்டங்க. அந்த ஸ்டைல் எல்லாம் எக்ஸ்க்ளூசிவ் பாண்டங்க. ஒவ்வொரு சுவாமிக்கு ஒரு அழகு உண்டு. அந்த வெள்ள வெளையேறு வெள்ளையின் சொல்லையுமா நிப்பான் பாண்டங்க. அது முக்காவசி இந்த ரங் பஞ்சமி ஹோலி அன்னைக்கெல்லாம் வெள்ள வெளையேறு நமக்கு பகரும். ஐயோ நீ ஹோலி ஆச்சே வெள்ளைய போட்டு இருக்கானே நமக்கு பகரும். ஆனா அன்னைக்குதான் வெள்ளையும் சொல்லி மச்சம்மன் இருப்பா. தும்பப்பு மாதிரி வெள்ள வெளையேறு வஸ்திரத்தோட பல 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 நல்லாக நிறைய ஆபரணங்கள்லாம் போட்டு சர்வாபரண பூஷித்தனாக நன்னா கஸ்தூரி தலகம் எல்லாம் இட்டுண்டு காதல மக்கர குண்டம் எல்லாம் போட்டுண்டு ஜம்மன் இடுப்புல கைய வச்சு பிரபு நிக்கிறான். மயங்கி போயிட்டாள். காணோ பாத்ரா நம்மாழ்வாரே மயங்கிறார். திருக்குறுங்குடி பெருமாளை பார்த்தது எங்கனையோ அன்னை நீர்கள் என்னை முனிவது நீர் நங்கள் போல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமேன்ற நம்மாழ்வார் 16 வருஷம் பேசாம உட்கார்ந்து அன்னாகாரம் சாப்பிடாதவர் பெரிய வைராக்கியசாலி. ஆனா அவரே திருக்குறுங்குடி பெருமாளை பார்த்துட்டு செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே சார், என் மனசு திருக்குறுங்குடி பெருமாளுடைய செங்கனிவாயோட போயிடுத்துன்னு சார். ஆண்டாள் ரங்கராஜனை வர்ணிக்கிறார். குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூழில் எழுகமல பூவழகர் என்னரங்கத்து இன்னமுத. எனக்கு தெரிஞ்சு எந்த காதலியும் ஒரு காதலை இவ்வளவு ரசிச்சு வர்ணிச்சதே கிடையாது. கரெக்ட் இருந்தா தானே வர்ணிக்க முடியும். ஏதோ அவ வாழ்க்கை கிடைச்சத நீ மன்மதன் நீ நதியும் ஓட்டிட்டு இருக்கும் அவ்வளவுதான். சாட்சாத் மன்மத மன்மதன்னா சுவாமி தானே, ஆண் அழகன்னா அவன் தானே புருஷோத்தமன். அழகன்ற வார்த்தைக்கு லட்சணமே அவன் தானே. ராமச்சந்திரமூர்த்தி தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகள் கமல அன்ன தாழ் கண்டார் தாளே கண்டார், தடக்கை கண்டாரும் அஜே
இதை வர்ணிச்சது கம்பன் கவி சக்கரவர்த்தி. ஒரு பொம்பளை வர்ணிச்சிருந்தாலும் நியாயம்னா கவி சக்கரவர்த்தி கம்பன் நோகிச்சு போறான். தோல் கண்டா தோலையே கண்டா தோலை பார்த்து மாதிரியே பாக்குறான் அப்படின்னு விரும்பிச்சான். தோல் கண்டார் தோழே கண்டார் தொடுகமழல் தொடுகழல் கமல அன்னத்தாள் கண்டார் தாளே கண்டார். அழகான அந்த செந்தாமரை பாதங்களை பார்த்து அதையே பார்த்துட்டு இருக்கா. படக்கை கண்டாறு மந்தே பெருமாடு நீண்ட கைய பார்த்தோம், ஐயோ என்ன கையது, யானை குதிக்க மாதிரி மேல படுத்து அது சிரித்து சிரித்து அப்படி தாமரத்து தொங்குற மாதிரி இருக்கா ராமச்சந்திரமூர்த்தியுடைய திருக்கைகள். ஆஞ்சநேயர் முதல் முதல்ல ரிஷ்ய மூக்க பர்வதத்துல ராமனை பார்க்கிறார். ஆஞ்சநேயரே மோகிச்சு போயிடுறார். ராமன் மரவுரி மட்டும் தடிச்சுட்டு இருக்காராம், உடம்பு முழுக்க பெருசா ட்ரெஸ் போட்டுக்கல, பெரும மரவுரி தானே துண்டு கட்டினாம நின்று இருக்க வச்சுக்கோங்களேன். ஆஞ்சநேயர் சொல்றாரு, குரங்கான என் மனசே படாத பாடுபடுறது, நீங்க ஏன் ஆபரணம் எல்லாம் போட்டுக்கல, பெருமாளுக்கு எதுக்கிட அலங்காரம்னா அழக குறைக்கிறதுக்கு அழக கூட்டுறதுக்கு இல்ல, நம்ம எல்லாம் போட்டுட்டா கொஞ்சம் பாக்குற மாதிரி இருக்கோம்னு நமக்கு ஒரு அபிப்பிராயம், நமக்கு ஒரு அபிப்பிராயம், நமக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன், நான் பாக்க நன்னா இருக்கேன், முடியெல்லாம் சரியா இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். என்ன பண்றோம், அட்லீஸ்ட் அந்த ஒரு சந்தோஷமா இருந்துட்டு போறோம் அவ்வளவுதான். ஆனா சுவாமிக்கு எல்லா அலங்காரமும் எதுக்குன்னா அந்த அழகை குறைச்சு யாருமே திருஷ்டியும் பட்டுடப்படாதேன்னு பயமா, அதுக்குதான் அலங்காரமே, அழக கூட்டுறதுக்கு இல்லையா. அந்த மாதிரி அழகா நிக்கிறான் பாண்டர் அங்கன், இப்ப வயசு இள வயசு ஆண்டால் வர்ணிக்கிற குழல் அழகர், முடிவுள்ள அழகா இருக்கே குழல் அழகர் வாய் அழகர் ரங்கராஜனுடைய சங்கரி அப்படி கிண்டி வாயில போட்டு நம்ம ஐயோ செய்யவா என்னை சிந்தை கவர்ந்ததுவே என்றார் திருப்பானாழ்வார். சொல்றார் அமலநாதி பிராண்டம் திவ்ய பிரபந்தத்துல, ரங்கா உன் செங்கனி வாய் என்ன உசுரை வாங்குற, ஐயோ அப்படின்னு, ஐயோ ஏண்டா உசுரை வாங்குற, ஐயோ செய்யவா என்னை சிந்தை கவர்ந்ததுவே என்றார். ஒரு ஆண் பிள்ளையே அப்படி மயங்கினாருன்னா பெண் பிள்ளை ஆண்டாள் எப்படி மயங்கியிருப்பா, குழலழகர் வாயழகர் கண்ணழகர். ரங்கன் பார்க்கிற பார்வையே அப்படியே நம்ம கொள்ளையடிக்கிற மாதிரி பார்ப்பான், காணாத கண்ட மாதிரி பார்ப்பான் ரங்கன். அப்படி பார்ப்பான் குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூழில் எழு கமல பூவழகர். ரங்கராஜனுடைய நாவிக்கமல் அவ்வளவு அழகா இருக்கான், என்ன ரங்கத்து இன்ன முதல் இவர்தானே அமிழ்தம் அப்படின்ற ஆண்டான். ஒவ்வொரு ஆழ்வார்களும் ஒவ்வொரு பெருமானுடைய அழகை பார்த்து மயங்கி மயங்கி மோகிச்சு போய் புலம்புறான். அது எல்லாரை விட ஆண்டாள் வார்த்தை தான் ரொம்ப அழகு. அதனாலதான் கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய் தான் சித்து திருக்குமோ மறுப்பசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண் சங்கே. பகவானுடைய செங்கனி வாயினுடைய ஃப்ராக்ரன்ஸ் அந்த ஸ்மெல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், நம்ம கதை விட்டுருவோம் காத்தாலும் நமக்கு தெரியும் எழுந்தோன்ன. பகவானுடைய செங்கனி வாய் என்ன வாசனை என்ன ருச்சி டேஸ்ட் அது யாருக்கு தெரியும்? ஆண்டாள் சொல்றா சங்கத்துக்கு தான் தெரியுமா, பகவான் பாஞ்சஜன்யம் வச்சுட்டு இருக்கானோ அதனால அந்த சங்கத்து கிட்ட கேட்கிற பாஞ்சஜன்யம் சங்கு கிட்ட பகவானுடைய செங்கனிவானுடைய ருச்சி என்ன, கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ பகவானுடைய செங்கனிவாய் பச்சைக்கற்பூர வாசனை இருக்குமோ, இல்லாட்டி கமலப்பூ ஒரு மைல்டு ஃப்ராக்ரன்ஸ் உண்டு தாமரைக்கு அந்த வாசனை இருக்குமோ, கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய் தான் திட்டி திருக்குமோ, என்ன திதிப்பு, சக்கர திதிப்பா வெள்ள திதிப்பா இல்லாட்டி அழகான கருப்பஞ்சாறு திதிப்பா தேன் திதிப்பா, திதிப்பு நிறைய உண்டு டயபிட்டிஸ் பேஷண்ட் கேட்காதீங்க அத்தனை திதிப்பா. ஆண்டாள் கேட்கிறா செங்கனி வாய் திட்டி திருக்குமோ திருப்பவள செவ்வாய் தான் திட்டி திருக்குமோ, அப்படியே இந்த ஜிலேபிலாம் அப்படி சாறு ஒழுகிற மாதிரி திட்டி திருக்குமோ, திருப்பவள செவ்வாய் தான் திட்டி திருக்குமோ மறுப்பசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்ற சொல்லேன் சொல்லாழி வெண் சங்கே. இந்த சங்கு ஏண்டா அவளை நல்லா குழுக்கு முழுக்குன்னு இருக்கான், நன்னா சொன்னீங்க தொப்பையுமா இடடாண்ணா அது ஆண்டா சொல்றா அது நன்னா அதராம இருந்த குடிச்சு குடிச்சு அப்படி ஆயிடுத்தான். ஒன்பது சொல்லில் உலகளந்தான் வாயுமுகம், இந்த சங்கு ஏண்டா இவ்வளவு திமிரா இருக்கு, வெள்ள விளையாறு இருக்கும் சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் எதான் பகவான் இப்படி வச்சு வைக்கிறான். ஒன்பது சொல்லில் உலகளந்தான் வாயுமுகம், சரி படுத்துக்கிறது இடம் என்னடா, கண்படை கொள்ளில் கடல் வண்ணன் கையகத்தே பெட்டு எதுனா பகவானோட திருக்கை தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பெட் தெரியுமா. அது ஆண்டா சொல்றா இப்படி வச்சுட்டு காணும் பகவான் சங்கு சக்கரம், ஆண்டா சொல்ற சங்கு இப்படி வச்சுட்டு காணும் அந்த சங்கோடைய வாய் பார்த்தோம்னா இந்த பக்கம் இருக்கான், என்னடா பண்றதுன்னா ஊர்ல இருக்க வம்பெல்லாம் பேசிட்டு இருக்கான், சங்கு பகவான் காதுல வம்பு சொல்லி கொடுத்துருக்கான், இவா அப்படி அவ அப்படி அவ ஆண்டாளுடைய அனுபவம் என்ன சொல்ல முடியும் நம்ம எப்படி எல்லாம் யோசிச்சிருக்கா. பகவத் சிந்தனை அப்படி இறங்கினா அப்படி வருவான். முன்பது சொல்லில் உலகளந்தான் வாயுமுதம் கண்படை கொள்ளில் கடல் வண்ணன் கையகத்தே பெண்படையார் உண்மையில் பெருப்பூசல் சாத்துகின்றார். சிதையரோ உன்ன உடச்சு போட்டா தேவரேன்றாள். ஆண்டாள் ஏண்டா நாங்க குடிக்க வேண்டிய அசராமிரதம் எல்லாம் நீ குடிச்சு தொலைறியே. சுஷ்டு சும்பித்தம் கோபிகள் சொல்ல ஒரு முத்தா தரப்படாதாடா இவ பதால இந்த புள்ளாவுடைய இடுப்புல வேற சொருகி வச்சுண்டு. பிப்ரத்தேனும் சடரபட யோகோ சிங்கவேத்ரே சகக்ஷே வாமே பாணவ் மஸ்ருண கபலம் தத் பலானி அங்குலிஷு. அண்ணம் சாப்பிடும் பொழுது கூட புல்லாங்குல கீழே வைக்க மாட்டேன் இடுப்புல சொருகி வச்சுட்டு இருக்காங்க. கோபிகள்லாம் ஒரு நாள் ராஜிகாராணி கிட்ட சொன்னா முதல்ல அந்த புல்லாங்குல பிடுங்க வேண்டிய அவங்க கிட்டே இருந்து எதுக்கடி நான் நம்ம குடிக்க வேண்டிய அதராமத்தெல்லாம் அது குடிச்சுட்டு இருக்கு முதல்ல பிடுங்கணும் அப்படின்னு சொன்னா பிடுங்கிட்டாளாம். ஒரு நாள் கண்ணன் கிட்டே இருந்து அவ புல்லாங்குல சுத்தி எல்லாம் நின்றுட்டாளாம். கோபிகள் அவனுக்கு என்ன திமிரு புல்லாங்குல பார்த்து கேட்டுருக்காளாம். வேணு வம்சி முரளி இதெல்லாம் புல்லாங்குளுடைய பெயர். கோபிகள்லாம் கேட்டாலும் உனக்கு என்ன திமிரு என்ன சொக்குப்படி போட்டாய் என்ன பார்த்தாலும் கண்ணை ஒண்ணு இடுப்புல சொருக்கிக்கிறான் இல்லாடி கையில வச்சுக்கிறான் இல்லாடி வாயில வச்சுக்கிறான் என்ன பண்ணாய் சொல்லு என்ன மந்திரம் போட்டாய். நான் ஒண்ணுமே பண்ணல எல்லாம் அவன்தான் பண்ணான் அப்படி என்னதான் பண்ணா சொல்லு. ரொம்ப அழகா அந்த வேணுடைய கதையா ஒண்ணு காண கிடைக்கிற அது சொல்லிட்டு முன்னாடி எங்க கூட்டத்தோட கூட்டமா நான் இருந்த கண்ணன் ஒரு நாள் வந்தான். எனக்கு நீ வேணும் வருவியான்னு கேட்டான். ஓ கண்ணான்னு உடனே முதல்ல என்னை கூட்டத்தையும் வெட்டி எடுத்துட்டான் தனியா பிரிச்சுட்டான். எனடா அப்படி பிரிச்சுட்டியான எனக்கு நீ வேணும் இல்ல சரிடா கண்ணா. அப்புறம் கையில வச்சுட்டு உள்ள நன்னா கொட 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 கொடன்னு குடஞ்சுட்டான். உள்ள நிறைய ஸ்டஃப் இருந்ததோன்னும் நமக்குள்ள நிறைய ஸ்டஃப் இருக்கு எல்லாத்தையும் குறைஞ்சு குறைஞ்சு குடஞ்சு எனக்கு ஓர் போல் ஆக்கிட்டான். இந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. என்னடா கண்ணா அப்படி பண்ணேன் எனக்கு நீ வேணும் இல்லையா சரிடா கண்ணா. அப்புறம் இங்க இங்க ஒரு ஊர் அங்க ஒரு ஊர் அங்க ஒரு லைனா போட்டானா. என்னடா கண்ணா எனக்கு நீ வேணும் இல்லையா சரிடா கண்ணா. எல்லாம் கூட கடைசியில அப்படி கையில வச்சிருந்தானா. என்னடா கண்ணா ஹோலெல்லாம் போட்டு ஹோல மூடி நிற்கிய எனக்கு நீ வேணும் இல்லையா சரிடா கண்ணா. அதுக்கப்புறம் பகவான் அழகா காற்று ஊதினானா இந்த விரல்கள் அழகா மேலையும் கீழே மசச்சானா வேணுகானம் வந்ததான் வேணு சிரிச்சுதான். ஓ இதுக்குதான் இவ்வளவும் பண்ணியா பகவான் சொன்னான் இதுக்குதான் இவ்வளவும் பண்ணேன் இவ்வளவு பண்ணி இனிமே என்னடா பண்ண நானே வச்சுப்பேன் என்ன என் இஷ்டப்படி என் சொத்தாக நான் இழுத்த இழுப்புக்கெல்லாம் நீ வந்தா இல்லவா இனிமேல் நீ என் சொத்துன்னு சுவாமி கையிலேயே வச்சிருந்துருக்கான். ஆனா அதுவும் நமக்கு பொறுக்கல புல்லாங்களோட கண்ணன் வீட்டுல இருந்தா ஓர் ஊதி போயிடணும் அது ஒரு கூட்டம் இருக்கு. அங்கெல்லாம் சொன்னா கேட்கவே மாட்டேன் இப்படி யாரா கலத்தி விட்டா வச்சு எல்லாம் கேட்பான். புல்லாங்களோட கண்ணன் தான் எல்லாம் ஊதி போயிடும் என்ன கெட்டுதல் ஊதி போயிடும் ஆட்டை விட்டு கஷ்டம் போயிடும் பிராரப்தம் போயிடும் அந்த புல்லாங்களையும் பிடிக்க வச்சிருவான். அது பாட்டு தேமே இப்படியே நிற்கும் பல ஆத்தி போனா கிருஷ்ணன் ஒரு புல்லாங்க கொடுக்க சொல்லுப்பா கை இப்படியே வச்சு அசிங்கமா இருக்கு அப்படின்னு. ஆனா பாங்கே பிகாரி பிருந்தாவனத்த பாங்கே பிகாரி 364 நாள் அவன் கையில புல்லாங்குழல் கிடையாது. ஒரே ஒரு நாள் மட்டும்தான் அந்த பைய கையில புல்லாங்குழல் கொடுத்தான். என்னைக்குடானா ராச பூர்ணிமா அன்னைக்கு. ஆனா அன்னைக்குதான் புல்லாங்குழல் ஊதணுமா எல்லாரும் வந்துருவாளோ மத்த நாள்லாம் ஊதினானா எல்லா பிருந்தாவனத்தை யாரும் வேலை பண்ண மாட்டாலும் பிடிக்க வச்சிருவா. ஒரே ஒரு நாள் மட்டும்தான் பாங்கே பிகாரி கையில புல்லாங்குழல் முரளீதரனாக வம்சீதரனாக வேணுகோபாலனாக சுவாமி நிற்பான். அப்ப அந்த புல்லாங்குழல் மாதிரி பகவான் நம்மளை பக்குவப்படுத்துறான். நம்மளுடைய எல்லாத்தையும் இழந்துடணும் அவன் சொத்தா மாறணும் அப்ப அவன் தன் கையில வச்சுப்பான். இதுதான் ரகசியம் அவ்வளவு சிரேஷ்டம். அந்த பகவான் இடத்துல சொத்தா மாறணும் இந்த பாஞ்சஜன்யம் சுதர்சன சக்கரம் ஆச்சரியமான புல்லாங்குழல் இதெல்லாம் பகவான் இட்ட வழக்கா இருக்கு. அதனால ஆண்டாள் பாஞ்சஜன்யத்துக்கிட்ட கேட்கிறா கோபிகைகள்லாம் வாஸ்தவம் தான் நாங்கள்லாம் அப்படி ஆகல இன்னும் எங்களுக்குன்னு தனியா ஒரு சுபாவம் இருக்கு புத்தி இருக்குன்றார். இன்னைக்கும் பிருந்தாவனத்தை பார்த்தோம்னா அழகா நிதிவன்ல வம்சி சோரி ராதிகாராணின்னு ஒரு ராதிகா உண்டு. அவள் கிருஷ்ணனை மாதிரி கையில புல்லாங்குழல் சிந்திப்பா கிருஷ்ணனுடைய புல்லாங்குழல் வச்சு இப்படி நிற்கிறாள் ராதிகாராணி. அந்த மாதிரி அவ்வளவு அழகன் அந்த அழகை பார்க்கணும்னா நின்னா எவ்வளவு வயசுல இன்னு ஸ்திரீயா இருந்து அவனை பார்த்தா தானே அழகு. அந்த மாதிரி காணோ பார்க்கறா நல்ல இளவயசு ஜோர அவள் பார்க்கிற முதல் அழகன் பாண்டுரங்கன் பண்டரிநாதன். அதுக்கு நல்ல அழகாரம் பண்ணி ஸ்டைலா நிக்கிற இடுப்புலாம் கைய வச்சுண்டு பகவான் யாருக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி காட்சி தரக்கூடியவன் ஜம்முன்னு வந்துட்டா அழகா பார்த்தாஹா விக அப்படின்னு திருவடி இருக்கி பிடிச்சிருந்தா ஆலிங்கனம் பண்ணிண்டா ஒரு பிரேமை பிரேமபாவம் அனிர்வசனீயம் பிரேமஸ்வரூபம். நாரதர் சொல்ற வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாதது பிரேமஸ்வரூபம். அது நம்மளோட கற்பனைக்கெல்லாம் எட்டாத ஒரு விஷயம். அது புரியணும் அப்படின்னா குரு கிருபை, கிருஷ்ணானுகிரகம், ராதிகா ஆசீர்வாதம். படிச்சு புரியாது, கேட்டு புரியாது, தியானம் பண்ணி புரியாது. அதுவா சித்திச்சாலொழிய பிரேமபாவம் புரியவே புரியாது. அதுவா சித்திக்கணும். அவனா பார்த்து நமக்கு பிரேமபாவத்தை கொடுத்தாலொழிய இன்னைக்கு ராசக்கள் எத்தனை பேருக்கு புரிஞ்சது சொல்லுங்கோ. நிறைய பேருக்கு இன்னும் புரியல, படிச்சுருக்கோம் அவ்வளவுதான். ராசக்கிரீட அந்த பிரேமபாவம் வரணும்னா முதல்ல விரகம் வரணும், கோபிகள் மாதிரி புலம்பணும். ஜெயதி தேதிகம் ஜென்மனா பிரஜக சயத இந்திரா சஸ்வதத்ரஹி புலம்பணும். அப்புறமா தான் முதல்ல விரகம் வரணும். அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் பிரேமம் வரும். அதுக்கப்புறமா தான் ராச கிரீட, அதுக்கப்புறமா தான் எல்லாம் புரியும். கேட்டுக்கலாம், படிச்சுக்கலாம், அவ்வளவுதான். ஆச்சரியமான ஒரு பிரேமபாவம் சித்திச்சு கொடுத்து காணோ பாத்திராவுக்கு. ரொம்ப சந்தோஷப்பட்டா, அழகா பாண்டரங்கனை சேவிச்சு அப்படி நாணி கோணி தலையெல்லாம் குனிஞ்சிட்டு வராயனோ. யாரா மாப்பிள வந்து பொண்ணு பார்த்துட்டு போனா ஒரு ஒரு நாணம், அது ஒரு அழகு. அதெல்லாம் காண கிடைக்கிறது இருந்ததாக சொல்லிக்கிறான். இப்ப எல்லாம் அவ்வளவா காண கிடைக்கிறது இல்லை, எல்லாம் இதுதான் வரா. நம்ம சொல்லி செய்ய ஓரத்தோடி போய் நிக்கலான் தான் எல்லாம். சிம்ம கதி, கஜ கதி, ரிஷப கதியில தான் வரா. இந்த ஹம்சகதின்னு ஒண்ணு சொல்லுவா, இந்த சீதா ருக்மிணி ஆண்டாள் இவாள்லாம் அப்படி வந்தார்கள் அப்படின்னு புராணந்திரங்கள்ல காண கிடைக்கிற பிரத்யத்துலதான் இல்லப்பா. உண்மை அதுதான், எதா இதுதான், சீயிங் இஸ் பிலீவிங், அவ்வளவுதான். ஓரளவுக்கு பார்க்கலாம்னா பிருந்தாவனத்துல இருக்கக்கூடிய அந்த கோபிகைகள் மிக அந்த வம்சம் தான். இந்த முகத்தை அப்படி மூடிட்டு தான் வருவான். அந்த ஒரு நளினம் எல்லாம் அங்க காண கிடைக்கிற அத்தியாச்சரியமாக அழகா அப்படி நாணி கோணி தலையெல்லாம் குனிஞ்சுண்டு ஹா என்ன அழகா இருக்கான் ஜோர் அப்படின்னு அந்த ஒரு ஆனந்தத்துல தலைக்கிறாள் காணோ பாத்திரம். அழகா வந்தாள் ருக்குமாயிய சேவிச்சா, திருவடியை பிடிச்சுண்டா, ஹே ருக்மிணி எனக்கும் பாண்டரங்கன் பக்கத்துல இருக்கணும், எனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணே அப்படின்னு. அழகா சத்யபாமாவை சேவிச்சா ராதிகா ராணி, ரொம்ப அழகா நிற்பா ராதிகா ராணி பன்றியபுரத்துல. ராதிகா ராணி இறுக்கி பிடிச்சுண்டா, ஹே ராதே என்ன உன்னுடைய தாசியா ஏத்துக்கோ, உன்னுடைய தாசியா நான் மாறிட்டேன்னா சத்தியமா கண்ணன் என்னை ஏத்துப்பான் ராதிகா. அதுதான் பிருந்தாவனத்தை ஜோர் செ போலோ ராதே ராதே பிரேம் செ போலோ பியார் செ போலோ பியார் செ போலோ பிருந்தாவன் மே பர்சானா மே राधे राधे शाम मिला दे शाम मिला दे राधे 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 வந்தான். ரிஷாகாரன் கூட ராதே ராதே சொல்லுவான். பரஸ்பரம் யாராவது கூட கூட ராதே ராதே அப்படின்னு தானா திரும்பி பார்ப்பான். குரங்க விரட்டுறது கூட ராதே ராதே தான். ஓடத்துல போகிறதுக்கு ராதே ராதே தான். கடையில போய் பைசா கொடுத்தா ராதே ராதே, சாமான் வாங்கினா ராதே ராதே, தடிக்கு விழுந்தா ராதே ராதே, உசுறு போனா ராதே ராதே, ஜனனம் மரணம் கீரித்தம் எல்லாம் ராதே 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 ராதே. மரம் செவிரி முதற்கொண்டு எல்லாத்தையும் ராதே 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 ராதேன்னு எழுதிச்சிருப்பான். ராதே தான் ராதிகா ராணியுடைய ஆட்சி. அந்த அந்த மாதிரி ராதிகா திருவடிகள் ஹே ராதே, கிருஷ்ணனே புலம்புற ஒரு திருநாமம் தானே ராதே 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 ராதே. ராதிகா திருவடிகள்ல விழுந்தா என்ன வந்து ஹாசியா ஏதுக்கோ, எனக்கு நன்னா விட்டல் பக்திய குரு அந்த மாதிரி நான் விட்டலன் அனுபவிக்கணும் அப்படின்னுட்டான். அழகா கோவில்லையே இருக்கா இருக்கிறா, அப்பாதான் மனசுலே சார். அது நம்மளோட ஸ்டேட்டஸ் எல்லாம் பெருசு, நம்மள மத்தவாள்லாம் கவனிக்கணும் நினைக்க நினைக்கதான் பாரம் கூடுறது வாழ்க்கையிலையும் மனசுலையும். இந்த குழந்தைகள் ஏன் பாரம் இல்லாம இருக்கான்னா, அவ சோசியல் ஸ்டேட்டஸ் பார்க்கல, மத்தவா என்ன நினைச்சுப்பான்னு யோசிக்கிறது இல்லை. அவ உலகமே தனி, எதை பத்தி அவ கவலைப்பட மாட்டான். குழந்தைகள் மாதிரி பக்தர்கள், அவ உலகமே தனி. அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் விட்டல் 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 விட்டல். ஆச்சரியமா அந்த விட்டலன் சந்தோஷமா இருந்தா கோவில்ல கொடுக்குற பிரசாதத்தை சாப்பிடுறா, கோவில் எல்லாம் பெருக்கலாம். ஒரு நாள் விக்கலன் துணியை துவைக்கிறதுக்கு ஆள் இல்லை, கேட்டா நான் துவைக்கட்டுமா அப்படின்னு. சரிம்மா அப்படின்னு விட்டா. விட்டவன் வஸ்திரத்தை தொட்டு அவ்வளோன்னு அழகா பாண்டங்க வஸ்திரம் தொடர்றதுன்னா சும்மாவா அவ்வளவு அழகா. சாதாரண ஒரு குட்டி குழந்தை வஸ்திரத்தை தொட துவச்சு அதை காய வச்சு எடுக்கும் போதே அழகா இருக்கும். பாண்டங்கன் அதை விட மிருதுவானவன் அல்லவா. அவன் வஸ்திரத்தை அழகா தொட்டு துவச்சு பிழிஞ்சு காய வச்சு அப்படி வெயில உட்காந்து இப்படி பார்த்துட்டு இருக்கான். ரொம்ப காஞ்சிடப்படாது அப்படின்னு பக்கத்துல உட்காந்து விட்டல் உடுத்தி என்ன அழகா இருக்கு, அந்த வஸ்திரம் என்ன பாக்கியம் பண்ணிருக்கு. விட்டலன் உடம்ப தொடரதே, விட்டலன் அதை உடுத்திக்கிறான், விட்டலன் வச்சு நடக்கிறானே, இந்த சிந்தனைகள் அப்படியே இது மாதிரி சுகமா ஒரு வாழ்க்கை சௌக்கியமா விட்டல் ஸ்மரணை. ராத்திரி இப்படியே படுத்துக்கிறா விட்டலன், நின்ன அழகு, விட்டலனுக்கு அபிஷேகம் பண்ண அழகு, விட்டலனுடைய பிரசாதம் சாப்பிட்ட சுகம், வேற ஒண்ணும் யோசிக்கல. அதுதான் இதுதான் தியானம். நம்ம எல்லாரும் படுத்துண்டு இந்த கஷ்டங்கள், கவலைகள், அவமானங்கள், மத்தவா நமக்கு பண்ண நம்பிக்கை துரோகங்கள் இதெல்லாம் நினைச்சுட்டு படுத்துக்கிறோம். இல்லாட்டி இருக்கவே இருக்கு டிவி எதுவோ நினைச்சுட்டு இருக்கும். அப்புறம் தூங்கும் போதே டயர்டா தூங்கணும், எழுந்துக்கும் போதே டயர்டா எழுந்துக்கும். படுத்துக்கும் பொழுதே உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் அதை படுத்துமா அப்படியே பகவத் மரணம் நடந்து நடந்தாச்சு. நல்லதோ கெட்டதோ சரியோ தப்போ பாபமோ புண்ணியமோ விடுதோ அதையும் படுத்துட்டாச்சு. நாளைக்கு என்ன ஆக போறது, எழுந்தா பார்க்கலாம். நாளத்த பாடு நாராயணம் பாடு, எழுந்தா பாத்துக்கலாம். எழுந்துக்கலாம், மத்தவா நம்மள பாத்துக்கோ அவ்வளவுதான். எப்ப போகலாம், எப்ப அனுப்பலாம், வாத்தியா இருக்க சொல்லலாமா, எல்லாம் அவ பாத்துப்பா, நீங்க கவலையே பட வேண்டாம். எழுந்தா உங்க உடம்ப நம்ம நம்ம குளிப்பாட்டணும், எழுந்துக்கலாம் அவ குளிப்பாட்டுவா அவ்வளவுதான். எழுந்தா காஃபி குடிக்கணுமே டென்ஷன், எழுந்துக்கலாம் காஃபி அவ குடிச்சுப்பா நம்ம குடிக்க மாட்டான் அவ்வளவுதான். அப்பாடம் கிளம்பி போட வேண்டியதுதான், என்னத்துக்கு டென்ஷன், அவ்வளவுதானே. எழுந்தா திருப்பி இதே ரொட்டீன் தான், பல்ல தேய்க்கணும், ஆய் போகணும், மூச்சா போகணும், உடம்பாதான் போனோம், இன்னைக்கு அமாவாசையா பார்க்கணும், வெள்ளிக்கிழமையா பார்க்கணும், தலைக்கு குடிக்கணுமா பார்க்கணும், என்ன கஷ்டங்கள் இருக்கு. பெரிய எஸ்கேப் எதிரான மரணம், அது ரொம்ப தைரியம் ஒன்று வச்சுக்கோங்க. எழுந்தா பார்த்துப்போங்க, பழச்சு கிடந்தா பார்ப்போம், நிம்மதியா படுத்துக்கோங்க. ராத்திரி என்னெல்லாம் நடந்ததோ தேங்க்யூ டா கிருஷ்ணா, தப்பு பண்ணிட்டா சாரி டா கிருஷ்ணா, அவ்வளவு ரெண்டே வார்த்தை தேங்க்யூ சாரி. இப்படியே ஓடும் வெள்ளம் மனுஷா கிட்ட சாரி சொன்னாலே அது ஓகே, இனிமே ஒழுங்காரு நம்மகிட்ட சாதாரண பழகினான்னா கருணாமூர்த்தியான பகவான நம்மளை தண்டிச்சுடுவோம். தண்டிக்கிறதுக்கு தெய்வமே வேண்டாம், நம்ம பிராரப்த கர்மாவே பகவான் தண்டிச்சுடுவான்னு ஒரு நாளும் பயப்படாதீங்க. ஒரு சாரி சொன்னாலே சுவாமி டக்குன்னு மறந்துடுவோம். கருணா சாகரன், தப்பு பண்ணாம யாருமே இல்லை, தப்பே பண்ணலன்னா நம்மளெல்லாம் பிடிக்கவே முடியாது உலகத்துல. அப்பப்ப நம்ம அச்சு பிச்சுன்னு இருக்கிறதுனால சுவாமி மேல கொஞ்சம் நம்பிக்கை, கொஞ்சம் அசடாவே இருக்கும் பரவாயில்ல. ரொம்ப பர்ஃபெக்டா நம்ம இருக்க வேண்டாம், ரொம்ப பர்ஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா நம்மளாம் இரண்யாசன் இரண்யகசிக்கு ரேஞ்சுக்கு போயிருக்கும், இப்பயே அந்த டிராவல்ல தான் போயிட்டு இருக்கும். அதனால கொஞ்சம் அச்சு பிச்சு அசடு மிஸ்டேக் வரட்டும், அப்பதான் ஒரு கில்ட்டி ஃபீலிங் வரும், அப்பதானே பகவான் சாரி சொல்லணும், அப்பதான் மற்றவர்கள் மதிக்க ஆரம்பிப்போம். இதெல்லாம் வேணும், இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு ப்ராசஸ், ரியலைசேஷனுடைய ஒரு ப்ராசஸ், உணர்தலுக்கான ஒரு முயற்சி, ஒரு பாதையில போயிட்டு இருக்கும். இது எல்லாமே ரியலைசேஷன், பயம் தெரியணும், தப்பு தெரியணும், எல்லாம் தெரியணும். பயம்னு தெரிஞ்சாதான் பயத்துக்கு காரணம் என்னன்னு தெரியும், அப்புறம் விடுதலை யாருக்கு வழி தெரியும். ஆசை வைக்கணும், அந்த ஆசை தப்புன்னு அப்புறம் போயிடணும், ஆசை பிரயோஜனம் இல்லைன்னு தெரியணும். நம்மளும் எத்தனையோ ஆசையை ஜெயிச்சுட்டு வந்திருக்கோம், சின்ன வயசுல பலூன் மேல பொம்மை மேல எவ்வளவு ஆசை வச்சோம், ஒரு வயசுல தூக்கி போட்டோம் அதே பலூனு, அதோ ஆயிடுச்சே ஜெயிச்சிருக்கோம். அது அது ஓஹோன்னு கொண்டாடினோம், அப்புறம் அதுல ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சோன்னு தூக்கி போட. இது ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ், ரியலைசேஷன், இது ஒரு டிரான்சிஷன், இது ஒரு டிரான்ஸ்பார்மேஷன். அதனால இதெல்லாமே அனுபவங்கள் தான், அனுபவம் குரு. பகவான் ஒவ்வொரு அனுபவமா காட்டி கொடுத்து காட்டி கொடுத்து காட்டி கொடுத்து நேத்தி 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 நேத்தி, இது இல்லை இது இல்லை இது இல்லை இது இல்லை இது இல்லை இது இல்லை தலைந்து வர ஜகத்மித்தியான ஒரு தள்ளு தள்ள பிரம்ம சத்தியம்னு புரியும். இல்லாட்டி புரியாது, தப்புன்னு விழுந்துருவோம். கொஞ்சம் கொஞ்சமா அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி மேல போக கீழே விழவே மாட்டோம், ரொம்ப ஸ்ட்ராங்கா போய் நிற்போம். அது வேணும், இல்லாட்டி தொப்புனு கீழே விழுந்துடும். விஸ்வாமித்திர மாதிரி நல்லா தபசம் ரெண்டு கிடைச்சல, மேனகாக எல்லாத்தையும் விட்டார், திருசங்கக்காக எல்லாத்தையும் விட்டார், நல்லா பாருங்க அவ்வளவு தபசையும் எமோஷன்லயே விட்டார், அவ்வளவு தபஸ் பண்றா. திருசங்க சொர்க்கத்துக்கு போனா என்ன, போகலன்னா இவருக்கு என்ன, ஏதாவது காரணம் உண்டா பாருங்க. அவனுக்காக எல்லா தபசையும் விட்டார், மேனக அவளுக்காக விட்டார், எத்தனை பாடுபடுற பாருங்க. ஒரு பிரம்ம ரிஷின்ற ஒரு வார்த்தைக்கு அப்ப எல்லாம் பண்ணாலும் கடைசியில எமோஷனல் அடி வாங்குறோம். இதே தான் நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம், இதே தான் நம்மளும் பூஜை பண்றோம், கோவிலுக்கு போறோம், நாமஜபம் பண்றோம், பிரார்த்தனை பண்றோம், கடைசியில எமோஷன்ல எல்லாம் போச்சு. விஸ்வாமித்திரர் கடைசியில அவனையும் தலையில தொங்க விட்டு கீழே விழாம மேலையும் போகாம பாவம் நினைச்சா கீழே விழுந்தாலும் மோஷம் கிடைச்சிருக்கும். இப்படி அந்தரத்தை தலையே தொங்க விட்டாரு, திரிசக்தி சொர்க்கம் வேற ஒண்ணு பண்ணி என்ன பாரு, இதெல்லாம் உதவியா உபதிரவமா உபதிரவம். பாம்பே இல்ல இடம் தலைன்னு நடுவில் நிக்க வச்சு இந்த பக்கம் அந்த திரும்ப விடாம பண்றாரு, ஏத்தி விட்டுருவா பாட்டுக்கு அவ்வளவுதான், ஏத்தி விடையா இறக்கி விடையாதான், பாம்பே வந்தா ஏத்தி விடையா, சபரிமலை போறா வரும் ஏத்தி விடையா இறக்கி விடையா ஆயிட்டு போயா, அவளே ஆயிட்டு போவா அவளே இறக்கி விடுவா அவளே ஏத்தி விடுவா, அவ்வளவுதான். நம்ம நின்னா மட்டும் போடுவோம் எல்லாம் அவளே பார்த்துப்பா, ஆனா ஜாகரண்டி வேற ஸ்டேஷன் அவரே வேண்டி சொல்லி நம்மள இறக்கிட்டு போயிடுவா. ஆனந்தமா இருங்க, பகவான் இருக்கான், இவர் ஆனந்தமா இருந்த பகவத் தியானம் அதுலயே மனசு மனசு அப்படியே பகவானத்தை கொடுங்க, அதுக்குதான் எவ்வளவு சரித்திரங்கள். ஆனா சுவாமி கிட்ட மனசு போக மாட்டேங்கிறதோனும், அப்ப இந்த மாதிரி பக்த வைபவங்கள் இதெல்லாம் கேட்கும் பொழுது ராத்திரி படுத்து இதெல்லாம் யோசிக்கும் போது அப்படியே தெரியாம தூங்கி போயிடும், அவ பகவத் சிந்தனையோட தூங்கும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மனசு அப்படியே லயப்பட்டுடும். இது ஒரு ப்ராசஸ், இது ஒன் ஃபைன் மார்னிங் அப்படியே ஞானியெல்லாம் ஆயிட முடியாது, யாராலையும் முடியாது, ஒன் ஃபைன் டேல யாரும் ஞானியெல்லாம் ஆகல. இது ப்ராசஸ், ஏதான இடத்த ஒரு இது வந்து டக்குன்னு ஒரு அப்படி ஒரு ஸ்பார்க் அடிக்கும், அதுக்கப்புறம் அப்படி எல்லாம் ஒரு ப்ராசஸ். நம்மளாம் இந்த ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கோம், பகவான் அந்த ப்ராசஸ் நம்ம அழிச்சுட்டு போயிட்டு இருக்கான். அந்த மாதிரி காணாபாத்திர சௌக்கியமா இருந்தா, ஆனா அதுக்கும் ஒரு பிரச்சனை வந்தது. ஒரு ராஜா ரொம்ப அழகா ஆச்சரியமா இருந்தான், முஸ்லீம் ராஜா சில இடங்கள்ல இருக்கு, சில இடங்கள்ல இந்து ராஜான்னு இருக்கு. ஒருத்தர் ராஜாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், பண்டரிபுரத்துக்கு வந்தா இவளை பார்த்தா ரொம்ப அழகா இருக்காளேன்னு நினைச்சுட்டா. கோவிலுக்கு போய் நிறைய பேர் அத்ததானே பாக்குற பகவான தவிர, அவர் பார்த்தார் ஆஹா இவளை பத்தி ராஜா கிட்ட சொன்னா நல்ல சன்மானம் கிடைக்கும்னு முடிவு பண்ணார். நேர போனார் ராஜசபையில சொன்னார், பண்டரிபுரத்துல ஒரு இருக்கா அவ அழகி, அது போல ஒரு சரீரம் எனக்கு தெரிஞ்சு நான் பார்ப்பதில்லைன்னு. ராஜா ஸ்வபாவமாவே எல்லாருக்கும் ஆசை உண்டு இல்லையா, அது ராஜா ஆசை வேற கேட்கணுமா. உடனே யாரு என்னன்னு விசாரிக்க சொன்னா தெரிஞ்செடுத்து வேசியோட பொண்ணு, அப்ப அவ்வளவுதான், டேக்கன் ஃபார் கிராண்டட், அவ பொண்ணு தானே ரைட், அப்ப ஒண்ணு பிரச்சனை இல்லை, அவ்வளவுதான். ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டான், உடனே ஆள் அனுப்பினான். அந்த ராஜ கர்வம், தன்னிடத்து ராஜ்யம் இருக்குன்ற கர்வம், அந்த சரீர அபிமானம், ஆள் அனுப்பிட்டான். ராஜ மனுஷர்கள் வந்துட்டா, இவ்வளவு அழகா சந்திரபாகால போய் தீர்த்தம் எடுத்துட்டு வரா, விஷயம் தெரிஞ்சுடுது, எல்லாரும் வருத்தப்படுறாமா, ராஜசபையிலேருந்து அவன் அழிச்சுட்டு போகிறதுக்கு ஆள் வந்திருக்கா. காணோபாத்திரா புரிஞ்சுடுத்து, இந்த சரீரம் அழகா இருக்கிறது எவ்வளவு பெரிய விரோதம், அதனாலதான் ஔவையார் வயசானவளா மாறினா, வேண்டாம் சரீரம் அழகா இருக்க, எல்லாரும் அந்த அழகத்தானே கொண்டாடுறோம். அது ஆத்மா, நிறைய மதங்கள்ல பார்த்தோம்னா ஸ்திரீகளை ஒரு ஜீவனா கூட ஏத்துக்கிறது இல்லை, போகப் பொருள் தான். நிறைய மதங்களுடைய சித்தாந்தமே அப்படித்தான், வெளியில சொல்ல வேண்டாம். எல்லாருமே பகவத் சிருஷ்டி அப்படின்னு யாரும் பார்க்கறது இல்லை. அவள் தெரிஞ்ச போயிடுத்து, இந்த சரீரத்துக்காக ராஜா கிட்ட என்ன சொல்ல முடியும், சொல்லி புரிய வைக்க முடியுமா, காமத்துக்கு யாராவது பேசி புரிய வச்சு ஜெயிச்சிட முடியுமா, நம்மளால முடியறதா, நம்முடைய காமத்தை ஜெயிக்க நம்மளால முடியறதா இல்லையோன்னு. அப்புறம் அடுத்த வாழ்க்கை என்னத்த சொல்றது, என்னத்த புரிய வைக்கிறது. அவள் பார்த்தா அவ சொன்னா உடனே ராஜசபைக்கு வர்றேன், சரி நான் ஒரே ஒரு தடவை பாண்டரங்களை பார்த்துட்டு வரேன். உள்ள போனா பண்டரிநாதன் முன்னாடி கைகூப்பி நின்னான், பாண்டரங்கா நான் போறேன், உனக்கு தெரியும், உனக்கு தெரியாம இது நடக்கல, ஏன்னா அந்த ராஜாக்குள்ளேயும் அந்தரியாமி நீ தான், எனக்குள்ளேயும் அந்தரியாமி நீ தான், ஐசிட்டு போகிறதுக்காக வந்த ராஜ மனுஷர்களுக்குள்ள அந்தரியாமியும் நீ தான், எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிற அந்தரியாமி நீ தான், சூரியனா இருந்து பார்க்கறது நீ தான், காற்றா இருந்து கவனிக்கிறது நீ தான், பூமியா இருந்து தாங்கிறது நீதான், எல்லாம் உனக்கு தெரியும், உனக்கே தெரியும், ராஜா அழிச்சுட்டு போவான், இந்த சரீரத்தை அழகிருக்கிற வரைக்கும் அவனுக்கு வேண்டியபடி அனுபவிச்சுமா, அப்புறம் தூக்கி போட்டுருவோம், அவ்வளவு. இது லோகத்தினுடைய ஸ்வபாவம். நம்மளாம் கூட முதல் நாள் செருப்பு வாங்குவோம், அது வைக்கிறதே பார்க்கணும், ரொம்ப அழகா இருக்கும், பத்து நாள் ஆகும், அப்புறம் கதை வேற, ரெண்டு மாசம் ஆகும், அது இது ஒரு பக்கம் போகும், அது ஒரு பக்கம் போகும். இப்ப ஸ்கூல் திறந்தவன குழந்தைகள்லாம் முதல் நாள் புக் அப்படி அப்படியே பட்டுப்படுற மாதிரி வச்சிருக்கும், அதுக்கப்புறம் இந்த பேச காணும், அந்த பேச காணும், அது மேல ஒரு கிரி, இங்க ஒரு கிரிக்கல், ஆயிரத்து ரகசியங்கள்லாம் எழுதி வச்சிருவாரு புக்ல, நம்ம புக்கை திறந்து பார்க்க முடியாது. குழந்தைகள்லாம் முதல் நாள்லாம் பேப்பர்லாம் கேட்டா ஒண்ணும் தராது, ஒரு ஒரு மாசம் ஆச்சுன்னா கிழிக்கும் பேப்பர், நம்மளே வேற ஒரு பேப்பரை கொண்டு அவன் நோட்டை கொண்ட ஒரு பேப்பரை கிழிப்போம், அது ஓ அப்பாவே பண்ணுவார், வாங்கி தரவரே கிழிக்கிறார், எனக்கு என்ன போச்சு, அதுவும் கிழிப்போம். நம்ம ஒரு லாஜிக்ல யோசிச்சா அவ இன்னொரு லாஜிக்ல யோசிக்கிறான், வாங்கி தரவரே கிழிக்கிறார், நான் வாங்கவே இல்லை யூஸ் தானே பண்ண நானும் கிழிக்கலாம்னு கிழிச்சு அப்ப நம்ம ஒரு நாலு முத்து முத்துவோம் எல்லாத்தையும் கெடுத்துட்டு கடைசியா ரொம்ப சமத்தா இருக்கணும் அப்படின்னு லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயம். அவள் பார்த்து அவள் புலம்பினாள் பாண்டங்கா ஏன் நான் பன்றிபுரத்தில் இருக்கிறது உனக்கு ஒரு பாரமா, நான் சாப்பிடுற சாப்பாடு நான் இங்க குடிக்கிற தண்ணி நான் இங்க தங்கிறது உனக்கு அவ்வளவு பாரமாப்பா, எத்தனையோ நாய் இருக்கு பூனை இருக்கு எலி இருக்கு கரப்பாம்பூச்சி இருக்கு இத்தனை ஜனங்கள் இருக்கா இத்தனை பெண்கள் இருக்கா நான் மட்டும் உனக்கு பாரமோ. ஒரு இடத்த அழகா கேட்கிறார் புரந்தரதாசர், அஜாமிலனோ அண்ணனோ விபீஷணனோ தம்மனோ நான் மட்டும் அந்நியனோ. அஜாமிலனடா உனக்கு அண்ணனாடா கூப்பிட்டோன்னு ஓடி வந்தியே, விபீஷணன் தம்பியோ சேர்த்த உடனே சரணாகதி சொன்னியே, நான் மட்டும் அந்நியனோ நான் மட்டும் வேண்டாதவனா இந்த பூமி பந்தல நானும் உன்னோட ஒரு ஜீவன் தானே, சரி நான் தப்பு பண்ணிட்டேன் என்னுடைய பிராரப்த கர்மா விழுந்துட்டேன் ஆனா உண்மையில் தானே விழுந்தேன், எனக்கு தெரிஞ்சு நான் கீழே விழுவேன் அசிங்கம்னு தெரிஞ்சு நான் விழுவேனா இது பிரயோஜனம் இல்லே தெரிஞ்சு விழுவேனா தெரியல விழுந்துட்டேன் சரி என்ன பண்ண முடியும் எங்க போக முடியும். உங்களுக்கு பெரியாழ்வார் சொல்ற ஒப்பிலேன் ஆகிலும் நின்னடி அடைந்தேன், திருவடி பக்கத்துல வர்றதுக்கான ஒரு அதிகாரம் எனக்கு கிடையாது வேற கத்தியும் கிடையாது உன் பக்கத்துல வர்றதுக்கான ஒரு ஒரு குவாலிட்டி என்கிட்ட கிடையாது ஆனா உன்னை விட்டா வேற கட்டியும் கிடையாது என்னோட சித்தி இப்படிதான் என்ன பண்ணட்டும் நீ ஏன் காப்பாத்தினா அந்த மாதிரி கேட்கிறா திரௌபதி எல்லாம் காப்பாத்தின கோபிகளுக்காக காட்டுத்தி எல்லாம் குடிச்சேன்ல இந்த கோபர்கள் கோபிகள் எல்லாம் கஷ்டப்படக்கூடாது நான் வார்த்தை குழந்தையெல்லாம் மாறினல்ல அவளுக்காக மலையை தூக்கின்னு ஒரு வாரம் நின்னல்ல ஒரு ஜீவனை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமா, நான் மட்டும் வேண்டாதவளா நான் மட்டும் உன்னுடைய அந்த கண்வட்டத்துக்குள்ள இல்லையா எனக்கு ஒரு அதிகாரம் வேண்டாம் அருகதை வேண்டாம் எத்தனை பேர் கொலை பண்ணிட்டா கொள்ளையடிச்சுட்டா தப்பு பண்ணிட்டா அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிடும் கஷ்டப்பட்டு அவ்வளவு பைசா கொடுத்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும் சோறு போடாமட்டா பத்து நாள் செத்து போயிடுவாங்கன்னு இதுல வேற தூக்கில போடுற முன்னாடி எல்லா மெடிக்கல் சிக்னஸ் எல்லாம் பார்த்துட்டு வேற தூக்கில போடுவாங்க என்ன வைத்திருச்சது ஃபிட்டா இருந்து தூக்கில போடணுமா கொலை பண்ணிருக்கான் சமுதாயத்துக்கு வேண்டாண்டு தானே ஜெயில வச்சிருக்கோம் ஆனா அவனுக்கே ஒரு கேர் இருக்கணும் எனக்கு ஒரு கேர் கிடையாது பொண்ணை வச்சா வேற யாருக்கிட்ட நான் போவேன் இந்த சரீரம் நீ படைச்சது தானே அப்ப இந்த சரீரத்தோட முழு பாத்தியத்தை உனக்கு தானே உண்டு அப்ப நீ தானே இதை அனுபவிக்கணும் இது வேற யாரா அனுபவிச்சா உனக்கு தானே அசிங்கம் சிங்கத்தினுடையதான ஒரு ஆகாரத்தை நாய் தூக்கிட்டு போனா சிங்கத்துக்கு அசிங்கமா அந்த ஆகாரத்துக்கு அசிங்கமா ஆண்டாள் கேட்கிறா ரொம்ப அழகா அது மாதிரி ருக்மிணி பிராட்டி சொல்றா பகவான் காதல் கடிதாச்சு எழுதி அனுப்புறா பாருங்க சிங்கத்தின் பாகத்தை நரி எடுத்துட்டு போகிறதுக்கு முன்னாடி நீ எடுத்துட்டு போன்ற நீ சிங்கம் நீ ப்ரூவ் பண்ணிடுன்ற ஆண்டா சொல்ற உண்ணி தெழுந்த என் தடமுலைகள் மானிடர் சென்று பேச்சுப்படில் வாழகின்றன என்னுடைய சரீரம் என்னுடைய இளமை என்னுடைய அழகு என்னுடைய பாவம் என்னுடையதான இந்த இந்திரியனுடைய பலம் எல்லாம் உனக்கு தாண்டா கிருஷ்ணா வேற யாருக்கும் கிடையாது ஹோல் ப்ராப்பர்ட்டி நீ தான் இந்த சரீரம் இந்த ஆத்மா என்னுடைய எமோஷன்ஸ் என்னுடைய இந்திரியங்கள் இந்த ஜீவிதம் ஜனனம் மரணம் நல்லது கெட்டது சரி தப்பு பாவம் புண்ணியம் எல்லாம் உன்னை சேர்ந்தது. ஒரு கை குழந்தை இருக்குன்னா அது மலமூத்திர அம்மா மேல போயிருந்து அம்மா தூக்கி போட்டுருவாளோ அம்மா அதையும் தொடச்சு விட்டுட்டு தன்னையும் தொடச்சிருந்து திருப்பி அதை பத்திச்சோன்னு பாலும் கொடுப்பா இதானே சுவாபம். இப்ப நான் மட்டும் என்ன ஓன்னு அழுது அவிக்கல 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 பதினம் மணி கதறி அழுது பாண்டவனோட இறுக்கி கட்டிண்டா அடுத்த நிமிஷம் தொப்புன்னு விழுந்தான் ஆத்மா பாண்டவனோட ஐக்கியம் ஆயிடுச்சு. அப்படி போகணுமா அது கட்டி பிடிக்கும் அப்படியே போயிடுது இவன் என்ன பண்ணுவான் அவன் என்ன பண்ணுவான் நாளைக்கு நான் போயிட்டா ஒண்ணும் பண்ண மாட்டேன் அவ வேலையை பார்த்து போயிட்டு இருப்பார் போனா போறது அடுத்தவா முன்னாடி நாலு வாட்டி கண்ண கண்ணீர் விடுவா அவா இருந்தா சௌகரியமா இருக்கும்னு அவ்வளவுதான் சௌகரியத்துக்காகத்தான் நம்மளால பிரயோஜனம் இருக்குன்றனால அழறா பிரயோஜனம் எல்லாம் பகவான் நல்லபடியா அழிச்சுட்டு போனா அப்படின்னு போ கோவிலுக்கு போய் தேங்க்ஸ் சொல்லி பத்து ரூபா உண்டியில போட்டு பகவானை மூணு மாசமா கேட்டேன் இப்பதான் அழிச்சுட்டு போனா பகவான் கண்ணை திறந்துட்டான்னு வெளியில சொல்றேனோ இல்லையோ உங்க ஹிருதயத்துக்கு தெரியும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மற்ற யாதும் இல்லை விழுத்துட்டா தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்னியை போறேன் பிராமண பத்னி எப்படி கிருஷ்ணனை பார்க்க முடியும் உசுர விட்டாலோ அந்த மாதிரி உசுர விட்டா ஆத்மா பாண்டன் இடத்த ஐக்கியமாயிருந்து தொப்புனு கீழே விழுந்தால் காணோ பாத்திரம் பகவானோட கலந்துட்டார். இந்த மூர்த்தியோட அச்சாவதார மூர்த்தி ஆலிங்கனம் பண்ணிட்டு அப்படியே விழுந்துட்டா பாண்டறங்க. நான் எப்படி உன்னை விடுவேன்? அந்த ஆத்மாவை எடுத்து தனக்குள்ள வச்சுட்டான். கௌஸ்துப மணியா வச்சுட்டான். இது என்னுடைய சொத்து. சரீரம் தானே நம்ம எல்லாரும் சொத்தியா? அந்த சரீரத்தை வச்சுக்கோ ராஜா. சரீரம் தானே உன் எடுத்து போ, சந்தோஷமா வச்சுக்கோடா. இந்த சரீரத்துக்கு மரியாதை உள்ளுக்குள்ள இருக்க ஆத்மாவினால தானே, ஒழிய சரீரத்துடைய அழகினால கிடையாது. சரீரத்திலேருந்து ஆத்மா போயிடுத்து, நான் அதுக்கு அழகு கிடையாது. நாத்தம் அடிச்சிடும் இல்லையா? எல்லாத்தோட மோசமா நாத்தம் அடிக்கிறது இந்த சரீரம் தான். எலிய விட நாய விட மோசமான நாச்சம் எதுக்குன்னா இதுக்குதான். இது எரிக்கும் போதே நாடும், பக்கத்துல நிக்க முடியாது, வயிற்ற குமட்டிண்டு வரும். ஆனா ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், அப்புறம் உங்க உடம்புல உங்க வெறுப்பு வந்துருச்சுன்னா. ஆனா அதுதான் வரணும். இது மேல வெறுப்பும் வேண்டாம், விருப்பும் வேண்டாம். இது அவன் சொத்துன்னு விட்டுட்டா தொப்புனுக்கு சரியம் விட்டு எல்லாம் பயந்துட்டா. பகவான் அசரீரியா சொன்னான், இந்த காணோ பாத்திர சரீரத்தை கோவில்லையே புதைச்சிடுங்கோன்னுட்டான். கோவிலேயே ஒரு ஓரத்துல அழகா புதைச்சா புதைச்சு அடுத்த நிமிஷம் ஒரு மரம் வளர்ந்துடுச்சு. இன்னைக்கும் அந்த மரம் பன்றீபுரத்துல கோவில்ல இருக்கு. காணோ பாத்திரா மரம் நிக்கிற, நீங்க அந்த லைன்ல ஏறி இப்படி வந்துடலாம், ஸ்ட்ரைட்டா போகாம மேல லைன்ல ஏறி வந்துடலாம். அந்த மரத்துக்கு கீழே தான் இறங்கணும். அப்பெல்லாம் அந்த மகாராஷ்டிர ஜனங்கள்லாம் பார்த்தா மரத்தை தொட்டு கண்ணில் ஊத்திப்பாங்க. கீழே பார்த்தா காணோ பாத்திராவோட தேவி வச்சிருப்பாங்க. ரொம்ப அழகா அவள்லாம் அந்த காணோ பாத்திராவை இன்னைக்கும் கொண்டாடின்னு இருக்கா தெய்வமாக. வெள்ள காத்துட்டு இருந்தவாளுக்கு என்னடா ஆசுன்னு பார்த்தா உள்ள வந்தா விஷயத்த சொன்னா நம்பல. ராஜா இடத்துல போய் சொன்னா ராஜா வந்தான், விஷயத்த கேட்டான். எல்லாரும் அவளை எங்கேயோ ஒழிச்சு வச்சிருக்கேன்னா இல்லைன்னா கடைசியில ராஜாவுக்கு புரிஞ்சு கொடுத்து பாண்டரங்கன் திருவடியை பிடிச்சான், அழுதான். காணோ பாத்திரம் மரத்தை பிடிச்சுட்டு அழுதான். பகவான் இப்படி அடையணும்னு எனக்கு தெரியலையம்மா, உன் சரீரத்தை பிரிச்சு நினைச்சா சரீரத்தை விட்டுட்டியே எனக்கு நல்ல புத்திய குருன்னு பிரார்த்திச்சிருந்தேன். ஒரு வேசியோட ஒரு மகள் இவள். ஆனால் அத்தனை அழகாண்டா ஜோரா பாண்டரங்கனோட ஐக்கியம் ஆயிட்டா. பக்தி பகவான் எதையுமே பார்க்கறது இல்லை. அவனிடத்துல அவங்களை போட சுட்டீங்கன்னா இந்த சரீரம், இந்த ஆத்மா, இந்த மனசு, இந்த இந்திரியங்கள், இந்த வாழ்க்கை எல்லாம் பாண்டரங்கன் சொத்து. பாண்டரங்கா எல்லாம் உன்னுடையதுன்னு ஆத்ம சமர்ப்பணம் பண்ணிடும். மற்றெல்லாம் அவன் இஷ்டம். ராத்திரி தூங்கும்பொழுது பாண்டரங்கா இந்த தூக்கம் உனக்கு, இந்த சரீரம் உனக்கு, நான் விடுற மூச்சு காத்து உனக்கு, நான் சாப்பிட்ற ஆகாரம் உனக்கு, காத்தால எழுந்தா தேங்க்ஸ்டா பண்றாங்க, நீங்க என்னெல்லாம் பண்ண போறோம்னா அத்தனையும் உனக்கு. காயேன வாச்சா மனசேந்திரியை வா புத்தி ஆத்மனாவா பிரகிருதே சுவாவா கரோமி யத்ய சகலம் பரஸ்மை நாராயணாய இது சமர்ப்பயா ராதே கிருஷ்ணா. நாளையோட இந்த இடத்துல இந்த பக்த விஜயம் பூர்த்தி பண்றோம். நிறைய விஷயங்கள் சொன்னோம், ரொம்ப கம்மியா தான் சொல்லியிருக்கேன். நாளைக்கு சந்த் துகாராமுடைய சரித்திரத்தோட பக்த விஜயத்தை பூர்த்தி பண்றோம். பகவானுடைய கிருபை ராமநவமி பொழுது ராம விஷயம் பாண்டரங்க விஷயம் எல்லாம் சேர்ந்து அனுபவிக்கிற ஒரு பாக்கியத்தை பகவான் கொடுத்தான், ரங்கநாதன் கொடுத்தார். அதனால பகவான் நடத்தி கொடுக்கட்டும், இன்னும் நிறைய அனுபவிப்போம். ராதே கிருஷ்ண. நாளைக்கு போனஸ் 7 மணிக்கு ஆரம்பிக்கணும். 7 மணிக்கு வர வேண்டியது உங்க பாரு, நான் வந்துருவேன்பா. 6 மணிக்குனா கூட நாடுடி. 7 மணி நாளைக்கு 7 மணிக்கு ஆரம்பிக்கிறோம். ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ஜெய் சத்குரு மகாராஜ் கீ ஜெய். சமஸ்த பாகவதல் கோ ஜெய். கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா. ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம் கோபிகா ஜீவன ஸ்மரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம். சர்வம் குரு அர்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்க கீ ஜெய்.
ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கி ஜெய். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கி. ஜெய் ஸ்ரீ சந்திரபாகா மாதா கி. குண்டலீகவரதாஹரி விட்டலா. ஜெய் போலு சந்த் நரஹரி சோனார் கி ஜெய். ஜெய் போலு சந்த் தாமாஜி பந்த் கி ஜெய். ஜெய் போலு சந்த்மதி காணோ பாத்ரா கி ஜெய். குண்டலீகவரதாஹரி விட்டலா. நடக்காத்தால ஒரு 6-7 மணி சுமார் இருக்கு. வைகையில் கல்லழகர் இறங்குவார். முக்காசி ஜெயா டிவி, சங்கரா டிவி, தினத்தந்தி டிவி இதெல்லாம் லைவ்ரில இருக்கும், கட்டாயம் பாருங்க. இல்லாட்டி இன்டர்நெட்ல எங்கேயா லைவ் டெலிகாஸ்ட் இருக்கும், கட்டாயம் பாருங்க. ரொம்ப அழகாக இருக்கும். வைகையில் கல்லழகர் இறங்குவார். ராதே கிருஷ்ணா.